யோவான் எழுதிய சுவிசேஷம் யோவான் அதிகாரம் 1. உலகம் ஆரம்பிக்கும் முன்பே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அவர் தொடக்க காலத்திலேயே தேவனோடு இருந்தார். அனைத்தும் அவர் மூலமாகவே உண்டாக்கப்பட்டன. அவர் இல்லாமல் எதுவும் உருவாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் உலகத்து மக்களுக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே வெளிச்சத்தை தந்தது, இருளானது அந்த ஒளியை மேற்கொள்ளவில்லை. யோவான் என்ற பெயருள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன். அவன் அந்த ஒளியை பற்றி மக்களிடம் சொல்வதற்காக வந்தான். எனவே மக்கள் அனைவரும் யோவான் மூலமாக அந்த ஒளியைப் பற்றி கேள்விப்படவும் நம்பிக்கை வைக்கவும் முடிந்தது. யோவான் ஒளி அல்ல, ஆனால் அவன் அந்த ஒளியைப் பற்றி மக்களிடம் சொல்லவே வந்தவன். அனைத்து மக்களுக்கும் வெளிச்சத்தை தருகிற அந்த உண்மையான ஒளி உலகத்திற்கு வந்து கொண்டிருந்தது. அவர் உலகத்தில் ஏற்கனவே இருந்தார். உலகம் அவர் மூலமாகவே உண்டாக்கப்பட்டது, ஆனால் உலகம் அவரை அறிந்து கொள்ளாமல் இருந்தது. அவருக்கு சொந்தமான உலகத்துக்கு அவர் வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமான மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் அவரை ஏற்றுக்கொண்டனர், அவர்கள் நம்பினர். தன்னை நம்பியவர்களுக்கு தேவனின் பிள்ளைகளாவதற்கு உரிமையை கொடுத்தார். இந்த பிள்ளைகள் ஏனைய சிறிய குழந்தைகள் பிறப்பதைப் போல பிறக்கவில்லை. இவர்கள் ஒரு தாய் தந்தையின் விருப்பத்தின்படியோ திட்டத்தின்படியோ பிறக்கவில்லை. இந்த குழந்தைகள் தேவனாலேயே பிறந்தனர். வார்த்தை ஒரு மனிதனாகி நம்மிடையே வாழ்ந்தார். அவரது மகிமையை நாம் பார்த்தோம். அந்த மகிமை தந்தையின் ஒரே குமாரனுக்கு உரியது. அவ்வார்த்தை கிருபையும் உண்மையும் நிறைந்ததாயிற்று. அவரை பற்றி யோவான் மக்களிடம்,
நான் சொல்லிக் கொண்டிருந்தவர் இவர்தான், எனக்கு பின்னால் வருகிறவர் என்னிலும் மேலானவர், இவர் எனக்கு முன்னரே இருப்பவர்
என்று சாட்சி சொன்னான். அவர் கிருபையும் உண்மையும் நிறைந்தவராயிருந்தார். அவரிடமிருந்து நாம் அனைவரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். மோசே மூலம் சட்டங்கள் கொடுக்கப்பட்டன, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே கிருபையும் உண்மையும் வந்தன. எந்த மனிதனும் ஒருபோதும் தேவனை பார்த்ததில்லை, ஆனால் இயேசுவாகிய ஒரே குமாரனே தேவன். அவர் பிதாவுக்கு மிகவும் நெருக்கமானவர். அத்துடன் குமாரனே தேவனின் தன்மையை நமக்கு வெளிக்காட்டினார். எருசலேமிலுள்ள யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடம் அனுப்பி வைத்தார்கள்.
நீர் யார்
என்று கேட்பதற்காக அவர்களை யூதர்கள் அனுப்பினர். யோவான் அவர்களிடம் தாராளமாக பேசினான். அவன் பதில் சொல்ல மறுக்கவில்லை.
நான் கிறிஸ்து அல்ல
என்று யோவான் தெளிவாக கூறினான். இதுதான் அவன் மக்களிடம் சொன்னது.
பிறகு நீர் யார், நீர் எலியாவா
என்று மேலும் யூதர்கள் யோவானிடம் கேட்டார்கள்.
இல்லை, நான் எலியா இல்லை
என்று யோவான் பதிலுரைத்தான்.
நீர் தீர்க்கதரிசியா
என யூதர்கள் கேட்டனர்.
இல்லை, நான் தீர்க்கதரிசி இல்லை
என்றான் யோவான்.
நீர் யார், உம்மை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், எங்களை அனுப்பியவர்களுக்கு நாங்கள் சொல்வதற்கென்று ஒரு பதில் சொல்லுங்கள். உம்மை பற்றி நீர் என்ன சொல்கிறீர்
என்று யூதர்கள் கேட்டனர். யோவான் அவர்களிடம் தீர்க்கதரிசி ஏசாயாவின் வார்த்தைகளை சொன்னான்.
வனாந்திரத்தில் சத்தமிடுகிறவனின் ஓசையாக நான் இருக்கிறேன், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள்.
யூதர்களான இவர்கள் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்டிருந்தனர்.
நீர் கிறிஸ்து அல்ல என்று கூறுகிறீர், நீர் எலியாவோ தீர்க்கதரிசியோ அல்ல என்றும் கூறுகிறீர், பின்னர் நீர் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர்
என அவர்கள் யோவானிடம் கேட்டார்கள்.
நான் தண்ணீரால் ஞான ஸ்நானம் தருகிறேன், ஆனால் உங்களோடு இங்கே இருக்கிற ஒருவர் உங்களால் அறியப்படாதவராக இருக்கிறார். அந்த ஒருவர்தான் எனக்கு பின்னால் வருகிறவர். அவரது செருப்பின் வாரை அவிழ்க்கக்கூட தகுதியற்றவன் நான்
என்று யோவான் பதிலுரைத்தான். இந்நிகழ்ச்சிகள் யாவும் யோர்தான் ஆற்றின் அக்கரையில் உள்ள பெத்தானியாவில் நடைபெற்றன. இங்கேதான் யோவான் மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தான். மறுநாள் தன்னை நோக்கி இயேசு வருவதை யோவான் பார்த்தான்.
பாருங்கள், இவர்தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கப் போகிறவர். நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தவர் இவர்தான். எனக்கு பிறகு ஒரு மனிதர் வருவார், அவர் என்னிலும் மேலானவர், ஏனென்றால் அவர் எனக்கு முன்னமே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், அவர் எப்போதும் வாழ்கிறவர். இவரை நானும் அறியாதிருந்தேன், ஆனாலும் நான் தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்திருக்கிறேன். ஆகையால் இஸ்ரவேல் மக்கள் இயேசுதான் கிறிஸ்து என அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து யார் என்று நானும் அறியாமல்தான் இருந்தேன், ஆனால் தேவன் என்னை தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுக்குமாறு அனுப்பி வைத்தார். நீ யார் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அமர்வதை காண்பாயோ அவர்தான் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று தேவன் என்னிடம் கூறினார்
என்றான்.
நான் அவ்வாறு நிகழ்வதை பார்த்தேன், ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தேன். அந்த ஆவியானவர் ஒரு புறாவை போல் இறங்கி இயேசு மீது அமர்ந்தார். நான் இதைத்தான் மக்களிடம் சொல்லி வருகிறேன், இயேசுதான் தேவனின் குமாரன்
என்று யோவான் சொன்னான். மறுநாள் மறுபடியும் யோவான் அங்கே இருந்தான். அவனோடு அவனை பின்பற்றுகிற சீஷர்களில் இரண்டு பேர் இருந்தனர். இயேசு நடந்து செல்வதை யோவான் பார்த்தான்.
பாருங்கள், இவர்தான் தேவனின் ஆட்டுக்குட்டி
என்றான். அந்த இரு சீஷர்களும் யோவான் கூறுவதை கேட்டார்கள். ஆகையால் அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றனர்.
உங்களுக்கு என்ன வேண்டும்
என்று இயேசு திரும்பி அவர்களை பார்த்து கேட்டார். அந்த இருவரும்,
போதகரே, நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள்
என்று கேட்டனர்.
என்னோடு வாருங்கள், நீங்கள் கண்டுகொள்வீர்கள்
என்று இயேசு பதிலுரைத்தார். எனவே அவர்கள் இருவரும் அவர் பின்னால் சென்றனர். இயேசு தங்கியிருக்கும் இடத்தையும் கண்டனர். அன்று அவர்கள் அவரோடு அங்கே தங்கியிருந்தனர். அப்பொழுது நேரம் சுமார் 4 மணி. இயேசுவை பற்றி யோவான் சொன்னதன் மூலமாக தெரிந்து கொண்டதால் அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றனர். அந்த இருவரில் ஒருவன் பெயர் அந்திரேயா. அவன் சீமோன் பேதுருவின் சகோதரன். முதல் காரியமாக அவன் தன் சகோதரன் சீமோன் பேதுருவை போய் பார்த்தான்.
நாங்கள் மேசியாவை கண்டோம்
என்று கூறினான். பிறகு அந்திரேயா சீமோனை இயேசுவிடம் அழைத்து கொண்டு வந்தான். இயேசு சீமோனை பார்த்து,
நீ யோவானுடைய குமாரனான சீமோன், நீ கேபா என்று அழைக்கப்படுவாய்
என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம். மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல தீர்மானித்தார். இயேசு பிலிப்புவை கண்டு,
என்னை தொடர்ந்து வா
என்றார். பிலிப்பு அந்திரேயா பேதுரு ஆகியோரின் ஊரான பெத்சாயிதாவை சேர்ந்தவன். பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து,
மோசே எழுதியிருக்கிற சட்டங்களை எண்ணிப்பார். மோசே வரப்போகிற ஒரு மனிதர் பற்றி எழுதினார். தீர்க்கதரிசிகளும் அவரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் அவரை தெரிந்து கொண்டோம். அவர் பெயர் இயேசு, யோசேப்பின் குமாரன். நாசரேத்திலிருந்து வருகிறார்.
ஆனால் நாத்தான்வேல் பிலிப்புவிடம்,
நாசரேத்தா, நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வர இயலுமா
என கேட்டான்.
வந்து பார்
என்று பதிலுரைத்தான் பிலிப்பு. நாத்தான்வேல் தன்னிடம் வந்து கொண்டிருப்பதை இயேசு பார்த்தார்.
இதோ வந்து கொண்டிருக்கிற இவன் உண்மையாகவே தேவனின் மக்களில் ஒருவன், இவனிடம் எந்த தவறும் இல்லை
என்று இயேசு கூறினார்.
என்னை உங்களுக்கு எப்படி தெரியும்
என நாத்தான்வேல் கேட்டான். பிலிப்பு என்னை பற்றி உனக்கு கூறும் முன்பே,
நீ அத்திமரத்தின் கீழே நிற்கும்போதே உன்னை பார்த்தேன்
என்று இயேசு சொன்னார். பிறகு இயேசுவிடம்,
ஆண்டவரே, நீங்கள்தான் தேவகுமாரன், இஸ்ரவேலின் ராஜா
என்று நாத்தான்வேல் கூறினான்.
நான் உன்னை அத்திமரத்தின் அடியில் பார்த்ததாக ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அதனால் என் மீது நீ நம்பிக்கை வைத்தாய். ஆனால் அதைவிட மேலும் சிறந்தவைகளை காண்பாய்
என்று இயேசு கூறினார். அவர் மேலும்,
நான் மெய்யாகவே உங்களுக்கு கூறுகிறேன், பரலோக வாசல் திறந்திருப்பதையும் மனிதகுமாரனிடத்திலிருந்து தேவ தூதர்கள் மேலே செல்வதையும் கீழே இறங்குவதையும் நீங்கள் காண்பீர்கள்
என்றார். யோவான் அதிகாரம் 2. கலிலேயாவிலுள்ள கானா என்ற ஊரில் 2 நாட்களுக்கு பிறகு ஒரு திருமணம் நடந்தது. இயேசுவின் தாய் அங்கே இருந்தார். இயேசுவும் அவரது சீஷர்களும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திருமண வீட்டில் திராட்சை ரசம் போதுமான அளவு இல்லை. அது முழுவதும் தீர்ந்து போன பின்பு இயேசுவிடம் அவரது தாயார்,
அவர்களிடம் வேறு திராட்சரசம் இல்லை
என்றார்.
அன்பான பெண்ணே, நான் என்ன செய்ய வேண்டுமென்று எனக்கு நீர் சொல்ல வேண்டும். என் நேரம் இன்னும் வரவில்லை
என்றார் இயேசு.
இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள்
என்று இயேசுவின் தாயார் வேலையாட்களிடம் சொன்னார். அந்த இடத்தில் தண்ணீர் நிரப்பி வைப்பதற்கென்று கல்லாலான 6 பெரிய தொட்டிகள் இருந்தன. இவ்வித தண்ணீர் தொட்டிகளை யூதர்கள் தங்கள் சுத்திகரிப்பின் சடங்குகளில் உபயோகித்தனர். ஒவ்வொரு தொட்டியும் 2 முதல் 3 குடம் தண்ணீரை கொள்வன. இயேசு வேலைக்காரர்களை பார்த்து,
அந்த தொட்டிகளில் தண்ணீரை நிரப்புங்கள்
என்று கூறினார். அவர்களும் அவ்வாறே அத்தொட்டிகளை நிரப்பினர். பிறகு இயேசு வேலைக்காரர்களிடம்,
இப்பொழுது இதிலிருந்து கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அதனை விருந்தின் பொறுப்பால் இடத்தில் கொண்டு போங்கள்
என்றார். வேலையாட்கள் அவ்வாறே கொண்டு போனார்கள். அந்த விருந்தின் பொறுப்பாளன் அதை சுவைத்து பார்த்தான். அப்பொழுது தண்ணீர் திராட்சை ரசமாகியிருந்தது. அவனுக்கு அது எங்கிருந்து வந்ததென்று தெரியவில்லை. ஆனால் நீரை கொண்டு போன வேலையாட்களுக்கு தெரிந்திருந்தது. விருந்தின் பொறுப்பாளன் மணமகனை அழைத்து,
என்ன இது இவ்வாறு செய்கிறீர்கள்? எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவார்கள். விருந்தினர்கள் குடித்து திருப்தியடைந்த பின்னர் ருசி குறைந்த திராட்சை ரசத்தை பரிமாறுவார்கள். நீங்களோ நல்ல திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் பத்திரப்படுத்தி வைத்திருந்தீர்கள்
என்றான். இதுவே இயேசு செய்த முதல் அற்புதமாகும். இயேசு இதனை கலிலேயா நாட்டில் உள்ள கானா என்ற ஊரில் நிகழ்த்தினார். இயேசு தனது மகிமையை வெளிப்படுத்தினார். அவரது சீஷர்கள் அவரை நம்பினர். பிறகு இயேசு கப்பர்நகும் நகருக்கு சென்றார். அவரோடு அவரது தாயும் சகோதரர்களும் சீஷர்களும் சென்றனர். அவர்கள் அங்கே கொஞ்ச நாட்கள் தங்கினர். அப்போது யூதர்களின் பஸ்கா பண்டிகை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆகையால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். அங்கே அவர் தேவாலயத்தில் நுழைந்தார். தேவாலயத்தில் வியாபாரிகள் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் போன்றவற்றை விற்று கொண்டிருந்தனர். மேசைக்கு அருகில் அமர்ந்திருக்கும் வேறு சிலரையும் இயேசு கவனித்தார். அவர்கள் பொதுமக்கள் பணத்தை பண்டமாற்று செய்தபடி இருந்தார்கள். இயேசு கயிறுகளால் ஒரு சவுக்கை உருவாக்கினார். அந்த வியாபாரிகளையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு வெளியே அடித்து துரத்தினார். அவர் மேஜைகள் பக்கம் திரும்பி காசுக்காரர்களுடைய காசுகளை கொட்டினார். அப்பலகைகளை கவிழ்த்து போட்டார். புறா விற்கிறவர்களை பார்த்து,
இவற்றை எடுத்துக்கொண்டு இங்கே இருந்து வெளியே செல்லுங்கள், என் பிதாவின் வீட்டை சந்தைக்கடையாக்காதீர்கள்
என்று இயேசு கட்டளையிட்டார். இது இவ்வாறு நிகழும்போது இயேசுவின் சீஷர்கள் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும் வேத வாக்கியங்களை நினைவு கூர்ந்தனர்.
உமது வீட்டை குறித்த என் பக்தி உணர்வு என்னை வைராக்கியமுள்ளவனாக்கும்.
யூதர்கள் இயேசுவை பார்த்து,
ஓர் அடையாளமாக அதிசயம் ஒன்றை எங்களுக்கு காட்டும், இவற்றை எல்லாம் செய்வதற்கு உமக்கு உரிமை இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டும்
என்றார்கள்.
இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதனை 3 நாட்களுக்குள் நான் மீண்டும் கட்டி முடிப்பேன்
என்றார் இயேசு. அதற்கு பதிலாக யூதர்கள்,
மக்கள் 46 ஆண்டுகள் பாடுபட்டு இந்த ஆலயத்தை கட்டி முடித்தார்கள், இதனை உம்மால் 3 நாட்களில் கட்டி முடிக்க முடியும் என்று நீர் உண்மையாகவே சொல்கிறீரா
என்று கேட்டார்கள். ஆனால் இயேசு ஆலயம் என்று கூறியது அவரது சரீரத்தை. இதனை அவரது சீஷர்கள் இயேசு மரித்த பின் 3 நாட்களில் உயிர்த்தெழுந்தபோது அவர் சொன்னதை நினைவுபடுத்தி புரிந்து கொண்டனர். ஆகையால் அவரது சீஷர்கள் ஏற்கனவே எழுதப்பட்ட வேத வாக்கியங்களையும் இயேசுவின் வார்த்தைகளையும் நம்பினர். இயேசு பஸ்கா பண்டிகையின் போது எருசலேமில் இருந்தார். ஏராளமான மக்கள் அவர் செய்த அற்புதங்களைக் கண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பவில்லை. ஏனென்றால் அவர்களது எண்ணங்களை அவர் அறிந்திருந்தார். இயேசுவுக்கு அம்மக்களைப் பற்றி எவரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஒரு மனிதனின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்தவராயிருந்தார்.
யோவான் அதிகாரம் 3. நிக்கோதேமு என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் பரிசேயர்களுள் ஒருவன். அவன் ஓர் முக்கியமான யூதத் தலைவன். ஓர் இரவு அவன் இயேசுவிடம் வந்தான்.
போதகரே, நீங்கள் தேவனிடமிருந்து அனுப்பப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிவோம். தேவனின் உதவியின்றி எவரொருவராலும் நீ செய்வது போன்ற அற்புதங்களை செய்ய இயலாது
என்று சொன்னான். அதற்கு இயேசு,
நான் உனக்கு உண்மையை கூறுகிறேன், ஒருவன் மீண்டும் பிறக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் இடம்பெற முடியாது
என்று கூறினார். அதற்கு நிக்கோதேமு,
ஆனால் ஒரு மனிதன் ஏற்கனவே முதியவனாக இருந்தால் அவன் எப்படி மீண்டும் பிறக்க முடியும்? ஒருவன் மீண்டும் தாயின் சரீரத்திற்குள் நுழைய முடியாது, ஆகையால் ஒருவன் 2ஆம் முறையாக பிறக்க முடியாதே
என்றான். இதற்கு பதிலாக இயேசு,
நான் உனக்கு ஓர் உண்மையை சொல்கிறேன், ஒருவன் நீரில் இருந்தும் ஆவியில் இருந்தும் பிறக்க வேண்டும். ஒருவன் இவற்றிலிருந்து பிறக்காவிடில் அவனால் தேவனின் ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது. ஒரு மனிதனின் சரீரமானது அவனது பெற்றோர்களிடமிருந்து கிடைக்கின்றது. ஆனால் அம்மனிதனது ஆவிக்குரிய வாழ்வோ ஆவியானவரிடமிருந்து பிறக்கிறது. நான் சொன்னதை பற்றி நீ வியப்பு அடைய வேண்டாம், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். காற்று எங்கே செல்ல விரும்புகிறதோ அங்கே வீசும். நீ காற்றின் ஓசையை கேட்பாய், ஆனால் அந்த காற்று எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறது என்பதை நீ அறியமாட்டாய். இதுபோலத்தான் ஒவ்வொரு மனிதனும் ஆவியானவரிலிருந்து பிறக்கிறான்
என்றார்.
இவை எவ்வாறு இயலும்
என்று நிக்கோதேமு கேட்டான்.
நீ யூதர்களின் முக்கியமான ஒரு போதகன். ஆனால் உன்னால் இவற்றை பற்றி இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லையே. நான் உனக்கு உண்மையை கூறுகிறேன். நாங்கள் எங்களுக்கு தெரிந்தவற்றை பற்றியே பேசுகிறோம். நாங்கள் பார்த்தவற்றை மட்டுமே சொல்லுகிறோம். ஆனால் உன்னை போன்றவர்கள் நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதில்லை. நான் பூமியில் உள்ளவற்றை பற்றி உனக்கு சொன்னேன். ஆனால் நீ என்னை நம்புகிறதில்லை. ஆகையால் நான் பரலோகத்தில் உள்ளவற்றை பற்றி சொன்னாலும் நீ அவற்றையும் நம்பப்போவதில்லை. பரலோகத்திற்கு ஏறிச் சென்ற ஒரே ஒருவரே பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர். அவர்தான் மனிதகுமாரன். வனாந்திரத்தில் மோசே பாம்பினை உயர்த்தி பிடித்தான். அவ்வாறே மனிதகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். பிறகு அந்த மனிதகுமாரன் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற முடியும். ஆம், தேவன் இவ்வுலகினை பெரிதும் நேசித்தார். எனவே தனது ஒரே குமாரனை இதற்கு தந்தார். தேவன் தன் குமாரனை தந்ததால் அவரில் நம்பிக்கை வைக்கிற எவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறுவர். தேவன் தன் குமாரனை உலகிற்கு அனுப்பினார். உலகின் குற்றங்களை நியாயம் விசாரிக்க தனது குமாரனை அனுப்பவில்லை. இவ்வுலகம் தேவனுடைய குமாரனால் இரட்சிக்கப்படுவதற்கென்று தேவன் தன் குமாரனை அனுப்பினார். தேவகுமாரன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை. ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டுவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவனுடைய ஒரே குமாரன் மீது நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்துக்கு ஒளி வந்திருக்கிறது. ஆனால் அந்த ஒளியை மக்கள் விரும்பவில்லை. அவர்கள் இருளை விரும்பினார்கள். ஏனென்றால் அவர்கள் தீய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த உண்மையை வைத்தே அவர்கள் நியாயம் விசாரிக்கப்படுகிறார்கள். தீமைகளை செய்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒளியை வெறுக்கிறான். அவன் வெளிச்சத்துக்குள் வரமாட்டான். ஏனென்றால் ஒளி அவன் செய்த தீமைகளை வெளிப்படுத்தி காட்டும். ஆனால் உண்மை வழியை பின்தொடர்ந்து செல்கிறவர்கள் ஒளியிடம் வந்தடைகிறார்கள். பிறகு அந்த ஒளி அவர்கள் செய்த செயல்கள் தேவன் மூலமாக செய்த நற்செயல்கள் என காட்டும்
என்று இயேசு கூறினார். அதற்கு பிறகு இயேசுவும் அவரது சீஷர்களும் யூதேயா பகுதிக்கு போனார்கள். அங்கு இயேசு தன் சீஷர்களோடு தங்கி ஞானஸ்தானம் கொடுத்தார். யோவானும் அயனோனில் ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். அயனோன் சாலிம் அருகில் உள்ளது. அங்கே தண்ணீர் மிகுதியாக இருந்ததால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தான். மக்கள் அவனிடம் போய் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இது யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன்பு நிகழ்ந்தது. யோவானின் சீஷர்களுள் சிலர் யூதரோடு விவாதித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத சம்பந்தமான முறையை பற்றியே விவாதித்தனர். ஆகையால் யோவானிடம் அவர்கள் வந்தனர்.
போதகரே, யோர்தான் நதிக்கு அக்கறையில் ஒருவர் உம்மோடு இருந்தாரே, நினைவிருக்கிறதா? நீங்கள் அந்த மனிதரை பற்றியும் மக்களிடம் சொல்லியிருக்கிறீர்கள். அவர் மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரிடம் ஏராளமான மக்கள் சென்று கொண்டிருக்கின்றனர்
என்று கூறினர்.
தேவன் எதை ஒருவனுக்கு கொடுக்கிறாரோ அதையே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். நான் கிறிஸ்து அல்ல என்று நானே கூறியதையும் நீங்கள் சோதித்து அறிந்திருக்கிறீர்கள். அவருக்கான பாதையை செம்மை செய்வதற்காகவே தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார். மணமகனுக்கே மணமகள் உரியவளாகிறாள். மணமகனுக்கு உதவி செய்கிற மாப்பிள்ளையின் தோழன் மணமகனின் வரவை கவனித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மணமகனின் சத்தத்தை கேட்டு அவன் மிகவும் மகிழ்கிறான். நானும் அதே மகிழ்ச்சியை அடைகிறேன். இதுவே எனது மகிழ்ச்சிகரமான நேரம். இயேசு மேலும் பெருமை பெற வேண்டும், எனது முக்கியத்துவம் குறைந்துவிட வேண்டும். பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற இயேசு மற்ற எல்லாரையும் விட பெரியவர். பூமியிலிருந்து வந்தவன் பூமியைச் சார்ந்தவன். அவன் பூமியில் உள்ளவற்றை பற்றி மட்டுமே பேசுவான். ஆனால் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற இயேசுவோ மற்ற எல்லாரையும் விட உயர்ந்தவர். அவர் எதை கண்டாரோ கேட்டாரோ அதையே கூறுகிறார். ஆனால் எவரும் அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் சொல்வதை எவன் ஒருவன் ஒப்புக்கொள்கிறானோ அவன் தேவன் உண்மையாயிருக்கிறார் என்று நிரூபிக்கிறான். தேவன் இயேசுவை அனுப்பினார். அவர் தேவன் சொன்னதை சொல்கிறார். தேவன் அவருக்கு ஆவியை நிரம்ப கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் தன் குமாரனை நேசிக்கிறார். அவர் தன் குமாரனுக்கு அனைத்தின் மேலும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த குமாரனை நம்புகிற எவரும் நித்திய ஜீவனை பெறுவர். ஆனால் அவருக்கு கீழ்ப்படிய மறுக்கிற எவரும் அந்த வாழ்வை ஒருபோதும் பெற முடியாது. தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் இருக்கும்
என்று யோவான் அவர்களுக்கு கூறினான். யோவான் அதிகாரம் 4. யோவானை விட இயேசு மிகுதியான மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதாக பரிசேயர்கள் கேள்விப்பட்டனர். ஆனால் உண்மையில் இயேசு எவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவரது சீஷர்களே கொடுத்தனர். பரிசேயர்கள் கேள்விப்பட்டதை பற்றி இயேசுவும் அறிந்து கொண்டார். ஆகையால் அவர் யூதேயாவை விட்டு திரும்பி கலிலேயாவுக்குச் சென்றார். கலிலேயாவுக்கு செல்கிற வழியில் இயேசு சமாரியா நாட்டை கடந்து செல்ல இருந்தார். சமாரியாவில் இயேசு சீகார் என்னும் பட்டணத்துக்கு வந்தார். அந்த பட்டணம் யாக்கோபு தன் குமாரன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தின் அருகில் இருந்தது. யாக்கோபின் கிணறும் அங்கே இருந்தது. இயேசு தன் நீண்ட பயணத்தால் களைத்து போயிருந்தார். ஆகையால் இயேசு கிணற்றின் அருகில் இளைப்பாரிட அமர்ந்தார். அது மதிய வேளை. ஒரு சமாரிய பெண் தண்ணீர் எடுப்பதற்காக அக்கிணற்றுக்கு வந்தால் இயேசு அவளிடம்,
தயவு செய்து நான் குடிப்பதற்கு தண்ணீர் கொடு
என்று கேட்டார்.
குடிப்பதற்கு நீங்கள் என்னிடம் கேட்பதை எண்ணி எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. நீங்கள் ஒரு யூதர், நானோ சமாரிய பெண்
என்று அவள் பதிலுரைத்தாள்.
தேவன் கொடுப்பவற்றை பற்றி நீ அறியவில்லை. குடிக்க தண்ணீர் கேட்கிற நான் யாரென்று உனக்கு தெரியாது. இவற்றை பற்றி நீ அறிந்தால் நீ என்னிடம் தண்ணீர் கேட்டிருப்பாய். ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுத்திருப்பேன்
என்றார் இயேசு.
ஐயா, ஜீவ தண்ணீரை நீங்கள் எங்கிருந்து பெறுவீர்கள்? இந்த கிணறோ ஆழமாக இருக்கிறது. இதிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்கும் உங்களிடம் எதுவும் இல்லையே. நீங்கள் எமது மூதாதையரான யாக்கோபை விட பெரியவரா? அவர்தான் எங்களுக்கு இந்த கிணற்றை கொடுத்தார். அவரும் இந்த கிணற்றிலுள்ள தண்ணீரைத்தான் குடித்தார். அத்துடன் அவரது பிள்ளைகளும் மிருகங்களும் இதிலுள்ள தண்ணீரைத்தான் குடித்தார்கள்
என்று அந்த பெண் சொன்னாள்.
இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு மீண்டும் தாகம் எடுக்கும். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பவர்களுக்கோ மறுபடியும் தாகம் எடுப்பதில்லை. என்னால் கொடுக்கப்படுகிற தண்ணீர் அதை குடிப்பவனுக்குள் நீரூற்றாக பெருக்கெடுக்கும். அது அவனுக்கு எக்காலத்துக்கும் உரிய வாழ்க்கையை தரும்
என்று இயேசு பதிலுரைத்தார்.
ஐயா, எனக்கு அந்த தண்ணீரை வழங்குங்கள். அப்போது ஒருபோதும் மறுபடியும் எனக்கு தாகம் எடுக்காது. மிகுதியாக தண்ணீர் எடுக்க இங்கே நான் மீண்டும் வரவேண்டியதும் இராது
எனக் கூறினாள் அந்த பெண்.
போ, உன் கரவனோடு இங்கே திரும்ப வா
என்றார் இயேசு.
ஆனால் எனக்கு கணவன் இல்லையே
என்றாள் அப்பெண்.
உனக்கு கணவன் இல்லை என்று நீ சொல்வது சரிதான். உண்மையில் உனக்கு 5 கணவர்கள் இருந்திருக்கின்றனர். ஆனால் நீ இப்பொழுது யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அவன் உன் கணவனல்ல. நீ என்னிடம் உண்மையை சொன்னாய்
என்றார் இயேசு.
உம்மை நான் தீர்க்கதரிசியாக காண்கிறேன். எங்கள் முன்னோர்கள் இந்த மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் யூதராகிய நீங்களோ எருசலேம்தான் வழிபாட்டுக்குரிய இடம் என்று கூறுகிறீர்கள்
என்றாள் அந்த பெண்.
பெண்ணே, என்னை நம்பு. இந்த மலையிலும் எருசலேமிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் பிதாவை வழிபடுகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. சமாரியர்களாகிய நீங்கள் உங்களால் புரிந்து கொள்ள முடியாததை வணங்கி வருகிறீர்கள். யூதர்களாகிய நாங்கள் எங்களால் வணங்கப்படுபவரை புரிந்து கொண்டிருக்கிறோம். யூதர்களிடமிருந்தே இரட்சிப்பு வருகின்றது. உண்மையாக வழிபடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. பிதாவும் தம்மை வழிபடுகிறவர்கள் இத்தகைய மக்களாக இருக்க விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆகையால் தேவனை வழிபடுகிற மக்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை வழிபடுதல் வேண்டும்
என்றார் இயேசு.
கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற மேசியா வந்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவர் வந்ததும் எங்களுக்கு அனைத்தையும் விளக்குவார்
என்றால் அப்பெண். பிறகு இயேசு,
இப்பொழுது அவர்தான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நான்தான் மேசியா
என்றார். அப்பொழுது இயேசுவின் சீஷர்கள் பட்டணத்திலிருந்து திரும்பி வந்தனர். இயேசு ஒரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்புற்றனர். ஆனால் எவரும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றோ, ஏன் நீங்கள் அவளோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றோ கேட்கவில்லை. பிறகு அந்த பெண் தன் தண்ணீர் குடத்தை விட்டுவிட்டு நகருக்கு திரும்ப போனாள். அங்கே அவள் மக்களிடம்,
நான் செய்தவற்றையெல்லாம் ஒருவர் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், ஒருவேளை அவர் கிறிஸ்துவாக இருக்கலாம்
என்றாள். ஆகையால் மக்கள் நகரத்தை விட்டு வெளியேறி இயேசுவை காண வந்தனர். அந்த பெண் நகரத்திற்குள் இருந்தபோது இயேசுவின் சீஷர்கள் அவரை உண்ணும்படி வேண்டிக் கொண்டனர். ஆனால் இயேசுவோ,
என்னிடம் உண்பதற்கு உணவுண்டு, அதனை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது
என்றார்.
ஏற்கனவே வேறு யாராவது அவருக்கு உணவு கொண்டு வந்திருப்பார்கள்
என்று சீஷர்கள் தமக்குள் பேசிக் கொண்டனர்.
எனது உணவு என்னை அனுப்பிய தேவன் செய்ய சொன்னதை செய்வதுதான், எனக்கு கட்டளையிட்டபடி செய்து முடிப்பதுதான் எனது உணவாக இருக்கிறது. நீங்கள் பயிரை நடும்போது அறுவடைக்காக இன்னும் 4 மாதங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்வீர்களல்லவா? ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்களை திறவுங்கள், மக்களை பாருங்கள். அவர்கள் அறுவடைக்காக தயாராக இருக்கிற வயலை போன்று இருக்கிறார்கள். இப்பொழுது கூட அறுவடை செய்கிறவன் சம்பளம் பெறுகிறான். அவன் தனது நித்திய வாழ்வுக்கு அனுகூலமாக அறுவடை செய்து கொள்கிறவன். ஆகையால் இப்பொழுது விதைக்கிறவனோடு அறுவடை செய்கிறவனும் மகிழ்ச்சியடைய இயலும். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் இன்னொருவன் என்கிற பழமொழி இதனால் உண்மையாகிறது. நீங்கள் பாடுபட்டு விதைக்காத நிலத்தை அறுவடை செய்யுமாறு உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பாடுபட்டார்கள், நீங்கள் அவர்கள் உழைப்பின் பயனை அனுபவிக்கிறீர்கள்
என்று இயேசு கூறினார். அந்நகரத்தில் உள்ள ஏராளமான மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தனர். அந்த பெண் இயேசுவை பற்றி கூறியவற்றால்தான் அவர்கள் அவரை நம்பினர். அவள், நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொல்லிவிட்டார் என்று கூறியிருந்தால், சமாரியர்கள் இயேசுவிடம் சென்றார்கள், இயேசுவை அவர்களோடு தங்கும்படி வேண்டினார்கள். ஆகையால் இயேசு அவர்களோடு 2 நாட்கள் தங்கினார். மேலும் மிகுதியான மக்கள் இயேசு சொன்னவற்றின் மூலம் அவரை நம்பினர். அவர்கள்,
முதலில் நீ சொன்னவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை நம்பினோம், ஆனால் இப்பொழுது நாங்களாகவே அவர் சொன்னவற்றை கேட்டதால் விசுவாசிக்கிறோம். அவர் உண்மையாகவே இந்த உலகத்தை இரட்சிக்கப் போகிறவர் என்று நம்புகிறோம்
என்று அந்த பெண்ணிடம் சொன்னார்கள். 2 நாட்கள் கழிந்ததும் இயேசு அந்நகரத்தை விட்டு கலிலேயாவுக்குச் சென்றார். இயேசு ஏற்கனவே,
ஒரு தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரில் மதிக்கப்படமாட்டான்
என்று சொல்லியிருந்தார். அவர் கலிலேயாவுக்கு வந்தபோது அங்குள்ள மக்கள் அவரை நல்ல முறையில் வரவேற்றனர். அந்த மக்கள் இயேசு எருசலேமில் பஸ்கா பண்டிகையில் செய்தவற்றையெல்லாம் நேரில் கண்டவர்கள். அந்த மக்கள் அப்பண்டிகையில் கலந்து கொண்டவர்கள். கலிலேயாவிலுள்ள கானா என்ற ஊருக்கு இயேசு மீண்டும் சென்றார். ஏற்கனவே அவர் அங்குதான் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியிருந்தார். ராஜாவின் முக்கியமான அதிகாரி ஒருவன் கப்பர் நகுமில் வசித்து வந்தான். அவனது குமாரன் நோயுற்றிருந்தான். அந்த மனிதன், இயேசு இப்பொழுது யூதேயா நாட்டிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டான். ஆகையால் அவன் கானா ஊருக்குப் போய் இயேசுவை சந்தித்தான். கப்பர் நகுமுக்கு வந்து தன் மகனது நோயை குணமாக்கும்படி இயேசுவை வேண்டினான். அவனது குமாரன் ஏற்கனவே சாகும் நிலையில் இருந்தான்.
நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணாவிட்டால் என்னை நம்ப மாட்டீர்கள்
என்று இயேசு சொன்னார். அந்த அதிகாரியோ,
ஐயா, என் சிறிய குமாரன் சாவதற்கு முன் என் வீட்டிற்கு வாருங்கள்
என்று அழைத்தான். அதற்கு இயேசு,
போ, உன் குமாரன் பிழைப்பான்
என்றார். அந்த மனிதன் இயேசு சொன்னதில் நம்பிக்கை வைத்து தன் வீட்டிற்கு திரும்பினான். வழியில் அவனது வேலைக்காரர்கள் எதிரில் வந்தார்கள்.
உங்கள் குமாரன் குணமாகிவிட்டான்
என்று அவர்கள் சொன்னார்கள்.
என் குமாரன் எப்போது குணமாக தொடங்கினான்
என்று கேட்டான் அவன்.
நேற்று 1 மணி இருக்கும்போது உங்கள் குமாரனின் காய்ச்சல் விலகி குணமானது
என்றார்கள் வேலைக்காரர்கள். இயேசு, உன் குமாரன் பிழைப்பான் என்று சொன்ன நேரமும் 1 மணிதான் என்பதை அந்த அதிகாரி உணர்ந்து கொண்டான். ஆகையால் அவனும் அவனது வீட்டில் உள்ள அனைவரும் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தனர். யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு இயேசு செய்த 2வது அற்புதம் இது. யோவான் அதிகாரம் 5. பிறகு இயேசு எருசலேமுக்கு யூதர்களின் ஒரு பண்டிகையின் போது சென்றார். அங்கே 5 மண்டபங்கள் உள்ள ஒரு குளம் இருந்தது. யூத மொழியில் இதற்கு பெதஸ்தா என்று பெயர். இந்த குளம் ஆட்டுவாசல் அருகே இருந்தது. குளத்தின் அருகில் உள்ள மண்டபத்தில் நோயாளிகள் பலர் படுத்து கிடந்தனர். அவர்களில் சிலர் குருடர்கள், சிலர் சப்பாணிகள், சிலர் சூம்பி போன உறுப்புகளை உடையவர்கள். அவர்களில் ஒருவன் 38 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்தான். இயேசு அந்த நோயாளி அங்கு படுத்து கிடப்பதைக் கண்டார். அவன் நீண்ட காலமாக நோயாளியாக இருப்பதை அவர் அறிந்தார். ஆகையால் அவர் அவனிடம்,
நீ குணமடைய விரும்புகிறாயா
என்று கேட்டார்.
ஐயா, தண்ணீர் கலங்கும்போது நான் போய் நீரில் இறங்குவதற்கு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. முதல் மனிதனாக போய் மூழ்குவதற்கு முயல்வேன், ஆனால் எனக்கு முன்னால் எவனாவது ஒருவன் முதல் மனிதனாக போய் மூழ்கிவிடுகிறான்
என்று அந்த நோயாளி பதில் சொன்னான். பிறகு இயேசு,
எழுந்து நில், உனது படுக்கையை எடுத்துக்கொண்டு நட
என்றார். உடனே அந்த நோயாளி குணமடைந்தான். அவன் தனது படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். இது நிகழ்ந்த அந்த நாளோ ஓய்வு நாள். ஆகையால் யூதர்கள்,
இன்று ஓய்வு நாள், நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போவது சரியல்ல
என்று அவனிடம் கூறினர். ஆனால் அந்த மனிதன்,
ஒரு மனிதர் என்னை குணமாக்கினார், எனது படுக்கையை எடுத்துக்கொண்டு போகும்படி கூறினார்
என்றான்.
உன்னை குணமாக்கி படுக்கை எடுத்துக்கொண்டு போகும்படி சொன்ன அவன் யார்
என்று யூதர்கள் கேட்டனர். ஆனால் அந்த மனிதனுக்கு தன்னை குணமாக்கியவர் யார் என்று தெரியவில்லை. அங்கே ஏராளமான மக்கள் இருந்தனர். இயேசுவும் அவ்விடம் விட்டு மறைந்து போயிருந்தார். பிறகு இயேசு அவனை ஆலயத்தில் கண்டுபிடித்தார். இயேசு அவனிடம்,
பார், இப்பொழுது நீ குணமாகிவிட்டாய், உனக்கு கேடு வராதபடி மேலும் பாவம் செய்யாமல் இருப்பாயாக
என்று கூறினார். பிறகு அந்த மனிதன் யூதர்களிடம் திரும்பி போனான். அவன் யூதர்களிடம்,
இயேசுதான் என்னை குணமாக்கியவர்
என்று சொன்னான். இயேசு இவ்வாறு ஓய்வு நாளில் நோயை குணப்படுத்தியதால் யூதர்கள் இயேசுவை குற்றம் சாட்டத் தொடங்கினர். ஆனால் இயேசுவோ யூதர்களிடம்,
எனது பிதா வேலை செய்வதை நிறுத்துவதே இல்லை, நானும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன்
என்றார். இதைக் கேட்ட யூதர்கள் இயேசுவை கொன்றுவிட கடுமையாக முயற்சி செய்தார்கள். அவர்கள்,
முதலில் இயேசு ஓய்வு நாளின் சட்டத்தை உடைத்துவிட்டார், பிறகு அவர் தேவனை அவரது பிதா என்று கூறுகிறார், அவர் தன்னை தேவனுக்கு சமமாக கூறி வருகிறார்
என்று விளக்கம் கூறினர். ஆனால் இயேசுவோ,
உங்களுக்கு உண்மையாகவே கூறுகிறேன், இந்த குமாரன் தனியாக எதுவும் செய்வதில்லை, இவர் தன் பிதாவிடம் எதை பார்க்கிறாரோ அவற்றையே செய்து வருகிறார். பிதா குமாரனை நேசிக்கிறார், அவர் தான் செய்பவற்றையெல்லாம் தனது குமாரனுக்கு காட்டி வருகிறார். இந்த மனிதன் குணமானான், இதைவிட மேலான காரியங்களை பிதாவானவர் தனது குமாரன் மூலம் செய்வார். பின்பு நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுவீர்கள், பிதாவானவர் இறந்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். இதைப் போலவே அவரது குமாரனும் தமது விருப்பத்தின்படி இறந்து போனவர்களை உயிரோடு எழச் செய்வார். அத்துடன் பிதாவானவர் யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை, ஆனால் அவர் இத்தகைய தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை தன் மகனிடம் ஒப்படைத்திருக்கிறார். தேவன் இதை செய்தார். எனவே அனைத்து மக்களும் பிதாவுக்கு செய்கிற மரியாதையை குமாரனுக்கும் செய்ய வேண்டும். ஒருவன் குமாரனுக்கு மரியாதை செய்யாவிட்டால் அவன் பிதாவையும் அவமரியாதை செய்தவனாகிறான். பிதாவே தன் குமாரனை நம்மிடம் அனுப்பியிருக்கிறார். நான் உங்களுக்கு உண்மையாகவே கூறுகிறேன், நான் சொல்வதை எவன் கேட்டு என்னை அனுப்பினவரை நம்புகிறானோ அவனுக்கு நித்தியமான வாழ்வு உண்டு, அவன் தீர்ப்புக்கு உட்பட மாட்டான், அவன் ஏற்கனவே மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனை பெற்றவனாகிறான். உங்களுக்கு ஓர் உண்மையை கூறுகிறேன், முக்கியமான வேளை வரும், அவ்வேளை ஏற்கனவே இங்கே இருக்கிறது. பாவத்தில் இறந்தவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். குமாரனிடமிருந்து கேட்பவற்றை நம்புகிறவர்கள் நித்திய ஜீவனை பெறுகின்றார்கள். பிதாவிடமிருந்தே ஜீவன் வருகின்றது. ஆகையால் அவர் தன் குமாரனுக்கும் ஜீவனை அளிக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அத்துடன் அவர் குமாரனுக்கு அனைத்து மக்களுக்கும் தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த குமாரனே மனிதகுமாரனாக இருக்கிறார். இது பற்றி நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். செத்துப்போய் கல்லறையில் இருக்கிறவர்கள் அவரது சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போது அவர்கள் கல்லறையை விட்டு வெளியே வருவார்கள். தங்கள் வாழ்வில் நன்மையை செய்தவர்கள் எழுந்து நித்திய ஜீவனை பெறுவார்கள்.
தீமை செய்தவர்கள் எழுந்து தண்டனையை பெறுவார்கள். நான் தனியாக எதுவும் செய்வதில்லை. நான் எனக்கு சொல்லியிருக்கிறபடியே தீர்ப்பளிக்கிறேன். எனவே எனது தீர்ப்பு நீதியானதே. ஏனென்றால் நான் எனக்கு பிடித்தமானதை செய்வதில்லை, என்னை அனுப்பினவருக்கு பிடித்தமானதையே செய்கிறேன். நானே என்னை பற்றி சொல்லி வந்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் என்னை குறித்து மக்களிடம் சொல்கிற வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து சொல்வது உண்மையென்று எனக்கும் தெரியும். நீங்கள் யோவானிடம் சிலரை அனுப்பியிருந்தீர்கள். அவன் உங்களுக்கு உண்மையை பற்றி சொன்னான். மக்களுக்கு என்னை பற்றி ஒருவன் சாட்சி சொல்லி விளக்க வேண்டும் என்ற தேவை எனக்கில்லை. ஆனால் நீங்கள் இரட்சிக்கப்படும்படியாக இவற்றை நான் உங்களுக்கு கூறுகிறேன். யோவான் எரிந்து ஒளியை கொடுக்கிற ஒரு விளக்கை போன்றிருந்தான். நீங்கள் அவனது ஒளியை பெற்று சில காலம் மகிழ்ச்சி அடைந்தீர்கள். ஆனால் நான் யோவானை விட பெரியவர் என்பதற்கு என்னிடம் சாட்சி உள்ளது. நான் செய்கிற செயல்களே எனக்கு உரிய சாட்சிகளாகும். இவைகளே என் பிதா நான் செய்யும்படியாக கொடுத்தவை என்பதை காட்டுகின்றன. என்னை அனுப்பிய என் பிதா என்னை பற்றி அவரே சாட்சி தருகிறார். ஆனால் நீங்கள் அவர் சத்தத்தை ஒருபொழுதும் கேட்டதில்லை. அவர் எப்படி இருப்பார் என்று நீங்கள் பார்த்ததும் இல்லை. பிதாவின் அறிவுரை உங்களில் வாழ்வதும் இல்லை. ஏனென்றால் பிதா அனுப்பிய ஒருவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் வேத வாக்கியங்களை கவனமாக படித்து பாருங்கள். அவை நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்குமென்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அந்த வாக்கியங்களே என்னை பற்றி கூறுகின்றன. ஆனால் அந்த நித்திய ஜீவனை பெற விரும்பும் நீங்கள் என்னிடம் வர மறுக்கின்றீர்கள். நான் மனிதர்களிடமிருந்து பாராட்டை பெற விரும்பவில்லை. ஆனால் நான் உங்களை அறிவேன். தேவனுடைய அன்பு உங்களில் இல்லை என்பதையும் அறிவேன். நான் என் பிதாவிடமிருந்து வந்திருக்கிறேன். நான் அவருக்காக பேசுகிறேன். ஆனால் என்னை நீங்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள். வேறொருவன் வந்து அவன் தனக்காகவே பேசினால் அவனை ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களில் ஒருவரை ஒருவர் பாராட்டுவதில் விருப்பம் கொள்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பாராட்டை பெற முயற்சி செய்வதில்லை. ஆகையால் நீங்கள் எவ்வாறு நம்பிக்கை வைக்க முடியும்? நான் பிதாவின் முன்னால் நின்று உங்களை குற்றம் சொல்வேன் என்று நினைக்க வேண்டாம். மோசேதான் உங்கள் குறைகளை சொல்கிறவன். மோசே மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் உண்மையிலேயே மோசேயை நம்பினீர்களானால் என்னிலும் நம்பிக்கை வைத்திருப்பீர்கள். ஏனென்றால் மோசே என்னை பற்றிதான் எழுதியிருக்கிறான். ஆனால் நீங்கள் மோசே எழுதினவைகளை நம்ப மாட்டீர்கள். ஆகையால் நான் சொல்வதையும் உங்களால் நம்ப முடியாது
என்று கூறினார். யோவான் அதிகாரம் 6. பிறகு இயேசு திபேரியா கடல் என அழைக்கப்படும் கலிலேயா கடலின் அக்கறைக்குப் போனார். ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். ஏனென்றால் இயேசு வழியில் நோயாளிகளை குணப்படுத்தி தன் வல்லமையை வெளிப்படுத்தியதை அவர்கள் கண்டிருந்தனர். இயேசு மலையின் மேல் ஏறினார். அங்கே தம்மை பின்தொடர்ந்தவர்களோடு உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பஸ்கா பண்டிகை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஏராளமான மக்கள் அவரை நோக்கி வருவதை இயேசு கண்களை ஏறெடுத்து நோக்கினார். பிலிப்புவிடம் இயேசு,
இவர்களெல்லாம் உண்பதற்கு நாம் அப்பத்தை எங்கே வாங்குவது
என்று கேட்டார். பிலிப்புவை சோதனை செய்வதற்காகவே இயேசு அவனிடம் இவ்வாறு கேட்டார். தனது திட்டத்தை இயேசு ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தார். பிலிப்பு,
இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பம் உண்பதற்கு கூட நாம் அனைவரும்
ஒரு மாதத்திற்கு மேல் வேலை செய்ய வேண்டியிருக்குமே
என்றான். அந்திரேயா அவரது இன்னொரு சிஷ்யன். அவன் சீமோன் பேதுருவின் சகோதரன். அந்திரேயா இயேசுவிடம்,
இங்கே ஒரு சிறுவன் வார்கோதுமையால் ஆன 5 அப்பத்துண்டுகளையும் 2 சிறுமீன்களையும் வைத்திருக்கிறான். ஆனால் அவை இவ்வளவு மிகுதியான மக்களுக்கு போதுமானதல்ல
என்றான்.
மக்களை உட்காரும்படி கூறுங்கள்
என்றார் இயேசு. அந்த இடத்தில் நிறைய புல் இருந்தது. அங்கே 5000 எண்ணிக்கை வரையுள்ள ஆண்கள் உட்கார்ந்தனர். பிறகு இயேசு அப்பத்துண்டுகளை எடுத்தார். அவர் தேவனுக்கு நன்றி சொன்னார். அதை அங்கு அமர்ந்திருந்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்க செய்தார். அவர் மீனையும் அதைப் போலவே பகிர்ந்தளிக்க செய்தார். இயேசு அவர்களின் தேவைக்கு ஏற்றவாறு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அனைத்து மக்களும் வேண்டிய மட்டும் உண்டனர். அவர்கள் உண்டு முடித்ததும் இயேசு தன் சீஷர்களிடம்,
உண்ணப்படாத அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் சேகரியுங்கள், எதையும் வீணாக்க வேண்டாம்
என்றார். எனவே சீஷர்கள் அவற்றை சேகரித்தனர். மக்கள் 5 அப்பத்துண்டுகளிலிருந்தே உண்ண ஆரம்பித்தனர். ஆனால் உண்ட பிறகு மீதியிருந்த துணுக்குகளோ 12 கூடைகளில் நிரப்பப்பட்டன. இயேசு செய்த இந்த அற்புதத்தை மக்கள் கண்டனர்.
இவர் உண்மையிலேயே உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும்
என்றனர் மக்கள். அவரை மக்கள் ராஜாவாக்க வேண்டும் என விரும்பினர். இதனை இயேசு அறிந்தார். மக்கள் தங்கள் எண்ணத்தை திட்டமாக்கி செயல்படுத்த விரும்பினர். எனவே இயேசு அவர்களை விட்டு தனியாக மலையில் ஏறினார். அன்று மாலை இயேசுவின் சீஷர்கள் கலிலேயா கடற்கரைக்கு இறங்கிச் சென்றனர். அப்பொழுது இருட்ட ஆரம்பித்தது. எனினும் இயேசு அவர்களிடம் திரும்பி வரவில்லை. இயேசுவின் சீஷர்கள் படகில் ஏறி கடலை கடந்து கப்பர்நகுமிற்குச் செல்ல தொடங்கினர். காற்று வேகமாக அடித்து கொண்டிருந்தது. கடலில் பெரிய அலைகள் வர ஆரம்பித்தன. அவர்கள் 3-4 மைல் தூரத்திற்கு படகை செலுத்தினர். அதன் பின்பு அவர்கள் இயேசுவை கண்டனர். அவர் தண்ணீர் மேல் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் படகை நெருங்கி வந்தார். அவரது சீஷர்கள் அஞ்சினர்.
நான்தான், பயப்பட வேண்டாம்
என்று இயேசு அவர்களிடம் கூறினார். இயேசு இவ்வாறு சொன்னதும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து படகில் அவரை ஏற்றிக் கொண்டனர். உடனே அவர்கள் போக விரும்பிய இடத்திற்கு படகு வந்து சேர்ந்தது. மறுநாள் வந்தது. கடலின் அக்கரையில் சில மக்கள் தங்கியிருந்தனர். இயேசு தன் சீஷர்களோடு படகில் செல்லவில்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இயேசுவின் சீஷர்கள் இயேசு இல்லாமல் தனியாக சென்றதை அவர்கள் தெரிந்திருந்தனர். அங்கிருந்து செல்ல அந்த ஒரு படகு மட்டும்தான் உண்டு என்பதையும் அவர்கள் தெரிந்து கொண்டனர். அப்போது திபேரியாவிலிருந்து சில படகுகள் வந்தன. அப்படகுகள் கர்த்தர் நன்றி சொன்னதற்குப் பின் மக்கள் உணவு உண்ட இடத்தின் அருகில் நின்றன. இயேசுவும் அவரது சீஷர்களும் அங்கே இல்லை என்பதை மக்கள் அறிந்து கொண்டனர். ஆகையால் அவர்கள் படகுகளில் ஏறி கப்பர்நகுமுக்குச் சென்றனர். அவர்கள் இயேசுவை காண விரும்பினர். கடலின் அக்கரையில் இயேசுவை மக்கள் கண்டுபிடித்தனர். அவர்கள்,
போதகரே, நீங்கள் இங்கு எப்பொழுது வந்தீர்கள்
என்று கேட்டனர்.
ஏன் என்னை தேடுகிறீர்கள்? எனது வல்லமையை வெளிப்படுத்தும் எனது அற்புதங்களை பார்த்தீர்கள், அதற்காகவா என்னை தேடுகிறீர்கள்? இல்லை, நான் உண்மையை கூறுகிறேன். நீங்கள் அப்பத்தை உண்டீர்கள், திருப்தியாக உண்டீர்கள், அதனால் என்னை தேடுகிறீர்கள். பூமியிலுள்ள உணவுகள் கெட்டு அழிந்து போகும். ஆகையால் அத்தகைய உணவுக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டாம். ஆனால் எப்பொழுதும் நன்மையையும் நித்திய வாழ்வையும் தருகிற உணவுக்காக வேலை செய்யுங்கள். மனிதகுமாரனே உங்களுக்கு அத்தகைய உணவினை தருவார். தேவனாகிய பிதா தான் மனிதகுமாரனோடு இருப்பதை காட்டிவிட்டார்
என்று இயேசு கூறினார்.
நாங்கள் எத்தகைய செயல்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்
என்று மக்கள் இயேசுவிடம் கேட்டனர்.
தேவனால் அனுப்பப்பட்ட ஒருவரை நீங்கள் நம்ப வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்கது என்று தேவன் விரும்புகிறார்
என இயேசு பதிலுரைத்தார்.
தேவனால் அனுப்பப்பட்டவர் நீர்தான் என்பதை நிரூபிக்க என்ன அற்புதத்தை நீர் செய்யப்போகிறீர்? நீர் செய்யும் அற்புதத்தை பார்க்க முடியுமெனில் அதற்கு பின்னர் நாங்கள் உம்மை நம்புவோம். என்ன செய்யப்போகிறீர்? நமது மூதாதையர்கள் வனாந்தரத்தில் தேவன் கொடுத்த மன்னாவை உண்டார்கள். இது தேவன் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு உண்பதற்கு அப்பத்தை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது
என்று மக்கள் கேட்டனர்.
நான் உண்மையை சொல்லுகிறேன், பரலோகத்திலிருந்து அப்பத்தை உங்களுக்கு கொடுத்தது மோசே அல்ல, ஆனால் என்னுடைய பிதா பரலோகத்திலிருந்து உண்மையான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். தேவனின் அப்பம் என்பது என்ன? பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து உலகத்துக்காக ஜீவனை தருகிற ஒருவர்தான் தேவனின் அப்பம்
என்றார் இயேசு.
ஆண்டவரே, எப்பொழுதும் அந்த அப்பத்தை எங்களுக்கு தாரும்
என்றனர் மக்கள்.
நான்தான் உங்களுக்கு ஜீவனளிக்கும் அப்பம். என்னிடம் வருகிற மனிதன் என்றென்றைக்கும் பசியோடு இருப்பதில்லை. என் மீது நம்பிக்கை வைக்கிற எவனும் எப்பொழுதும் தாகமாக இருப்பதில்லை. நீங்கள் என்னை பார்த்திருந்தும் என் மீது நம்பிக்கையில்லாமல் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். எனது பிதா என் மக்களை எனக்கு தந்திருக்கிறார். அம்மக்களில் ஒவ்வொருவரும் என்னிடம் வருவார்கள். என்னிடம் வருகிற ஒவ்வொருவரையும் நான் ஏற்றுக்கொள்வேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை செய்வதற்காக நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் விரும்புவதை செய்வதற்கு வரவில்லை. தேவன் கொடுத்த மக்களில் எவரையும் நான் இழக்கக்கூடாது. நான் இறுதி நாளில் அவர்களையெல்லாம் எழுப்புவேன். என்னை அனுப்பினவர் நான் செய்ய வேண்டுமென்று விரும்புவதும் இதைதான். குமாரனை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவரில் நம்பிக்கை வைத்து நித்திய ஜீவனை பெறுகின்றனர். நான் அந்த மனிதர்களை இறுதி நாளில் எழுப்புவேன். இதுதான் எனது பிதாவின் விருப்பமும் ஆகும்
என்றார் இயேசு. பிறகு யூதர்கள் இயேசுவை பற்றி முறுமுறுக்கத் தொடங்கினர். ஏனென்றால்,
நான் பரலோகத்திலிருந்து வந்த அப்பம்
என்று இயேசு சொன்னார். அதற்கு யூதர்கள்,
இவர் இயேசு, நாங்கள் இவரது தந்தையையும் தாயையும் அறிவோம். இயேசு யோசேப்பின் குமாரன், அவர் எப்படி நான் பரலோகத்திலிருந்து வந்தேன் என்று சொல்லலாம்
என்று கேட்டனர்.
ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டுவதை நிறுத்துங்கள். என்னை அனுப்பியவர் அந்த பிதாதான். அவரே மக்களை என்னிடம் அழைத்து வருகிறார். நான் இறுதி நாளில் அவர்களை எழுப்புவேன். என் பிதா என்னிடம் மக்களை அழைத்து வராவிட்டால் எவரும் என்னிடம் வர முடிவதில்லை. இது தீர்க்கதரிசிகளின் மூலம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லா மக்களுக்கும் கற்றுத்தருவார். மக்கள் அப்பிதாவை கவனிக்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள். பிறகு அவர்கள் என்னிடம் வருகிறார்கள். எவரும் பிதாவை பார்த்திருப்பதாக நான் கருதவில்லை. தேவனிடம் இருந்து வந்தவர் மட்டுமே அவரை பார்த்திருக்கிறார். நான் உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவன் நம்பிக்கை வைத்தால் அவன் நித்திய ஜீவனை பெறுவான். நானே ஜீவனளிக்கும் அப்பம். உங்கள் மூதாதையர்கள் தேவன் கொடுத்த மன்னாவை வனாந்திரத்தில் உண்டார்கள். ஆனால் அவர்கள் மற்றவர்களைப் போன்றே மாண்டு போனார்கள். நான் பரலோகத்தில் இருந்து வந்த அப்பம். ஒரு மனிதன் இதனை உண்பானேயானால் அவன் என்றென்றைக்கும் உயிர் வாழ்வான். என்னுடைய சரீரம்தான் அந்த அப்பம். நான் என் சரீரத்தை தருவேன். உலகில் உள்ளவர்கள் வாழ்வை பெறுவார்கள்
என்று இயேசு கூறினார். பிறகு யூதர்கள் தங்களுக்குள் விவாதம் செய்து கொண்டனர்.
எவ்வாறு இந்த மனிதன்
தனது சரீரத்தை நாம் உண்ணும்படி தருவான்
என்றனர் அவர்கள்.
நான் உண்மையை கூறுகிறேன், நீங்கள் மனிதகுமாரனின் சரீரத்தை உண்ண வேண்டும், அவரது இரத்தத்தை அருந்த வேண்டும். இதனை நீங்கள் செய்யாவிட்டால் உங்களுக்கு உண்மையான வாழ்க்கை கிடைக்காது. எனது சரீரத்தை புசித்து இரத்தத்தை அருந்துகிற எவனும் நித்திய ஜீவனை பெறுவான். நான் அவனை இறுதி நாளில் எழுப்புவேன். எனது சரீரமே உண்மையான உணவு, எனது இரத்தமே உண்மையான பானம். ஒருவன் எனது சரீரத்தை புசித்து என் இரத்தத்தை அருந்துவானேயானால் அவன் என்னிலும் நான் அவனிலும் வாழ்வதாகும். பிதா என்னை அனுப்பினார், பிதா வாழ்கிறார், அவரால் நானும் வாழ்கிறேன். ஆகையால் என்னை உண்ணுகிறவன் என்னால் உயிர் வாழ்கிறான். நமது மூதாதையர்கள் வனாந்திரத்தில் புசித்த அப்பத்தைப் போல் அல்ல நான். அவர்கள் அந்த அப்பத்தை உண்டார்கள், ஆனால் மற்றவர்களைப் போன்று அவர்கள் இறந்து போயினர். நானோ பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். இதனை உண்கிற எவனும் நித்திய ஜீவனை பெறுவான்
என்றார் இயேசு. இவை எல்லாவற்றையும் இயேசு கப்பர்நகுமிலுள்ள யூதர்களின் ஜெபாலயத்தில் போதனை செய்யும் போது கூறினார். இயேசுவின் சீஷர்கள் இவற்றை கேட்டார்கள்.
இந்த உபதேசங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமானவை, இவற்றை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்
என சீஷர்கள் கூறினர். அவருடைய சீஷர்கள் முறுமுறுப்பதை இயேசு அறிந்து கொண்டார். எனவே இயேசு அவர்களிடம்,
நான் சொன்னவற்றை ஏற்றுக்கொள்வதில் சிரமம் இருக்கிறதா
என்று கேட்டார்.
அப்படியானால் மனிதகுமாரன் தாம் வந்த இடத்திற்கு திரும்பி ஏறிப்போவதை காண்பது எப்படியிருக்கும்? ஒரு மனிதனுக்கு அவனது சரீரம் மட்டுமே வாழ்வு அளிப்பது இல்லை, அவனது ஆவியே ஜீவனை தருகிறது. நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் யாவும் ஆவியே, இவையே ஜீவனை தருவன. ஆனால் உங்களில் சிலர் விசுவாசமில்லாமல் இருக்கிறீர்கள்
என்றார். தன்னை விசுவாசிக்காதவர்களை இயேசு புரிந்து கொண்டார். இதனை அவர் துவக்கம் முதலே புரிந்து கொண்டார். தனக்கு எதிராக திரும்புகிறவனையும் இயேசு அறிந்திருந்தார். அதனால்தான்,
நான் பிதா அனுமதித்தால் ஒளியே ஒருவனும் என்னிடம் வரமாட்டான் என்று சொன்னேன்
என்றார் இயேசு. இயேசு இவ்வாறு சொன்ன பிறகு அவரது சீஷர்களில் அநேகர் அவரை விட்டு போயினர். அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து செல்வதை நிறுத்தினர். பிறகு இயேசு தனது 12 அப்போஸ்தலர்களையும் பார்த்து,
நீங்களும் விட்டுவிட்டு விலகிச் செல்ல விரும்புகிறீர்களா
என்று கேட்டார். சீமோன் பேதுரு இயேசுவை பார்த்து,
ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தைகளை நீரே வைத்திருக்கிறீர். நாங்கள் உம்மை நம்புகிறோம். நீரே தேவனிடமிருந்து வந்த பரிசுத்தமானவர் என்பதை நாங்கள் அறிவோம்
என்றான். பிறகு இயேசு அவர்களிடம்,
என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 நீங்கள், ஆனால் உங்களில் ஒருவன் பிசாசு
என்றார். இயேசு யூதாசை பற்றியே இவ்வாறு கூறினார். அவன் சீமோன்ஸ்காரியத்தின் குமாரன், 12 ஒருவன், ஆனால் பிற்காலத்தில் யூதாஸ் இயேசுவிற்கு எதிராக திரும்பிவிட்டான். யோவான் 7. இதற்கு பிறகு இயேசு கலிலேயாவை சுற்றி பிரயாணம் செய்தார். அவர் யூதேயா நாட்டில் பிரயாணம் செய்ய விரும்பவில்லை, ஏனென்றால் அங்குள்ள யூதர்கள் அவரை கொலை செய்ய விரும்பினர். அப்பொழுது யூதர்களின் கூடார பண்டிகை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆகையால் இயேசுவின் சகோதரர்கள் அவரிடம்,
நீங்கள் இந்த இடத்தை விட்டு பண்டிகைக்காக யூதேயாவிற்கு போங்கள், அங்கே உமது சீஷர்கள் உம்முடைய அற்புதங்களை காண்பார்கள். மக்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவன் விரும்பினால் அவன் தான் செய்கிற காரியங்களை மறைக்கக்கூடாது. உங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், அவர்களும் நீங்கள் செய்யும் அற்புதங்களை கண்டு கொள்ளட்டும்
என்றார்கள். இயேசுவின் சகோதரர் கூட அவரிடம் நம்பிக்கை இல்லாமலேயே இருந்தார்கள். இயேசு தனது சகோதரர்களிடம்,
எனக்கான சரியான நேரம் இன்னும் வரவில்லை, ஆனால் நீங்கள் போவதற்கு எந்த நேரமும் சரியான நேரம்தான். இந்த உலகம் உங்களை வெறுப்பதில்லை, ஆனால் உலகம் என்னை வெறுக்கிறது. ஏனென்றால் நான் அவர்களிடம் அவர்கள் தீமை செய்கிறார்கள் என்று சொல்கிறேன். ஆகையால் நீங்கள் பண்டிகைக்கு போங்கள். நான் இப்பொழுது பண்டிகைக்கு போவதாக இல்லை, எனக்கான சரியான நேரம் இன்னும் வரவில்லை
என்றார். இயேசு இவற்றை சொன்ன பிறகு கலிலேயாவிலேயே தங்கிவிட்டார். எனவே இயேசுவின் சகோதரர்கள் பண்டிகைக்காக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் போன பிறகு இயேசுவும் போனார், ஆனால் அவர் மக்களுக்கு காட்சி தரவில்லை. அப்பண்டிகையின் போது யூதர்கள் இயேசுவை தேடினார்கள்.
எங்கே அந்த மனிதன்
என்றார்கள். அங்கே ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. அவர்களில் பெரும்பாலோர் இயேசுவை பற்றி தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். சிலர்,
அவர் மிக நல்ல மனிதர்
என்றனர். ஆனால் வேறு சிலர்,
இல்லை, அவன் மக்களை ஏமாற்றுகிறவன்
என்றனர். ஆனால் எவருக்கும் இயேசுவை பற்றி வெளிப்படையாக கூறுவதற்குரிய தைரியம் இல்லை. மக்கள் யூத தலைவர்களுக்கு அஞ்சினர். பண்டிகை பாதி முடிந்து விட்டது. பிறகு இயேசு தேவாலயத்துக்குப் போய் அங்கே உபதேசம் செய்தார். யூதர்கள் ஆச்சரியப்பட்டனர்.
இந்த மனிதர் பள்ளியில் படித்ததில்லை, இவற்றை இவர் எவ்வாறு கற்றுக்கொண்டார்
என்று கூறிக்கொண்டனர்.
நான் உங்களுக்கு செய்கிற உபதேசம் எனக்கு சொந்தமானவை அல்ல, அவை என்னை அனுப்பினவரிடமிருந்து எனக்கு வந்தவை. தேவனின் விருப்பப்படி செயல்புரிய ஒருவன் விரும்பினால் அவன் என் உபதேசம் தேவனிடமிருந்து வந்தது என்பதை அறிந்து கொள்வான். அதோடு அவன் இந்த உபதேசம் எனக்கு சொந்தமானது அல்ல என்பதையும் அறிந்து கொள்வான். தன் சொந்தமான சிந்தனைகளை உபதேசிக்கிற எவனும் தனக்குரிய பெருமையை அடையவே முயற்சிக்கிறான். தன்னை அனுப்பினவரை பெருமைப்படுத்த முயற்சிக்கும் ஒருவன் எப்பொழுதும் உண்மையையே பேசுகிறான். அவனிடம் எந்த தவறும் இல்லை. மோசே உங்களுக்கு சில சட்டங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆனால் உங்களில் எவரும் அதற்கு கீழ்ப்படுவதில்லை. என்னை ஏன் கொலை செய்ய முயற்சி செய்கிறீர்கள்
என்று இயேசு கேட்டார்.
நீ பிசாசு பிடித்தவன், அதனால்தான் இப்படி உளறுகிறாய். நாங்கள் உன்னை கொலை செய்ய முயற்சி செய்யவில்லை
என்று மக்கள் பதில் சொன்னார்கள்.
நான் ஓர் அற்புதம் செய்தேன், நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். மோசே விருத்த சேதனம் பற்றிய சட்டங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் உண்மையில் மோசே உங்களுக்கு விருத்த சேதனத்தை தரவில்லை. அது மோசேக்கு முற்காலத்திலேயே நமது மக்களிடமிருந்து வந்துவிட்டது. ஆகையால் சில வேளைகளில் ஓய்வு நாட்களிலும் நீங்கள் குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசேயின் கட்டளைக்கு கீழ்ப்படிய ஓய்வு நாளிலும் ஒரு குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்யலாம் என்பதை இது காட்டுகிறது. எனவே நான் ஓய்வு நாளில் ஒரு மனிதனின் முழு சரீரத்தையும் குணமாக்கினேன் என்பதற்காக என்மேல் ஏன் கோபமாக இருக்கிறீர்கள்? வெளித்தோற்றத்தை வைத்து முடிவுக்கு வருவதை நிறுத்துங்கள். சரி எது என்பதை கொண்டு அதன் மூலம் நியாயமாக முடிவு செய்யுங்கள்
என்றார் இயேசு. எருசலேமில் உள்ள மக்களில் சிலர்,
அவர்கள் கொலை செய்ய முயல்கிற மனிதர் இவர்தான், ஆனால் இவரோ எல்லோரும் காணும்படியும் கேட்கும்படியும் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் அவர் உபதேசிப்பதை நிறுத்திவிட முயற்சி செய்யவில்லை. ஒருவேளை யூதத் தலைவர்கள் இவர்தான் உண்மையான கிறிஸ்து என்று முடிவு செய்துவிட்டார்கள் போலும்.
ஆனால் இந்த மனிதர் எங்கிருந்து வருகிறார் என்று நாம் அறிவோம். ஆனால் உண்மையான கிறிஸ்து வரும்போது அவர் எங்கிருந்து வந்தார் என்பது எவருக்கும் தெரியாமல் இருக்கும்
என்றனர். இயேசு தேவாலயத்தில் தொடர்ந்து உபதேசம் செய்து கொண்டிருந்தார்.
ஆம், நான் யார் என்பதையும்
எங்கிருந்து வந்தேன் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் என் சொந்த அதிகாரத்தின் பேரில் வரவில்லை. உண்மையான ஒருவரால் நான் அனுப்பப்பட்டேன். நீங்கள் அவரை அறிய மாட்டீர்கள். ஆனால் அவரை நான் அறிவேன். நான் அவரிடமிருந்தே வந்தேன். அவர் என்னை அனுப்பினார்
என்றார் இயேசு. இயேசு இவ்வாறு சொன்ன பிறகு மக்கள் அவரை பிடிக்க முயன்றார்கள். ஆனால் ஒருவராலும் இயேசுவை தொட முடியவில்லை. இயேசு கொல்லப்படுவதற்கான சரியான நேரம் இன்னும் வரவில்லை. ஆனால் ஏராளமான மக்கள் இயேசுவிடம் நம்பிக்கை வைத்தார்கள்.
நாங்கள் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறோம். கிறிஸ்து வந்தால் அவர் இந்த மனிதரை விட அதிகமான அற்புதங்களை செய்வாரோ? இல்லை. எனவே இந்த மனிதரே கிறிஸ்துவாக இருக்க வேண்டும்
என்றனர். இயேசுவை பற்றி மக்கள் பேசிக்கொள்வதை பரிசேயர்கள் அறிந்தனர். தலைமை ஆசாரியரும் பரிசேயரும் தேவாலய சேவகர்களை இயேசுவை கைது செய்ய அனுப்பினர். இயேசு மக்களிடம்,
இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோடு இருப்பேன். பிறகு நான் என்னை அனுப்பியவரிடம் திரும்பி போவேன். அப்போது என்னை நீங்கள் தேடுவீர்கள். ஆனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நான் இருக்கும் இடத்திற்கும் உங்களால் வர முடியாது
என்றார்.
நாம் கண்டுபிடிக்க முடியாதபடி இவன் எந்த இடத்திற்கு போகப் போகிறான்? இவன் நமது மக்கள் வாழ்கிற கிரேக்க நகரங்களுக்கு போகப் போகிறானா, அல்லது அங்கே உள்ள கிரேக்க மக்களுக்கு உபதேசிக்கப் போகிறானா? நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் உங்களால் என்னை கண்டுபிடிக்க முடியாது என்று கூறுகிறானே. நான் இருக்கும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது என்றும் கூறுகிறானே. அதற்கு என்ன பொருள்
என்று யூதர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். பண்டிகையின் இறுதி நாளும் வந்தது. இது மிக முக்கியமான நாள். அன்று இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில் பேசினார்.
ஒருவன் தாகமாயிருந்தால் அவன் என்னிடம் வந்து பருகட்டும். என்னில் நம்பிக்கை வைக்கிறவனுடைய இதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள ஆறுகள் பெருக்கெடுக்கும். இதைதான் வேதவாக்கியங்கள் கூறுகின்றன
என்றார். இயேசு பரிசுத்த ஆவியானவரை பற்றி இவ்வாறு பேசினார். இன்னும் மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்தளிக்கப்படவில்லை. ஏனென்றால் இயேசு இன்னும் மரணம் அடையவும் இல்லை, மகிமையாக உயிர்த்தெழவும் இல்லை. ஆனால் பிறகு அவரிடம் விசுவாசம் வைக்கப் போகிற மக்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியானவரை பெறுவர். இயேசு சொன்ன இக்காரியங்களை மக்கள் கேட்டனர். சிலர்,
இந்த மனிதர் உண்மையான தீர்க்கதரிசிதான்
என்றனர். வேறு சிலரோ,
இவர்தான் கிறிஸ்து
என்றனர். மற்றும் சிலரோ,
கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வரமாட்டார். வேத வாக்கியங்கள் தாவீதின் குடும்பத்திலிருந்துதான் கிறிஸ்து வரப்போகிறார் என்று கூறுகின்றன. அத்துடன் தாவீது வாழ்ந்த பெத்லகேமிலிருந்துதான் கிறிஸ்து வருவார் என்றும் கூறுகின்றன
என்றனர். எனவே இயேசுவை பற்றிய கருத்துக்களில் ஒருவருக்கொருவர் ஒத்துக்கொள்ளவில்லை. சிலர் அவரை கைது செய்ய விரும்பினர். ஆனால் ஒருவரும் உண்மையில் அவர் மேல் கை வைக்கவில்லை. தேவாலய சேவகர்கள் தலைமை ஆசாரியர்களிடமும் பரிசேயர்களிடமும் திரும்பி போனார்கள்.
ஏன் இயேசுவை கொண்டு வரவில்லை
என்று அவர்கள் கேட்டனர். தேவாலய சேவகர்களோ,
எந்த ஒரு மனிதனும் அவரை போல் கருத்துக்களை கூறியதில்லை
என்றனர். இதற்கு பரிசேயர்கள்,
அப்படியானால் இயேசு உங்களையும் முட்டாளாக்கிவிட்டார். எந்த தலைவராவது இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா? இல்லை. எந்த பரிசேயராவது அவனை நம்புகிறார்களா? இல்லை. ஆனால் அவரை நம்புகிற மக்கள் மோசேயின் சட்டத்தை பற்றி ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனின் சாபத்திற்கு ஆளாவார்கள்
என்றார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் நிக்கோதேமுவும் இருந்தான். நிக்கோதேமுவும் இயேசுவை காண்பதற்காக போனவர்களில் ஒருவன். அவன்,
ஒரு மனிதனை பற்றி முழுவதும் கேட்டறிவதற்கு முன்னால் தண்டிப்பதற்கு நாம் சட்டம் இடம் கொடுப்பதில்லை. அவன் என்னென்ன செய்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளும் வரை நாம் தீர்ப்பளிக்க முடியாது
என்றான். யூத தலைவர்கள் அவனிடம்,
நீயும் கலிலேயாவிலிருந்துதான் வந்திருக்கிறாயா? வேத வாக்கியங்களை படித்துப்பார். கலிலேயாவிலிருந்து எந்த ஒரு தீர்க்கதரிசியும் வர முடியாது என்று நீ அறிந்து கொள்வாய்
என்றனர். யூத தலைவர்கள் அனைவரும் அந்த இடத்தை விட்டு வீட்டிற்கு போயினர். யோவான் அதிகாரம் 8. இயேசுவோ ஒலிவு மலைக்குப் போனார். மறுநாள் அதிகாலையில் அவர் திரும்பவும் தேவாலயத்துக்குப் போனார். அனைவரும் இயேசுவிடம் வந்தனர். இயேசு உட்கார்ந்து மக்களுக்கு உபதேசித்தார். வேதபாரகரும் பரிசேயரும் ஒரு பெண்ணை அவரிடம் கொண்டு வந்தனர். அவள் விபச்சாரம் செய்ததற்காக பிடிக்கப்பட்டவள். அவளை மக்களுக்கு முன்னால் நிற்கும்படி யூதர்கள் வற்புறுத்தினர். அவர்கள் இயேசுவிடம்,
போதகரே, இந்த பெண் ஒருவனிடம் கள்ளத்தனமாக உறவு கொண்டிருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டாள். மோசேயின் சட்டப்படி இவ்வாறு பாவம் செய்கிற ஒவ்வொரு பெண்ணையும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீர்
என்று கேட்டனர். யூதர்கள் இந்த கேள்வியை இயேசுவை சோதிப்பதற்காக கேட்டனர். இயேசுவின் மீது ஏதாவது குற்றம் சுமத்தவே அவர்கள் விரும்பினர். ஆனால் இயேசுவோ குனிந்து தரையில் தன் விரலால் ஏதோ எழுதி கொண்டிருந்தார். யூத தலைவர்கள் அதே கேள்வியை இயேசுவிடம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆகையால் இயேசு எழுந்து நின்று,
பாவமே செய்யாதவன் எவனாவது இங்கே இருக்கிறானா? இருந்தால் பாவம் செய்யாத அந்த மனிதன் இவள் மீது முதல் கல்லை எறியட்டும்
என்றார். பிறகு இயேசு மறுபடியும் கீழே குனிந்து தரையில் ஏதோ எழுத ஆரம்பித்தார். இயேசுவின் வார்த்தைகளைக் கேட்ட மக்கள் ஒவ்வொருவராக விலகி போயினர். முதலில் முதியவர்கள் விலகினர், பிறகு மற்றவர்கள் விலகினர். அந்த பெண்ணோடு இயேசு மட்டும் தனியாக விடப்பட்டார். அவள் அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாள். இயேசு அவளை ஏறிட்டு பார்த்து,
பெண்ணே, எல்லோரும் போய்விட்டார்கள். ஒருவனும் உன்னை குற்றவாளி என தீர்ப்பளிக்கவில்லையா
என்று கேட்டார். அதற்கு அவள்,
ஆண்டவரே, எவரும் என்னை தண்டனைக்குட்படுத்தி தீர்ப்பளிக்கவில்லை
என்றாள். பிறகு இயேசு,
நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை. இப்பொழுது நீ போகலாம். ஆனால் மறுபடியும் பாவம் செய்யாதே
என்றார். மீண்டும் இயேசு மக்களோடு பேசினார். அவர்,
நானே உலகத்துக்கு ஒளி. என்னை பின்பற்றி வருகிற எவனும் ஒருபோதும் இருளில் வாழமாட்டான். அவன் வாழ்வை தருகிற ஒளியை பெறுவான்
என்றார். ஆனால் பரிசேயர்கள் இயேசுவிடம்,
உன்னை குறித்து நீ பேசும்போது நீ சொல்வதை உண்மையென்று நீ மாத்திரமே கூறுகிறாய். ஆகையால் நீ சொல்கின்றவற்றை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது
என்றனர். அதற்கு இயேசு,
ஆம், என்னை பற்றி நானே பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் சொல்லுகின்றவற்றை மக்கள் நம்ப முடியும். ஏனெனில் நான் எங்கேயிருந்து வந்தேன் என்பது எனக்கு தெரியும். அதோடு எங்கே போகிறேன் என்றும் எனக்கு தெரியும். நான் உங்களை போன்றவன் இல்லை. நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் உங்களுக்கு தெரியாது. சாதாரணமாக ஒருவனை பார்த்து கணிக்கிற விதத்திலேயே நீங்கள் என்னை பற்றி கணிக்கிறீர்கள். நான் எவரை பற்றியும் கணிப்பதில்லை. ஆனால் நான் கணிக்கும்போது என் கணிப்பு உண்மையுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் தீர்ப்பளிக்கும் காலத்தில் நான் தனி ஆளாக இல்லை. என்னை அனுப்பிய என் பிதா என்னோடு இருக்கிறார். இரண்டு சாட்சிகள் ஒரே உண்மையை சொன்னால் உங்கள் சட்டம் உண்மைதான் என்று ஏற்றுக்கொள்கிறது. நானும் என்னை பற்றி சொல்கிற ஒரு சாட்சி. அத்துடன் என்னை அனுப்பிய என் பிதாவும் எனது இன்னும் ஒரு சாட்சி
என்றார். மக்கள் அவரிடம்,
உன் பிதா எங்கே இருக்கிறார்
என்று கேட்டார்கள்.
நீங்கள் என்னை பற்றியும் என் பிதாவை பற்றியும் அறிய மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் என்னை அறிந்து கொண்டால் என் பிதாவையும் அறிந்து கொள்வீர்கள்
என்று பதிலுரைத்தார். இயேசு தேவாலயத்தில் உபதேசம் செய்யும் பொழுது இவற்றை சொன்னார். எல்லோரும் பணம் செலுத்துகிற இடத்தில் இயேசு இருந்தார். ஆனால் எவரும் அவரை கைது செய்யவில்லை. இயேசுவிற்கு அந்த வேளை இன்னும் வரவில்லை. மீண்டும் இயேசு மக்களிடம்,
நான் உங்களை விட்டு போகிறேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், நீங்கள் உங்கள் பாவங்களோடு சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு உங்களால் வர முடியாது
என்றார். எனவே யூதர்கள் தங்களுக்குள்,
இயேசு தன்னைத்தானே கொன்று கொள்வாரா? அதனால்தான் நான் போகிற இடத்துக்கு உங்களால் வர முடியாது என்று கூறினாரா
என்று கேட்டுக்கொண்டனர். அந்த யூதர்களை பார்த்து இயேசு,
நீங்கள் கீழே இருந்து வந்தவர்கள், ஆனால் நான் மேலே இருந்து வந்தவன். நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள், ஆனால் நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்லன். நீங்கள் உங்கள் பாவங்களிலேயே மரிப்பீர்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆம், நானே அவர் என்பதை நம்பாவிட்டால் உங்கள் பாவங்களோடையே நீங்கள் மரணமடைவீர்கள்.
அதற்கு யூதர்கள்,
நீங்கள் யார்
என்று கேட்டார்கள். இயேசுவோ அவர்களிடம்,
நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லியவர்தான். உங்களை பற்றி சொல்ல என்னிடம் நிறைய செய்திகள் உள்ளன. நான் உங்களை நியாயம் தீர்க்கவும் முடியும். என்னை அனுப்பினவரிடமிருந்து கேட்பவற்றையே நான் மக்களுக்கு சொல்கிறேன். அவர் உண்மையை பேசுகிறவர்
என்றார். இயேசு யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று யூதர்கள் அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தனர். இயேசு அவர்களிடம் பிதாவை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். எனவே இயேசு மக்களிடம்,
நீங்கள் மனிதகுமாரனை கொல்லும்போது நான் தான் என்று அறிந்து கொள்வீர்கள். அத்துடன் நான் இதுவரை செய்த செயல்களை என் சொந்த அதிகாரத்தில் செய்யவில்லை என்பதையும் அறிவீர்கள். பிதா எனக்கு சொன்னவற்றையே நான் உங்களுக்கு சொன்னேன் என்பதையும் அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பிய ஒருவர் எப்போதும் என்னோடையே இருக்கிறார். அவருக்கு விருப்பமானவற்றையே நான் எப்போதும் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே அவர் என்னை தனியாக விட்டுவிடவில்லை
என்றார். இவ்வாறு இயேசு சொல்லிக் கொண்டிருந்தபோது ஏராளமான மக்கள் அவரிடம் விசுவாசம் வைத்தனர். இயேசு தன்மீது நம்பிக்கை வைத்த யூதர்களை பார்த்து,
நீங்கள் என் உபதேசத்தை கை கொண்டு வந்தால் நீங்கள் உண்மையில் எனது சீஷர்களாக இருப்பீர்கள். பின்னர் நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள். அந்த உண்மை உங்களுக்கு விடுதலையை தரும்
என்றார்.
நாங்கள் ஆபிரகாமின் மக்கள். நாங்கள் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. ஆகவே நாங்கள் விடுதலை பெறுவோம் என்று ஏன் சொல்கிறீர்
என்று யூதர்கள் கேட்டனர். அதற்கு பதிலாக,
நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். பாவம் செய்கிற ஒவ்வொருவனும் அடிமைத்தான். பாவமே அவனது எஜமானன். ஓர் அடிமை எப்பொழுதும் ஒரு குடும்பத்தில் நிலையாக இருக்க மாட்டான். குமாரன் என்றும் குடும்பத்தில் நிலைத்திருக்கிறார். எனவே குமாரன் உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் உண்மையான விடுதலையை பெறுவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் நீங்கள் என்னை கொல்ல விரும்புகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் என் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் பிதா எனக்கு காட்டியவற்றையே நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்கள் பிதா உங்களுக்கு சொன்னபடியே செய்து கொண்டிருக்கிறீர்கள்
என்றார்.
எங்கள் பிதா ஆபிரகாம்தான்
என்றனர் யூதர்கள். இயேசு அவர்களுக்கு விடையாக,
நீங்கள் உண்மையிலேயே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றால் அவர் செய்தவற்றையே நீங்களும் செய்ய வேண்டும். நான் தேவனிடமிருந்து கேட்ட உண்மையை உங்களுக்கு சொல்கிற மனிதன். ஆனால் நீங்கள் என்னை கொல்ல முயல்கிறீர்கள். ஆபிரகாம் இதுபோல் எதுவும் செய்யவில்லை. ஆகையால் நீங்கள் உங்கள் சொந்த பிதா செய்ததையே செய்கிறீர்கள்
என்றார். ஆனால் யூதர்கள்,
எங்கள் பிதா யார் என்று தெரிந்து கொள்ள இயலாத குழந்தைகள் அல்ல நாங்கள். தேவனே எங்கள் பிதா, எங்களுக்குரிய ஒரே பிதாவும் அவரே
என்றனர். இயேசு அவர்களிடம்,
தேவன்தான் உங்களது உண்மையான பிதா என்றால் நீங்கள் என் மீது அன்பு செலுத்தியிருப்பீர்கள். நான் தேவனிடமிருந்து வந்தேன், இப்பொழுது இங்கே இருக்கிறேன். நான் என் சொந்த அதிகாரத்தின் பேரில் வரவில்லை, தேவன் என்னை அனுப்பினார். நான் சொல்லுகிறவற்றையெல்லாம் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, ஏனென்றால் என் உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிசாசே உங்கள் பிதாவாயிருக்கிறான். நீங்கள் அவனுக்கு உரியவர்கள். அவனுக்கு விருப்பமானவற்றையே நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள். தொடக்கம் முதலே பிசாசானவன் கொலைக்காரனாக இருக்கிறான். அவன் உண்மைக்கு எதிரானவன். அவனிடம் உண்மை இல்லை. அவன் அவனால் சொல்லப்படுகிற பொய்யை போன்றவன். அவன் ஒரு பொய்யன். அவன் பொய்களின் பிதா. நான் உண்மையை பேசுகிறேன். அதனால்தான் நீங்கள் என்னை நம்புவதில்லை. உங்களில் எவராவது ஒருவர் நான் பாவம் செய்தவன் என்று நிரூபிக்க இயலுமா? நான் சொல்வது உண்மையாக இருக்கும்போது என்னை ஏன் நம்பாமல் இருக்கிறீர்கள்? தேவனை சேர்ந்த எவனும் தேவனின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் நீங்கள் தேவனின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, ஏனென்றால் நீங்கள் தேவனை சார்ந்தவர்கள் இல்லை
என்றார். யூதர்கள் இயேசுவிடம்,
நாங்கள் உன்னை சமாரியன் என்று சொல்லுகிறோம், பிசாசு உன்னிடம் புகுந்ததால் நீ உளறுகிறாய் என்றும் சொல்லுகிறோம். நாங்கள் சொல்வது சரிதானே
என்று கேட்டனர்.
என்னிடம் எந்த பிசாசும் இல்லை. நான் என் பிதாவுக்கு மகிமை உண்டாக்குகிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு மகிமையை அளிப்பதில்லை. நான் எனக்கு மகிமையை சேர்த்துக்கொள்ள முயன்று கொண்டிருக்கவில்லை. இந்த மகிமைக்குரியவர் ஒருவர் இருக்கிறார். அவரே நீதிபதி. நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். எவனொருவன் என் உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறானோ அவன் ஒருபோதும் இறந்து போவதில்லை
என்றார் இயேசு. யூதர்களோ இயேசுவிடம்,
உனக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்பது இப்பொழுது உறுதியாயிற்று. ஆபிரகாமும் தீர்க்க தரிசிகளும் கூட இறந்து போய்விட்டார்கள். ஆனால் நீயோ என் உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவன் ஒருபோதும் இறந்து போவதில்லை என்று கூறுகிறாய். எங்கள் பிதா ஆபிரகாமை விட பெரியவன் என்று நீ உன்னை நினைத்து கொள்கிறாயா? ஆபிரகாம் இறந்து போனான், தீர்க்க தரிசிகளும் இறந்து போயினர். உன்னை நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்
எனக் கேட்டனர். இயேசு அவர்களிடம்,
எனக்கு நானே மகிமை அளித்து கொண்டால் அது வீணாகிவிடும். என் பிதா எனக்கு மகிமை அளித்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் அவரை நீங்கள் உண்மையில் அறிந்து கொள்ளவில்லை. நான் அவரை அறிகிறேன். நான் அவரை அறியேன் என்று சொன்னால் நான் உங்களைப் போன்றே ஒரு பொய்யனாக இருப்பேன். ஆனால் அவரை நான் அறிவேன். அவர் சொன்னவற்றுக்கு கீழ்ப்படுகிறேன். உங்கள் தந்தை ஆகிய ஆபிரகாம் நான் வந்த நாளை காண்பேன் என்று மகிழ்ச்சி அடைந்தார். அவர் அந்த நாளைக் கண்டு மகிழ்ச்சியும் அடைந்தார்
என்றார். யூதர்கள் இயேசுவிடம்,
என்ன சொன்னாய்? நீ ஒருபோதும் ஆபிரகாமை பார்த்திருக்க முடியாது. உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே
என்று கேட்டனர்.
நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன்
என்றார் இயேசு. இயேசு இதை சொன்னதும் மக்கள் அவர் மீது கல் எறிவதற்கு கற்களை பொறுக்கினார்கள். ஆனால் இயேசு மறைந்து அந்த தேவாலயத்தை விட்டு விலகி போனார். யோவான் அதிகாரம் 9. இயேசு நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு குருடனை பார்த்தார். அவன் பிறந்தது முதல் குருடனாக இருந்தான். இயேசுவின் சீஷர்கள் அவரிடம்,
போதகரே, இந்த மனிதன் குருடனாக பிறந்தான். யார் செய்த பாவம் இவனை குருடனாக்கியது? அது இவனது பாவமா அல்லது இவனது பெற்றோர் செய்த பாவமா
என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம்,
இவனது பாவமோ இவனது பெற்றோரின் பாவமோ இவனை குருடன் ஆக்கவில்லை. நான் இவனை குணப்படுத்தும்போது தேவனின் வல்லமை இவன் மூலமாக வெளிப்படும்படியாக இவன் குருடனாக பிறந்தான். பகலாக இருக்கும்போது மட்டும்தான் என்னை அனுப்பினவருடைய செயல்களை நாம் செய்ய வேண்டும். இரவு வந்து கொண்டிருக்கிறது. எவராலும் இரவில் வேலை செய்ய முடியாது. நான் உலகத்தில் இருக்கும் வரை உலகத்துக்கு நானே ஒளியாக இருக்கிறேன்
என்றார். இயேசு இவற்றை சொன்ன பிறகு அவர் புழுதியில் துப்பினார். அதில் சேறு உண்டாக்கினார். அதனை அவனது கண்களின் மேல் பூசினார். இயேசு அவனிடம்,
போ, சிலுவம் குளத்தில் கழுவு
என்றார். அதன்படியே அந்த மனிதன் குளத்திற்குச் சென்றான். அவன் கழுவிவிட்டு திரும்பி வந்தான். இப்பொழுது பார்வை பெற்றிருந்தான். இவன் இதற்கு முன்னால் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை பலர் பார்த்திருந்தனர். அவர்களும் அவனது சுற்றத்தார்களும்,
பாருங்கள், இவன் அங்கே உட்கார்ந்து எப்பொழுதும் பிச்சை எடுத்து கொண்டிருந்த அதே மனிதன் அல்லவா
என்றனர். இன்னும் சிலர்,
ஆம், இவன்தான் அவன்
என்றனர். ஆனால் இன்னும் சிலர்,
இல்லை, இவன் அவன் இல்லை, இவன் அவனைப் போன்றே இருக்கிறான்
என்றனர். அப்போது அவன் தானாகவே,
முன்பு குருட்டு பிச்சைக்காரனாக இருந்தவன் நான்தான்
என்றான்.
என்ன நடந்தது? நீ எப்படி பார்வை பெற்றாய்
என்று கேட்டனர். அதற்கு அவன்,
இயேசு என்று மக்களால் அழைக்கப்படுகின்ற அந்த மனிதர் ஏதோ சேறு உண்டாக்கினார். அதனை என் கண்கள் மீது தடவினார். பிறகு அவர் என்னிடம் சீலோவாம் குளத்தில் போய் கழுவச் சொன்னார். ஆகையால் நான் போய் கழுவினேன். பின்னர் என்னால் பார்க்க முடிந்தது
என்றான். அந்த மனிதனிடம் மக்கள்,
எங்கே அந்த மனிதர்
என்று கேட்டனர். அதற்கு அந்த மனிதன்,
எனக்கு தெரியாது
என்று கூறினான். பிறகு மக்கள் பரிசேயரிடம் அந்த மனிதனை அழைத்துச் சென்றனர். குருடாயிருந்த அந்த மனிதன் இவன்தான். இயேசு சேறு உண்டாக்கி இவனது கண்களை குணப்படுத்தினார். அவர் இதனை ஓய்வு நாளில் செய்திருக்கிறார். ஆகையால் இப்பொழுது பரிசேயர்கள் அந்த மனிதனிடம்,
எப்படி நீ பார்வை பெற்றாய்
என மீண்டும் கேட்டனர். அதற்கு அந்த மனிதன்,
அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார். நான் கழுவினேன். இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது
என்றான். சில பரிசேயர்கள்,
அந்த மனிதன் ஓய்வு நாள் பற்றிய சட்டங்களுக்கு கீழ்ப்படியவில்லை, எனவே அவன் தேவனிடமிருந்து வரவில்லை
என்றனர். ஆனால் சிலரோ,
பாவம் செய்கிற எந்த மனிதராலும் இதுபோன்ற அற்புதங்களை செய்ய முடியாதே
என்றனர். யூதர்கள் தங்களுக்குள் ஒத்துப்போகவில்லை. யூதர்கள் குருடனாயிருந்த அந்த மனிதனிடம் மீண்டும் கேட்டார்கள்,
இயேசு உன்னை குணமாக்கினான், உன்னால் பார்க்க முடிகிறது, அவனை பற்றி நீ என்ன சொல்கிறாய்?
அந்த மனிதன்,
அவர் ஒரு தீர்க்கதரிசி
என்றான். அந்த மனிதன் குருடனாயிருந்து பார்வை பெற்றது குறித்து யூதர்களுக்கு இன்னும் முழுமையான நம்பிக்கை ஏற்படவில்லை. எனவே அந்த மனிதனின் பெற்றோர்களுக்கு ஆள் அனுப்பினர். யூதர்கள் அவனது பெற்றோர்களிடம்,
இவன் உங்கள் குமாரன்தானே, அவன் குருடனாகவே பிறந்தான் என்று சொன்னீர்கள், இப்பொழுது அவனால் எவ்வாறு பார்க்க முடிகிறது
என்று கேட்டனர். அதற்கு அவனது பெற்றோர்கள்,
இவன் எங்கள் குமாரன் என்பது எங்களுக்கு தெரியும். அவன் குருடனாக பிறந்தான் என்பதும் தெரியும். அவன் இப்போது எப்படி பார்க்கிறான் என்றும் கண்களை குணமாக்கியது யார் என்றும் எங்களுக்கு தெரியாது. அவனை கேளுங்கள், அவனே பதில் சொல்லுகிற வகையில் வளர்ந்திருக்கிறான்
என்றனர். ஏனென்றால் அவர்களுக்கு யூத தலைவர்களை பற்றிய அச்சம் இருந்தது. இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்கிற எவர் ஒருவரையும் தண்டித்துவிட வேண்டும் என்று யூத தலைவர்கள் முடிவு செய்திருந்தனர். அவர்கள் அம்மக்களை வழிபாட்டு இடத்திலிருந்து விளக்கியும் வைப்பர். எனவே அவனது பெற்றோர்கள், இவன் வளர்ந்து நிற்கிறவன், அவனையே கேளுங்கள் என்றனர். முன்பு குருடனாயிருந்த அந்த மனிதனை மீண்டும் அழைத்தார்கள். யூத தலைவர்கள் அவனிடம்,
நீ உண்மையை சொல்லி தேவனை மகிமைப்படுத்து. இந்த மனிதன் ஒரு பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்
என்றனர்.
அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். நான் முன்பு குருடனாக இருந்தேன். இப்போது என்னால் பார்க்க முடிகிறது
என்று அந்த மனிதன் சொன்னான். அதற்கு யூத தலைவர்கள்,
உனக்கு அவன் என்ன செய்தான்? எப்படி அவன் உன் கண்களை குணப்படுத்தினான்
எனக் கேட்டனர்.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் சொல்லுவதை நீங்கள் கேட்பதில்லை. ஏன் மீண்டும் அதை கேட்க விரும்புகிறீர்கள்? அவரது சீசராக விரும்புகிறீர்களா
என்று கேட்டான். யூத தலைவர்கள் கோபம் கொண்டனர். அவனை கெட்ட வார்த்தைகளால் திட்டினர்.
நீதான் இயேசுவின் சீஷன், நாங்கள் மோசேயின் சீஷர்கள். தேவன் மோசேயிடம் பேசினார் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மனிதன் எங்கிருந்து வந்தான் என்பது எங்களுக்கு தெரியாது
என்றனர். அதற்கு அம்மனிதன்,
இது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. இயேசு எங்கிருந்து வந்தார் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் என் கண்களை குணப்படுத்தினார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். பக்தியும் கீழ்ப்படிதலும் உள்ள ஒருவனுக்கு தேவன் செவி கொடுப்பார். பிறவி குருட்டு மனிதனை குணப்படுத்திய அற்புதம் முதன்முறையாக இப்போதுதான் நிகழ்ந்துள்ளது. இயேசு தேவனிடமிருந்தே வந்திருக்க வேண்டும். அவர் தேவனிடமிருந்து வந்திராவிட்டால் அவரால் இது போன்ற செயல்களை செய்ய இயலாது
என்றான். அதற்கு யூத தலைவர்கள்,
நீ முழுவதும் பாவத்தில் பிறந்திருக்கிறாய். நீ எங்களுக்கு உபதேசிக்க முயற்சிக்கிறாயா
என்று கேட்டனர். பின்னர் அவனை வெளியே தள்ளினர். அவர்கள் அவனை வெளியேற்றியதை இயேசு அறிந்தார். அவர் அவனிடம் வந்து,
நீ மனிதகுமாரனிடத்தில் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறாயா
என்று கேட்டார். அதற்கு அவன்,
அவரை நான் நம்பும்படியாக அந்த மனிதகுமாரன் யார் என்று எனக்கு சொல்லுங்கள்
என்றான்.
நீ ஏற்கனவே அவரை பார்த்திருக்கிறாய். இப்போது உன்னோடு பேசிக்கொண்டிருப்பவர்தான் அந்த மனிதகுமாரன்
என்றார். உடனே அவன்,
ஆண்டவரே, நான் நம்புகிறேன்
என்றான். இயேசுவை அவன் குனிந்து வணங்கினான்.
இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்படும்படியாக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். குருடர்கள் பார்வை பெறும்படியாக நான் வந்தேன். காண்கிறவர்கள் என தம்மை நினைத்து கொள்கிறவர்கள் குருடராகும்படியாக நான் வந்தேன்
என்றார் இயேசு. இயேசுவுடன் சில பரிசேயர்களும் இருந்தனர். அவர்கள் இயேசு சொல்வதை கேட்டனர்.
என்ன, நாங்களும் கூட குருடர்கள் என்றா கூறுகின்றாய்
என கேட்டனர். இயேசு அவர்களுக்கு,
நீங்கள் உண்மையிலேயே குருடராயிருந்தால் நீங்கள் பாவம் செய்த குற்றவாளிகள் அல்ல. ஆனால் உங்களுக்கு பார்வை உண்டு என நீங்கள் சொல்வதால் நீங்கள் குற்றவாளிகளே
என்றார். யோவான் அதிகாரம் 10.
உண்மையாகவே நான் உங்களுக்கு கூறுகிறேன், ஒருவன் ஆட்டுத் தொழுவத்திற்குள் வாசல் வழியாகவே நுழைய வேண்டும். வேறு வழியாக நுழைந்தால் அவன் ஒரு திருடன். அவன் ஆடுகளை திருடவே முயற்சி செய்வான். ஆனால் மேய்ப்பன் வாசல் வழியாக நுழைகிறவன், அவனே மேய்ப்பன். வாசலை காக்கிற காவல்காரன் மேய்ப்பனுக்காக கதவை திறந்து விடுவான். ஆடுகள் மேய்ப்பனின் குரலுக்கு செவி கொடுக்கும். மேய்ப்பன் தன் சொந்த ஆடுகளை அவற்றின் பெயரை சொல்லி அழைப்பான். அவன் அவற்றை வெளியே நடத்தி கொண்டு போவான். மேய்ப்பன் தனது ஆடுகளையெல்லாம் வெளியே கொண்டு வந்த பின் அவற்றுக்கு முன்னால் நடந்து அவற்றை நடத்தி கொண்டு போகிறான். ஆடுகள் அவனது குரல் குறிப்புகளை அடையாளம் கண்டபடியால் அவை அவன் பின்னே செல்கின்றன. ஆனால் ஆடுகள் தாம் அறியாதவன் பின்னால் செல்வதில்லை. அவனை விட்டு அவை விலகி ஓடும். ஏனென்றால் அவற்றிற்கு அவனது குரல் புரியாது
என்று இயேசு மக்களிடம் இந்த ஓமையைச் சொன்னார். இந்த ஓமையின் உட்பொருளை அந்த மக்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எனவே இயேசு மேலும் சொன்னார்,
நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், ஆடுகளுக்கு நானே வாசலாக இருக்கிறேன். எனக்கு முன்னால் வந்தவர்கள் அனைவரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமாக இருந்தார்கள். ஆடுகள் அவர்களை கவனிக்கவில்லை. நானே வாசல். என் மூலமாக நுழைகிறவனே மீட்கப்படுவான். அவன் உள்ளேயும் வெளியேயும் போய் மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடுவதற்காகவே வருகிறான். அவன் ஆடுகளை கொல்லவும் அழிக்கவுமே செய்வான். ஆனால் நானோ ஜீவனை கொடுக்க வந்துள்ளேன். அந்த ஜீவன் பூரணமும் நன்மையுமானது. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தனது ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். கூலிக்காக ஆடுகளை கவனிக்கிறவன் மேய்ப்பனை விட வித்தியாசமானவன். கூலிக்காரனுக்கு ஆடுகள் சொந்தமானவை அல்ல. ஆகையால் ஓநாய் வருவதை கண்டால் கூலிக்காரன் ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவான். பிறகு ஓநாய்கள் ஆடுகளை கிழித்து கொன்று சிதறடிக்கும். அந்த மனிதன் ஓடிவிடுகிறான். ஏனென்றால் அவன் கூலிக்காரன். அவனுக்கு ஆடுகளை பற்றிய அக்கறை இல்லை. ஆடுகளை பற்றி அக்கறை கொண்ட நல்ல மேய்ப்பன் நான். என் பிதா என்னை அறிந்திருப்பது போலவே நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவை அறிந்திருப்பது போலவே என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். எனக்கு வேறு ஆடுகளும் உள்ளன. அவை இந்த மந்தையில் இல்லை. நான் அவற்றையும் அழைத்து வர வேண்டும். அவை என் குரலை கவனிக்கும். வருங்காலத்தில் எல்லாம் ஒரே மந்தையாகவும் ஒரே மேய்ப்பனாகவும் இருக்கும். என் பிதா என்னை நேசிக்கிறார். ஏனென்றால் நான் என் ஜீவனை கொடுக்கிறேன். நான் என் ஜீவனை கொடுப்பதால் அதனை மீண்டும் பெறுவேன். என்னிடமிருந்து என் ஜீவனை எவரும் பறிக்க முடியாது. நானே என் ஜீவனை தாராளமாக கொடுக்கிறேன். அதற்கான உரிமை எனக்குண்டு. அதுபோல் அதனை திரும்ப பெறுகிற உரிமையும் எனக்குண்டு. இதைத்தான் பிதா எனக்கு கட்டளையிட்டார்
என்றார். இயேசு சொன்ன இக்காரியங்களினால் மீண்டும் யூதர்கள் பிரிந்து போயினர். பல யூதர்கள்,
பிசாசு அவனுக்குள் புகுந்து கொண்டது, அவன் பைத்தியமாக உளறுகிறான், அவன் கூறுவதை ஏன் கேட்கிறீர்கள்
என்றனர். அதற்கு பதிலாக வேறு சில யூதர்கள்,
பிசாசு பிடித்து உளறுகிறவனால் இதுபோன்ற உண்மைகளை பேச முடியுமா? குருடனின் கண்களை பிசாசு குணமடை செய்யுமா? செய்யாது
என்றனர். அது மழைக்காலமாயிருந்தது. எருசலேமில் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனின் மண்டபத்திலே இருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர்.
இன்னும் எவ்வளவு காலம் உங்களை பற்றி புதிராக வைத்திருப்பீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாகச் சொல்லும்
என்று கேட்டனர்.
நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், ஆனால் நீங்கள் நம்பவில்லை. நான் என் பிதாவின் பேரில் அற்புதங்களை செய்கிறேன். அந்த அற்புதங்கள் நான் யாரென்று உங்களுக்கு காட்டுகின்றன. ஆனால் நீங்கள் நம்புகிறதில்லை. ஏனென்றால் நீங்கள் எனது ஆடுகள் அல்ல. எனது ஆடுகள் எனது குரலை கேட்கும். நான் அவற்றை அறிவேன். அவை என்னை பின்தொடரும். நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் இறந்து போவதில்லை. அவைகளை என் கையிலிருந்து எவரும் பறித்து கொள்ள முடியாது. என் பிதா எனக்கு ஆடுகளை தந்தார். அவர் எல்லோரையும் விட பெரியவர். எவரும் ஆடுகளை என் பிதாவின் கைகளில் இருந்து திருடிக் கொள்ள முடியாது. நானும் பிதாவும் ஒருவர்தான்
என்றார் இயேசு. மீண்டும் யூதர்கள் அவரை கொல்வதற்காக கற்களை எடுத்து கொண்டனர். ஆனால் இயேசு அவர்களிடம்,
நான் என் பிதா மூலமாக பல நற்செயல்களை செய்தேன். அந்த செயல்களை நீங்களும் பார்த்தீர்கள். அவற்றில் எந்த நல்ல செயலுக்காக என்னை கல்லெறிய விரும்புகிறீர்கள்
எனக் கேட்டார். அதற்கு அவர்கள்,
நீ செய்த எந்த நல்ல செயல்களுக்காகவும் நாங்கள் உன்னை கொல்லவில்லை. ஆனால் நீ சொல்லுகிறவைகள் எல்லாம் தேவனுக்கு எதிராக இருக்கின்றன. நீ ஒரு மனிதன், ஆனால் நீ தேவன் என்று கூறுகிறாய். அதற்காகத்தான் உன்னை கல்லாலிருந்து கொல்ல பார்க்கிறோம்
என்றனர்.
தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாக உங்கள் சட்டத்தில் எழுதியிருக்கிறது. தேவனின் செய்தியை பெற்றுக்கொண்ட மக்களை தேவர்கள் என்று சொல்லலாம் என பரிசுத்த வேதவாக்கியங்கள் கூறுகின்றன. வேதவாக்கியங்கள் எப்போதும் உண்மையானவை. ஆகவே நான் தேவனின் குமாரன் என்று கூறியதை தேவனுக்கு எதிராக பேசுவது என்று நீங்கள் ஏன் கூறுகிறீர்கள்? தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவன் நான்தான். என்னுடைய பிதா செய்தவற்றை நான் செய்யாவிட்டால் நீங்கள் என்னை நம்ப வேண்டியதில்லை. ஆனால் எனது பிதா செய்தவற்றை நானும் செய்வேனானால் நீங்கள் என்னை நம்பித்தான் ஆக வேண்டும். நீங்கள் என்னை நம்புவதில்லையானாலும் நான் செய்கின்றவற்றை நம்பித்தான் ஆக வேண்டும். நான் பிதாவிடமும் பிதா என்னிடமும் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்
என்றார் இயேசு. யூதர்கள் இயேசுவை பிடிக்க மீண்டும் முயன்றார்கள். ஆனால் இயேசு அவர்களிடமிருந்து தப்பித்து கொண்டார். பிறகு இயேசு யோர்தான் நதியை கடந்து திரும்பி போனார். யோவான் முன்பு ஞானஸ்தானம் கொடுத்த இடத்துக்கு போனார். அங்கே அவர் தங்கினார். அவரிடம் பலர் வந்தனர்.
யோவான் எவ்வித அற்புதமும் செய்யவில்லை. ஆனால் இயேசுவை பற்றி அவன் சொன்னவையெல்லாம் உண்மையாக இருக்கின்றன
என்றனர். அங்கே அநேக மக்கள் இயேசுவிடம் நம்பிக்கை வைத்தனர். யோவான் அதிகாரம் 11. லாசரு என்ற பெயருள்ள ஒரு மனிதன் நோயுற்றிருந்தான். அவன் பெத்தானியா என்ற நகரத்தில் வாழ்ந்து வந்தான். இந்நகரத்தில்தான் மரியாளும் அவளது சகோதரி மார்த்தாலும் வாழ்ந்தனர். மரியாளின் சகோதரன்தான் லாசரு. அவன் இப்போது நோயுற்றிருந்தான். ஆகையால் மரியாளும் மார்த்தாலும் இயேசுவிடம் செய்தி அனுப்பி,
ஆண்டவரே, உங்கள் அன்பான நண்பன் லாசரு நோயுற்றிருக்கிறான்
என்று சொன்னார்கள். இயேசு இதனை கேட்டு,
நோயின் முடிவு மரணமன்று. இந்த நோய் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஏற்பட்டது. இது தேவனின் குமாரனுக்கு புகழை கொண்டு வருவதற்காகவே உண்டானது
என்றார். மார்த்தாள், மரியாள், லாசரு ஆகிய மூவரையும் இயேசு நேசித்து வந்தார். இயேசு லாசருவின் நோயைப் பற்றி அறிந்தபோது மேலும் 2 நாட்கள் ஏற்கனவே இருந்த இடத்திலேயே தங்கினார். பிறகு இயேசு தன் சீஷர்களிடம்,
நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு திரும்பிப் போவோம்
என்றார். அவரது சீஷர்கள்,
ஆண்டவரே, யூதேயாவிலுள்ள யூதர்கள் உம்மை கல்லெறிந்து கொள்ள முயற்சித்தார்கள். அது நடந்தது சமீப காலத்தில்தான். எனவே இப்பொழுது அங்கே திரும்பி போக வேண்டுமா
என்று கேட்டனர். இயேசுவோ,
பகலில் 12 மணி நேரம் வெளிச்சம் இருக்கும், சரிதானே? ஒருவன் பகலில் நடந்தால் அவன் தடுமாறி விழமாட்டான். ஏனென்றால் அவனால் உலகின் வெளிச்சத்தை பார்க்க முடியும். ஆனால் ஒருவன் இரவிலே நடந்தால் அவன் தடுமாறுவான், ஏனென்றால் அவனுக்கு உதவி செய்ய வெளிச்சம் இல்லை
என்றார். அவர் மேலும்,
நமது நண்பன் லாசரு இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறான், ஆனால் நான் அவனை எழுப்பப் போகிறேன்
என்றார். அவரது சீஷர்களோ,
ஆண்டவரே, அவன் தூங்கிக் கொண்டிருந்தால் நிச்சயம் குணமாவான்
என்றார்கள். லாசரு இறந்து போனான் என்பதை குறித்தே இயேசு அவ்வாறு சொன்னார். ஆனால் அவரது சீஷர்களோ லாசரு உண்மையில் தூங்குவதாக நினைத்து கொண்டனர். பிறகு இயேசு தெளிவாக,
லாசரு இறந்து போனான், அங்கே அப்பொழுது நான் இல்லை என்பதால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது என்னை நீங்கள் நம்புவீர்கள், அதனால்தான் மகிழ்கிறேன். நாம் அவனிடம் போவோம்
என்றார். பிறகு தோமா என்று அழைக்கப்படும் சீஷன் ஏனைய சீஷர்களை பார்த்து,
நாமும் அவரோடு போவோம், யூதேயாவில் இயேசுவோடு நாமும் சாவோம்
என்றான். இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கு வந்ததும் லாசரு இறந்து போனதாகவும் அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாட்கள் ஆனதாகவும் அறிந்தார். எருசலேமிலிருந்து 2 மைல் தூரத்தில் பெத்தானியா உள்ளது. யூதர்கள் பலர் மார்த்தாளிடமும் மரியாளிடமும் வந்திருந்தனர். அவர்களின் சகோதரன் லாசருவின் மரணம் குறித்து துக்கம் விசாரிக்க வந்தனர். இயேசு வந்து கொண்டிருப்பதாக மார்த்தாள் கேள்விப்பட்டாள். அவரை வரவேற்க அவள் போனாள். ஆனால் மரியாள் வீட்டிலேயே தங்கிக் கொண்டாள். மார்த்தாள் இயேசுவிடம்,
ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான். ஆனால் இப்பொழுது கூட நீர் கேட்பவற்றை தேவன் உமக்கு தருவார்
என்றால், இயேசுவோ,
உன் சகோதரன் எழுவான், மீண்டும் உயிர் வாழ்வான்
என்றார். மார்த்தாளோ,
உயிர் தெழுதல் நடைபெறும் கடைசி நாளில் அவன் மீண்டும் எழுந்து உயிர் வாழ்வான் என்று எனக்கு தெரியும்
என்றால் இயேசு அவளிடம்,
நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னில் நம்பிக்கை வைக்கிற எவனும் தான் இறந்த பிறகும் எழுந்து வாழ்வு பெறுவான். என்னில் வாழ்ந்து நம்பிக்கை வைக்கிற எவனும் உண்மையிலேயே இறப்பதில்லை. மார்த்தாளே, இதை நீ நம்புகிறாயா
எனக் கேட்டார்.
ஆம் ஆண்டவரே, நீர்தான் கிறிஸ்து என்று நம்புகிறேன். நீர்தான் தேவனின் குமாரன். நீரே உலகத்திற்கு வரவிருந்தவர்
என்றாள் மார்த்தாள். மார்த்தாள் இவ்வாறு சொன்ன பிறகு அவள் தன் சகோதரி மரியாளிடம் திரும்பி சென்றாள். அவள் தனியாக அவளிடம் பேசினாள்.
இயேசு இங்கே இருக்கிறார், அவர் உன்னை அழைத்தார்
என்றாள் மார்த்தாள். இதை கேட்டதும் மரியாள் எழுந்து இயேசுவிடம் விரைவாக போனாள். இயேசு இன்னும் அக்கிராமத்துக்கு வந்து சேரவில்லை. மார்த்தாள் சந்தித்த இடத்திலேயே அவர் இருந்தார். யூதர்கள் பலர் மரியாளோடு அவளது வீட்டில் இருந்தனர். அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தனர். மரியாள் எழுந்து வேகமாக செல்வதை பார்த்து அவள் லாசருவின் கல்லறைக்கு போகக்கூடும் என எண்ணினர். அவள் அங்கு அழப்போகலாம் என்று கருதி அவளோடு அவர்களும் சென்றனர். இயேசு இருந்த இடத்துக்கு மரியாள் சென்றாள். அவள் இயேசுவை பார்த்ததும் குனிந்து அவரை வணங்கினாள்.
ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்து போயிருக்க மாட்டான்
என்று சொன்னாள். மரியாள் அழுவதை இயேசு பார்த்தார். அவளோடு வந்த யூதர்களையும் அவர் கவனித்தார். அவர்களும் அழுதனர். இயேசு மனப்பூர்வமாக வருந்தி ஆழமாக வேதனைப்பட்டார்.
அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள்?
என்று அவளிடம் கேட்டார். அவர்கள் அவரிடம்,
கர்த்தரே வந்து பாரும்
என்றனர். இயேசு அழுதார். இதைக் கண்ட யூதர்கள்,
பாருங்கள், இயேசு லாசருவை மிகவும் நேசித்திருக்கிறார்
என்றனர். ஆனால் சில யூதர்களோ,
இயேசு குருடனின் கண்களை குணப்படுத்தினார், லாசருவுக்கு உதவி செய்ய அவனை ஏன் சாகாமல் இருக்க செய்திருக்க கூடாது
என்று கேட்டனர். மீண்டும் இயேசு மனதில் மிகவும் வருத்தமடைந்தார். பிறகு லாசரு வைக்கப்பட்ட கல்லறைக்கு வந்தார். அக்கல்லறை பெரிய பாறையால் அடைக்கப்பட்டிருந்த குகைக்குள் இருந்தது. இயேசு,
அந்த பாறையை அகற்றுங்கள்
என்றார். மார்த்தாலோ,
ஆண்டவரே, லாசரு இறந்து 4 நாட்கள் ஆகிவிட்டன, அதில் கெட்ட நாற்றம் வீசுமே
என்றாள். அவள் இறந்து போன லாசருவின் சகோதரி. இயேசு மார்த்தாளிடம்,
நான் சொன்னவற்றை நினைத்துப்பார். நீ என்னை நம்புகிறதானால் தேவனின் மகிமையை அறியலாம் என சொல்லியிருக்கிறேன்
என்றார். ஆகையால் அவர்கள் அந்த பாறையை குகையின் வாசலில் இருந்து அகற்றினார்கள். இயேசு மேலே ஏறிட்டு பார்த்து,
பிதாவே, நான் சொல்வதை நீர் கேட்டதற்காக நன்றி கூறுகிறேன். எப்பொழுதும் நான் சொல்வதை நீர் கேட்கிறீர் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நான் இங்கே கூடியிருக்கிற இம்மக்களுக்காகவே இவற்றை கூறுகிறேன். நீர்தான் என்னை அனுப்பினீர் என்று இவர்கள் நம்ப வேண்டும் என்று விரும்புகிறேன்
என்றார். இவ்விதம் சொன்ன பிறகு இயேசு உரத்த குரலில்,
லாசருவே வெளியே வா
என்று அழைத்தார். இறந்தவன் வெளியே வந்தான். அவனது கைகளிலும் கால்களிலும் துணிகள் சுற்றப்பட்டிருந்தன. அவன் முகத்தை ஒரு துண்டு துணி மூடியிருந்தது. இயேசு மக்களிடம்,
துணிகளை அப்புறப்படுத்தி அவனை விடுவியுங்கள்
என்றார். மரியாளை பார்ப்பதற்காக ஏராளமான யூதர்கள் வந்திருந்தனர். இயேசு செய்ததை அவர்கள் பார்த்தார்கள். அவர்களில் பலர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தனர். ஆனால் சிலர் பரிசேயர்களிடம் சென்றனர். இயேசு செய்ததை அவர்கள் பரிசேயர்களிடம் சொன்னார்கள். பிறகு ஆசாரியர்களும் பரிசேயர்களும் யூதர்களின் ஆலோசனை சபையை கூட்டினர்.
இனி என்ன செய்யலாம்? இயேசு பல அற்புதங்களை செய்து வருகிறான். அவனை இவ்வாறு தொடர்ந்து செய்ய அனுமதித்தால் பிறகு மக்கள் அனைவரும் அவனை நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். பின் ரோமானியர்கள் வந்து நமது ஆலயத்தையும் நாட்டையும் அபகரித்துக் கொள்வார்கள்
என்று பேசிக்கொண்டனர். அங்கே அவர்களில் ஒருவன் காய்பா. அவன் அந்த ஆண்டின் தலைமை ஆசாரியன். அவன்,
உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. நாடு முழுவதும் அழிவதை விட மக்களுக்காக ஒருவன் இறந்து போவது நல்லதல்லவா? இதை ஏன் நீங்கள் எண்ணி பார்க்கவில்லை
என்று சொன்னான். காய்பா இவற்றை சொந்தமாக சிந்தித்து சொல்லவில்லை. அவன் அந்த ஆண்டின் தலைமை ஆசாரியன். இயேசு யூத நாட்டுக்காக மரிக்கப் போகிறார் என்பதை அவன் உண்மையில் தீர்க்க தரிசனமாகவே கூறினான். ஆம், இயேசு யூதர்களுக்காகவே மரிக்கப் போகிறார். உலகில் சிதறி கிடக்கிற மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களை ஒரே மக்களாக்க அவர் மரிக்கப் போகிறார். அன்றிலிருந்து யூத தலைவர்கள் இயேசுவை கொலை செய்ய திட்டம் தீட்டினர். ஆகையால் இயேசு யூதர்களின் மத்தியில் வெளிப்படையாக நடமாடுவதை நிறுத்தினார். இயேசு எருசலேமை விட்டு வனாந்தரத்திற்கு அருகிலுள்ள இடத்திற்குச் சென்றார். இயேசு எப்ராயிம் என்று அழைக்கப்படுகிற நகரத்துக்குச் சென்றார். அங்கே அவர் தம் சீஷர்களோடு தங்கினார். யூதருடைய பஸ்கா பண்டிகை நெருங்கிக் கொண்டிருந்தது. பஸ்கா பண்டிகைக்கு முன்பே நாட்டிலுள்ள மக்களில் பலர் எருசலேமிற்குச் சென்றனர். அங்கு அவர்கள் தம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கான சடங்குகளை செய்வர். மக்கள் இயேசுவை எதிர்பார்த்தனர். அவர்கள் ஆலயத்தில் நின்று கொண்டு,
இயேசு பண்டிகைக்கு வரமாட்டாரா?
நீ என்ன நினைக்கிறாய்
என ஒருவரை ஒருவர் விசாரித்து கொண்டனர். ஆனால் தலைமை ஆசாரியரும் பரிசேயரும் இயேசுவை பற்றிய ஒரு புதிய கட்டளையை கொடுத்திருந்தனர். எவராவது இயேசு எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டால் உடனே வந்து தெரிவிக்க வேண்டும். பிறகு தலைமை ஆசாரியர்களும் பரிசேயரும் இயேசுவை கைது செய்ய முடியும். யோவான் அதிகாரம் 12. பஸ்கா பண்டிகைக்கு இன்னும் 6 நாட்கள் இருந்தன. இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே லாசரு வாழ்ந்து வந்தான். இவன் இறந்த பின்னரும் இயேசுவால் உயிர் பெற்று எழுந்தவன். பெத்தானியாவில் இயேசுவுக்கு இரவு விருந்து ஏற்பாடு செய்தனர். மார்த்தாள் உணவு பரிமாறினாள். இயேசுவோடு லாசருவும் இன்னும் பலரும் விருந்தில் கலந்து கொண்டனர். மரியாள் சுத்தமான நலதம் என்னும் விலை உயர்ந்த வாசனை தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்தாள். அவள் அதனை இயேசுவின் பாதங்களில் ஊற்றினாள். பிறகு அதனை தன் தலைமயிரால் துடைத்தாள். வீடு முழுவதும் தைலத்தின் வாசனை நிறைந்துவிட்டது. யூதாஸ்காரியோத்தும் அங்கிருந்தான். மரியாள் செய்தவற்றை இவன் விரும்பவில்லை. அவன்,
இத்தைலம் 300 வெள்ளிக்காசுகள் மதிப்புடையது. இதனை விற்று அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம்
என்றான். ஆனால் உண்மையில் அவனுக்கு ஏழைகளின் மீது அக்கறை இல்லை. அவன் ஒரு திருடனானபடியால் இவ்வாறு சொன்னான். இவன்தான் இயேசுவின் சீஷர்களுள் பணப்பையை வைத்திருந்தவன். இவன் அவ்வப்போது பணப்பையிலிருந்து பணம் திருடி வந்தான். இயேசு அவனிடம்,
அவளை தடை செய்யாதீர்கள். என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை சேமித்து வைத்திருந்தால் ஏழை மக்கள் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார்கள், நானோ எப்பொழுதும் உங்களோடு இருப்பதில்லை
என்றார். யூதர்களில் பலர் இயேசு பெத்தானியாவில் இருப்பதாக அறிந்தனர். ஆகையால் அவர்கள் அங்கே சென்றனர். அவர்கள் இயேசுவை மட்டுமல்லாமல் லாசருவையும் பார்க்க எண்ணினர். லாசரு இயேசுவால் மரணத்துக்கு பின்னும் உயிரோடு எழுப்பப்பட்டவன். ஆகவே தலைமை ஆசாரியர்களும் இயேசுவோடு லாசருவையும் கொல்ல திட்டமிட்டார்கள். ஏனென்றால் லாசருவின் நிமித்தம் ஏராளமான யூதர்கள் தங்கள் தலைவர்களை விட்டுவிட்டு இயேசுவை நம்பத் தொடங்கினர். அதனால்தான் யூத தலைவர்கள் லாசருவையும் கொலை செய்ய விரும்பினர். மறுநாள் இயேசு வருவதாக எருசலேமிலுள்ள பெரும் கூட்ட மக்கள் கேள்விப்பட்டனர். இம்மக்கள் பஸ்கா பண்டிகைக்காக வந்தவர்கள். அந்த மக்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசுவை சந்திக்க சென்றனர். அவர்கள்,
அவரை புகழ்வோம், வருக, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, கர்த்தரின் பேரால் வருகிறவரே, தேவன் இஸ்ரவேலின் ராஜாவை ஆசீர்வதிப்பாராக
என்று முழங்கினர். இயேசு ஒரு கழுதையைக் கண்டு அதன் மேல் ஏறிக்கொண்டார்.
சியோன் நகரமே, அஞ்ச வேண்டாம், பார், உன் ராஜா வந்து கொண்டிருக்கிறார், அவர் இளங்கழுதை மேல் சவாரி செய்து வருகிறார்
என்றும் மக்கள் ஆரவாரம் செய்தனர். இயேசுவின் சீஷர்கள் இவற்றை முதலில் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு மகிமையில் எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் இவை ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறதே என்று உணர்ந்து கொண்டனர். அத்துடன் அவருக்காக தாங்கள் செய்த செய்கைகளையும் நினைவு கூர்ந்தனர். மரணத்திலிருந்து லாசருவை இயேசு எழுப்பி கல்லறை விட்டு வெளியே வா என்று சொன்னபோது இயேசுவுடன் பலர் இருந்தனர். இப்பொழுது அவர்கள் மற்றவர்களிடம் இயேசு செய்தவற்றை பற்றி கூறினர். இயேசு இந்த அற்புதத்தை செய்ததை கேள்விப்பட்ட ஏராளமான மக்கள் இயேசுவை வரவேற்பதற்காக திரண்டனர். அதனால் பரிசேயர்கள் தங்களுக்குள்,
பாருங்கள், நமது திட்டம் நன்மையை தரவில்லை, எல்லா மக்களும் அவரை பின்தொடர்கிறார்கள்
என்று பேசிக்கொண்டனர். அங்கே கிரேக்க நாட்டு மக்களில் சிலரும் இருந்தனர். இவர்கள் பஸ்கா பண்டிகையில் வழிபாடு செய்ய எருசலேமுக்கு வந்திருந்தனர். இவர்கள் பிலிப்புவிடம் சென்று,
ஐயா, நாங்கள் இயேசுவை சந்திக்க விரும்புகிறோம்
என்றனர். பிலிப்பு அந்திரேயாவிடம் சொன்னான். பிறகு இருவரும் இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர்களிடம்,
மனிதகுமாரன் மகிமை பெறுகிற நேரம் வந்துவிட்டது. நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். ஒரு கோதுமை விதை தரையில் விழுந்து அழிய வேண்டும். பிறகுதான் அது வளர்ந்து ஏராளமாக கோதுமையை தரும். ஆனால் அது அழியாவிட்டால் அது தனி விதையாகவே இருக்கும். தனக்கு சொந்தமான வாழ்வை நேசிக்கிறவன் அதனை இழப்பான். இவ்வுலகில் தன் வாழ்வின் மீது வெறுப்பு கொண்டவன் என்றென்றைக்கும் அதை காத்துக்கொள்வான். அவன் நிரந்தர வாழ்வை பெறுவான். எனக்கு பணிவிடை செய்கிறவன் என்னை பின்பற்ற வேண்டும். நான் எங்கெங்கே இருக்கிறேனோ அங்கெல்லாம் என் பணியாளனும் இருப்பான். எனக்கு பணி செய்கிறவர்களை என் பிதாவும் பெருமைப்படுத்துவார். நான் இப்போது கலக்கத்தில் இருக்கிறேன். நான் என்ன சொல்வது? பிதாவே, என்னை இந்த துன்பக் காலத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று சொல்லலாமா? இல்லை, துன்பப்படுவதற்காகவே இத்தருணத்தில் வந்தேன். பிதாவே, உங்கள் பெயருக்கே மகிமையை தேடித்தருக
என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல் வந்து,
நான் என் பெயருக்கு மகிமை கொண்டு வந்திருக்கிறேன், நான் அதை மீண்டும் செய்வேன்
என்றது. அங்கே நின்றிருந்த மக்கள் அக்குரலை கேட்டார்கள். அவர்களில் சிலர் அதனை இடிமுழக்கம் என்றனர். வேறு சிலரோ,
ஒரு தேவதூதன் இயேசுவிடம் பேசினான்
என்றனர். மக்களிடம் இயேசு,
இந்த குரல் எனக்காக அல்ல, உங்களுக்காக. உலகம் நியாயம் தீர்க்கப்படுவதற்கான தருணம் இதுதான். இப்பொழுது உலகை ஆண்டு கொண்டிருக்கும் சாத்தான் தூக்கி எறியப்படுவான். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்படுவேன். இது நடைபெறும்போது எல்லா மக்களையும் என்னோடு சேர்த்து கொள்வேன்
என்றார். தான் எவ்வாறு இறந்து போவேன் என்பதை காட்டவே இவ்வாறு கூறினார். ஆனால் மக்களோ,
கிறிஸ்து என்றென்றும் வாழ்வார் என்று நமது சட்டங்கள் கூறுகின்றனவே, அப்படி இருக்க மனிதகுமாரன் உயர்த்தப்படுவார் என்று ஏன் கூறுகின்றீர்? யார் இந்த மனிதகுமாரன்
எனக் கேட்டனர். பிறகு இயேசு,
இன்னும் சிறிது காலம் உங்களோடு ஒளி இருக்கும், எனவே ஒளி இருக்கும்போதே நடந்துவிடுங்கள். அப்போதுதான் இருட்டாகிய பாவம் உங்களை பிடித்து கொள்ளாது. இருட்டிலே நடந்து போகிறவனுக்கு தான் எங்கே போகிறோம் என்பது தெரியாமல் இருக்கும். ஆகவே ஒளி இருக்கும்போதே அதன் மீது நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆவீர்கள்
என்றார். இயேசு இவற்றையெல்லாம் சொல்லி முடித்த பின் அவ்விடத்தை விட்டு போனார். அவர் போய் அவர்களிடமிருந்து தன்னை மறைத்து கொண்டார். இயேசு இவ்வாறு ஏராளமான அற்புதங்களை செய்தார். மக்கள் அவற்றை பார்த்தனர். எனினும் அவர் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னது நிறைவேறும்படிக்கு இவ்வாறு நிகழ்ந்தது.
கர்த்தாவே, நாங்கள் சொன்னதை கேட்டு நம்பிக்கை வைத்தவர்கள் யார்? தேவனின் வல்லமையை கண்டு கொண்டவர்கள் யார்?
இதனால்தான் மக்கள் நம்பவில்லை. ஏனென்றால் ஏசாயா மேலும்,
தேவன் மக்களை குருடாக்கினார், தேவன் அவர்களின் மனதை மூடினார், அவர்கள் கண்களினால் பாராமலும் மனதின் மூலம் அறியாமலும் இருக்க வேண்டும் என்றே தேவன் இதை செய்தார், அதன்பின் அவர்களை நான் குணப்படுத்துவேன்.
இயேசுவின் மகிமையை ஏசாயா அறிந்திருந்தபடியால் அவர் இவ்வாறு சொன்னார். எனவே ஏசாயா இயேசுவை பற்றி பேசினார். ஆனால் ஏராளமான மக்கள் இயேசுவை நம்பினார்கள். ஏராளமான யூத தலைவர்கள் கூட இயேசுவை நம்பினார்கள். ஆனால் அவர்கள் பரிசேயர்களுக்கு பயந்தனர். எனவே அவர்கள் இயேசுவை நம்புவதாக வெளிப்படையாக கூறவில்லை. தாம் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படுவோமோ என்று அவர்கள் பயந்தனர். அவர்கள் தேவனால் வரும் பாராட்டை விட மனிதரால் வரும் பாராட்டை விரும்பினர். பிறகு இயேசு உரத்த குரலில்,
என்னில் விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் என்னை அனுப்பிய தேவனிடமும் விசுவாசம் வைப்பான். என்னை பார்க்கிறவன் எவனோ அவனே என்னை அனுப்பிய தேவனையும் பார்க்கிறவனாகிறான். நானே ஒளி. நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். ஆகவே என்னில் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவனும் இருளில் தங்கமாட்டான். நான் மக்களுக்கு தீர்ப்பளிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வரவில்லை. உலகத்தில் உள்ள மக்களை பாதுகாக்கவே வந்திருக்கிறேன். எனவே என் வார்த்தைகளை கேட்டும் என்னை நம்பாமல் போகிறவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. என்னை நம்ப மறுக்கிறவர்களையும் நான் சொல்பவற்றை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் நியாயம் தீர்க்க ஒரு நீதிபதி உண்டு. அதுதான் நான் சொன்ன உபதேசங்கள். அவை இறுதி நாளில் அவர்களை நியாயம் தீர்க்கும். ஏனென்றால் நான் சொன்ன உபதேசங்கள் என்னிடமிருந்து வந்தவை அல்ல. நான் சொன்னவையும் உபதேசித்தவையும் என்னை அனுப்பிய என் பிதாவாகிய தேவன் எனக்கு சொன்னவையாகும். என் பிதாவின் கட்டளைகள் நித்திய ஜீவனுக்குரியவை என்பதை அறிவேன். ஆகையால் நான் சொல்கிறவைகளை என் பிதா எனக்கு சொன்னபடியே சொல்கிறேன்
என்றார். யோவான் அதிகாரம் 13. இது ஏறக்குறைய பஸ்கா பண்டிகைக்கான நேரம். இதுதான் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கான நேரம் என்பதை இயேசு அறிந்திருந்தார். இயேசு தன் பிதாவிடம் திரும்பி போவதற்கான காலம் இது. இயேசு அவருடைய மக்களின் மீது பெரிதான அன்பை எப்போதும் வைத்திருந்தார். இப்பொழுது அவருக்கு அவர்களிடம் கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் நேரமாயிற்று. இயேசுவும் அவர் சீஷர்களும் மாலை உணவுக்காக அமர்ந்தனர். ஏற்கனவே சாத்தான் யூதாஸ்காரியோத்தின் மனதில் புகுந்து அவனை இயேசுவுக்கு எதிராக ஆக்கியிருந்தான். இயேசுவுக்கு அவரது பிதா எல்லாவிதமான அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். இயேசு இதனை அறிந்திருந்தார். தேவனிடமிருந்து தான் வந்ததாக இயேசு தெரிந்து வைத்திருந்தார். அதோடு அவர் தன் பிதாவிடமே திரும்பி போக வேண்டும் என்பதனை அறிந்திருந்தார். அவர்கள் உணவு உண்டு கொண்டிருக்கும் போது இயேசு எழுந்து ஆடைகளை கழற்றி வைத்தார். ஒரு துண்டை எடுத்து தன் இடுப்பில் கட்டி கொண்டார். பிறகு இயேசு ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றினார். அவர் தம் சீஷர்களின் கால்களை கழுவி சுத்தப்படுத்த ஆரம்பித்தார். பின் தன் இடுப்பு துண்டால் அவர்கள் கால்களை துடைத்தார். இயேசு சீமோன் பேதுருவிடம் வந்தார். ஆனால் பேதுருவோ இயேசுவிடம்,
ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவக்கூடாது
என்றான். அதற்கு இயேசு அவனிடம்,
நான் என்ன செய்கிறேன் என்று இப்போது உனக்கு தெரியாது, ஆனால் பிறகு நீ புரிந்து கொள்வாய்
என்றார். பேதுருவோ,
இல்லை, நீர் என் கால்களை கழுவவே கூடாது
என்றான். இயேசுவோ,
நான் உன் கால்களை கழுவாவிட்டால் நீ என்னோடு பங்குள்ளவனாக இருக்க முடியாது
என்றார். உடனே பேதுரு,
ஆண்டவரே, அப்படியானால் என் கால்களோடு என் கைகளையும் தலையையும் கூட கழுவுங்கள்
என்றான்.
ஒரு மனிதன் குளித்த பிறகு அவனது சரீரம் எல்லாம் சுத்தமாகிவிடுகிறது. அதன் பிறகு அவன் கால்களை மட்டும் கழுவினால் போதும். நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆனால் அனைவரும் அல்ல
என்றார் இயேசு. யார் தனக்கு எதிராக மாறியுள்ளவன் என்று இயேசுவுக்கு தெரியும். அதனால்தான் இயேசு நீங்கள் அனைவரும் சுத்தமாக இல்லை என்று கூறினார். இயேசு அவர்களின் கால்களை சுத்தப்படுத்தி முடித்தார். பிறகு அவர் தன் ஆடைகளை அணிந்து கொண்டு சாப்பாடு மேசைக்கு திரும்பினார். இயேசு அவர்களிடம்,
நான் உங்களுக்காக செய்தவற்றை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் என்னை ஆண்டவரே என்று அழைக்கிறீர்கள். இதுதான் சரியானது. ஏனென்றால் உண்மையில் நான் ஆண்டவராகவே இருக்கிறேன். நான் உங்கள் போதகராகவும் ஆண்டவராகவும் இருக்கிறேன். ஆனால் நான் ஒரு வேலைக்காரனை போன்று உங்கள் கால்களை கழுவினேன். ஆகையால் நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் கால்களை கழுவிக்கொள்ளுங்கள். இதை நான் ஒரு முன்மாதிரியாகவே செய்தேன். நான் உங்களுக்கு செய்தது போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உண்மையாகவே கூறுகிறேன், ஒரு வேலைக்காரன் தன் எஜமானனை விட பெரியவன் அல்ல. ஒருவன் என்னதான் பெரிய காரியங்களை செய்தாலும் அனுப்பப்பட்டவன் அனுப்பியவரை விட பெரியவன் அல்ல. நீங்கள் இவற்றை அறிந்து கொண்டால் அவற்றை செய்யும்போது மகிழ்ச்சி அடைவீர்கள். நான் உங்கள் எல்லாரையும் பற்றி பேசவில்லை. நான் தேர்ந்தெடுத்த மக்களை பற்றி நான் அறிவேன். ஆனால் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும். என்னோடு பகிர்ந்து கொண்டு உண்பவனே எனக்கு எதிராக திரும்பிவிட்டான். இது நிறைவேறும் முன்னால் நான் உங்களுக்கு இதை இப்பொழுது சொல்லுகிறேன். இது நடக்கும்போது நானே அவர் என நம்புவீர்கள். நான் உங்களுக்கு உண்மையாகவே கூறுகிறேன், என்னை ஏற்றுக்கொள்பவன் என்னை அனுப்பியவரையும் ஏற்றுக்கொள்கிறான்
என்றார். இவற்றை சொன்ன பிறகு இயேசு மிகவும் கலக்கமடைந்தார். வெளிப்படையாக அவர்களிடம்,
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், உங்களில் ஒருவனே என்னை காட்டிக் கொடுப்பான்
என்றார். இயேசுவின் சீஷர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இயேசுவால் குறிப்பிடப்பட்டவன் எவன் என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. சீஷர்களில் ஒருவன் இயேசுவுக்கு அடுத்து அமர்ந்திருந்தான். அவனைத்தான் இயேசு பெரிதும் நேசித்தார். சீமோன் பேதுரு அவனிடம் இயேசுவிடம் கேட்கும்படி சாடையாக தெரிவித்தான். அவன் இயேசுவின் அருகில் சாய்ந்து,
ஆண்டவரே, உங்களுக்கு எதிரானவன் யார்
என்று கேட்டான். இயேசு அதற்கு,
நான் இந்த தோய்த்தெடுத்த அப்பத்துண்டை எவனுக்கு கொடுக்கிறேனோ அவனே எனக்கு எதிரானவன்
என்றார். பின்னர் அவர் அப்பத்துண்டை தோய்த்து எடுத்தார். சீமோனின் குமாரனான யூதாஸ்காரியோத்திடம் அதனை கொடுத்தார். யூதாஸ் அந்த அப்பத்துண்டை வாங்கி கொண்டதும் சாத்தான் அவனுக்குள் புகுந்து கொண்டான். இயேசு யூதாஸிடம்,
நீ செய்யப்போவதை சீக்கிரமாக செய்
என்றார். அந்த மேஜையை சுற்றியிருந்த எவருக்கும் இயேசு யூதாஸிடம் ஏன் அவ்வாறு சொன்னார் என்பது புரியவில்லை. அவர்களில் யூதாஸ் மட்டும்தான் பணப்பெட்டியை பாதுகாப்பவன். எனவே அவர்கள் இயேசு யூதாஸிடம் விருந்துக்கான பொருட்களை வாங்கி வரும்படியாக ஏதோ கூறுவதாக எண்ணிக்கொண்டார்கள். அல்லது யூதாஸ் ஏழைகளுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குமாறு இயேசு கூறுவதாக நினைத்து கொண்டனர். இயேசு கொடுத்த அப்பத்துண்டை யூதாஸ் பெற்றுக்கொண்டான். பிறகு அவன் வெளியேறினான். அப்போது இரவு நேரமாயிருந்தது. யூதாஸ் போன பிறகு இயேசு,
இப்பொழுது மனிதகுமாரன் தன் மகிமையை அடைகிறார். தேவன் தன் குமாரன் மூலமாக மகிமையை பெறுகிறார். அவர் மூலம் தேவன் மகிமையை அடைந்தால் பிறகு தேவன் தன் குமாரனுக்கு அவர் மூலமாகவே மகிமை அளிப்பார். தேவன் விரைவில் அவருக்கு மகிமை தருவார். எனது பிள்ளைகளே, நான் இன்னும் கொஞ்ச காலம் மட்டும்தான் உங்களோடு இருப்பேன். என்னை நீங்கள் தேடுவீர்கள். நான் யூதர்களுக்கு சொன்னவற்றையே இப்பொழுது உங்களுக்கும் சொல்கிறேன். நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாது. நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை தருகிறேன். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். நான் உங்களை நேசித்தது போன்று நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தால் அனைத்து மக்களும் உங்களை என் சீஷர்களென அறிந்து கொள்வர்
என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம்,
ஆண்டவரே, நீங்கள் எங்கே போகிறீர்கள்
என்று கேட்டான். அதற்கு இயேசு,
நான் எங்கே போனாலும் உன்னால் அங்கே பின்தொடர்ந்து இப்போது வர முடியாது. ஆனால் நீ பிறகு என் பின்னே வருவாய்
என்றார். பேதுரு அவரிடம்,
ஆண்டவரே, நான் இப்பொழுது ஏன் உங்களை பின்தொடர முடியாது? நான் உங்களுக்காக உயிர் தரவும் தயார்
என்றான். இயேசு அதற்கு,
நீ உண்மையிலேயே எனக்காக உன் உயிரையும் தருவாயா? நான் உனக்கு உண்மையை கூறுகிறேன், நீ என்னை அறியாதவன் என்று சேவல் கூவுவதற்கு முன்னால் மூன்று முறை மறுதலிப்பாய்
என்றார். யோவான் அதிகாரம் 14. இயேசு அவர்களிடம்,
நீங்கள் மனம் கலங்காதீர்கள், தேவனை விசுவாசியுங்கள், என்னிலும் விசுவாசம் வையுங்கள். எனது பிதாவின் வீட்டில் அறைகள் ஏராளமாக உள்ளன. அது உண்மை இல்லை என்றால் நான் இதனை உங்களிடம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஓர் இடத்தை தயார் செய்வதற்காக நான் அங்கே செல்லுகிறேன். நான் அங்கே போனதும் உங்களுக்கான இடத்தை தயார் செய்வேன். நான் திரும்பி வருவேன், என்னோடு உங்களை அழைத்து செல்வேன். எனவே நான் எங்கே இருப்பேனோ அங்கே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகிற இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும்
என்றார். உடனே,
ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியவில்லை. அவ்வாறு இருக்கும்போது வழி எங்களுக்கு எப்படி தெரியும்
என தோமா கேட்டான். அதற்கு இயேசு,
நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு. என் மூலமாகத்தான் என் பிதாவிடம் போக முடியும். நீங்கள் உண்மையிலேயே என்னை புரிந்து கொண்டால் என் பிதாவையும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது என் பிதாவை நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் அவரை பார்த்திருக்கிறீர்கள்
என்றார். இயேசுவிடம் புள்ளிப்பு,
ஆண்டவரே, எங்களுக்கு பிதாவை காட்டுங்கள், அதுதான் எங்களுக்கு தேவையானது
என்றான். அதற்கு இயேசு,
பிள்ளிப்பு, நான் உன்னோடு நீண்ட நாட்களாக இருக்கிறேன், ஆகையால் நீ என்னை அறிந்திருக்க வேண்டும். என்னை பார்க்கிறவன் எவனும் என் பிதாவை பார்க்கிறான். அப்படி இருக்க நீ என்னிடம், எங்களுக்கு பிதாவை காட்டுங்கள் என்று கூறுகிறாயே. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ உண்மையாகவே நம்புகிறாயா? நான் உங்களுக்கு சொன்னவை எல்லாம் என்னிடமிருந்து வந்தவை அல்ல. பிதா என்னில் வாழ்கிறார், அவர் அவருடைய பணியை செய்கிறார். நான் பிதாவில் இருக்கிறேன், பிதா என்னில் இருக்கிறார் என்று நான் சொல்லும்போது என்னை நம்புங்கள். இல்லாவிட்டால் நான் செய்த அற்புதங்களுக்காவது என்னை நம்புங்கள். நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், என்னில் நம்பிக்கை வைக்கிற எவனும் நான் செய்த அத்தகைய அற்புதங்களை செய்வான், என்னைவிட மேலான காரியங்களை கூட செய்வான். ஏனென்றால் நான் என் பிதாவிடம் செல்கிறேன். எனது பெயரில் நீங்கள் எதை வேண்டினாலும் அதை உங்களுக்காக நான் செய்வேன். பிறகு பிதாவின் மகிமை குமாரனின் மூலமாக விளங்கும். நீங்கள் எனது பெயரில் என்னை என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னை நேசித்தால் நான் கட்டளையிட்டபடி நீங்கள் காரியங்களை செய்வீர்கள். நான் பிதாவை வேண்டுவேன், அவர் உங்களுக்கு இன்னொரு உதவியாளரை தருவார். அந்த உதவியாளர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். உண்மையின் ஆவியே அந்த உதவியாளர். இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் உலகம் அவரை காணாமலும் தெரிந்து கொள்ளாமலும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அவரை அறிவீர்கள், அவர் உங்களோடு வாழ்கிறார், அவர் உங்களிலும் வாழ்வார். பெற்றோர் இல்லாத பிள்ளைகளைப் போன்று நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நான் மீண்டும் உங்களிடம் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகில் உள்ள மக்கள் என்னை இனிமேல் காண மாட்டார்கள், ஆனால் நீங்கள் என்னை பார்ப்பீர்கள். நான் உயிர் வாழ்வதால் நீங்களும் வாழ்வீர்கள். அந்த நாளிலே நான் பிதாவில் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருப்பதையும் அறிவீர்கள். ஒருவன் எனது கட்டளையை தெரிந்து கொண்டு அவற்றுக்கு கீழ்ப்படிந்தால் அவன் உண்மையாகவே என்னை நேசிக்கிறான். என்னை நேசிக்கிறவனை என் பிதாவும் நேசிப்பார். அதோடு நானும் அவனை நேசிப்பேன். நான் என்னை அவனிடம் வெளிப்படுத்துவேன்
என்றார். பிறகு யூதா என்பவன் இயேசுவிடம்,
ஆண்டவரே, நீர் உம்மை உலகத்துக்கு இல்லாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஏன் திட்டமிடுகிறீர்
என்றான். அதற்கு இயேசு,
எவனொருவன் என்னை நேசிக்கிறானோ அவன் என் உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறான். எனது பிதா அவன் மீது அன்பு வைப்பார். நானும் எனது பிதாவும் அவனிடம் வந்து அவனோடு வாழ்வோம். ஆனால் என்னை நேசிக்காதவன் என் உபதேசங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எனது உபதேசங்கள் எல்லாம் என்னுடையவை அல்ல. அவை என்னை அனுப்பின எனது பிதாவினுடையவை. நான் உங்களோடு இருக்கையில் இவற்றையெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் உதவியாளர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். நான் உங்களுக்கு சொன்னவற்றையெல்லாம் உங்களுக்கு அவர் நினைவுபடுத்துவார். அவரே பரிசுத்த ஆவியானவர். பிதா எனது நாமத்தினால் அவரை அனுப்புவார். நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன். எனது சொந்த சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுப்பது போல் இல்லாமல் நான் வித்தியாசமான சமாதானத்தை கொடுக்கிறேன். ஆகையால் உங்கள் மனம் கலங்காமல் இருக்கட்டும். அஞ்சவும் வேண்டாம். நான் போவேன், மீண்டும் உங்களிடம் வருவேன் என்று சொன்னதை நீங்கள் கேட்டீர்கள். நீங்கள் என்னை நேசிப்பதானால் நான் என் பிதாவிடம் திரும்பி போவதை பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனென்றால் என்னைவிட என் பிதா பெரியவர். நான் இவை நடப்பதற்கு முன்னரே இவற்றை உங்களிடம் சொல்கிறேன். இவை நடைபெறும்போது என்னை நீங்கள் நம்புவீர்கள். நான் உங்களோடு அதிகம் பேசமாட்டேன். இந்த உலகத்தை ஆளுகிறவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மீது அதிகாரமில்லை. ஆனால் நான் என் பிதாவை நேசிக்கிறேன் என்று உலகத்துக்கு தெரிய வேண்டும். ஆகையால் என் பிதா எனக்கு சொன்னவற்றை மட்டும் நான் செய்கிறேன். இப்பொழுது வாருங்கள், இந்த இடத்தை விட்டு போவோம்
என்றார். யோவான் அதிகாரம் 15.
நானே உண்மையான திராட்சை செடி. எனது பிதாவே தோட்டக்காரர். அவர் கனி கொடுக்காத எனது கிளைகள் எவையோ அவற்றை வெட்டி போடுகிறார். கனி கொடுக்கிற கிளைகளை மேலும் கனி கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு செய்த உபதேசங்களால் நீங்கள் ஏற்கனவே சுத்தமாகி இருக்கிறீர்கள். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். எந்த கிளையும் தனியாக கனி கொடுக்க இயலாது. அது செடியிலேயே தொடர்ந்து இருக்க வேண்டும். இதுபோலத்தான் நீங்களும். நீங்கள் தனியாக இருந்து கனித்தர முடியாது. என்னோடு சேர்ந்தே இருக்க வேண்டும். நான் தான் திராட்சை செடி, நீங்கள் கிளைகள். எவனொருவன் என்னிடம் நிரந்தரமாக இருக்கிறானோ, எவனொருவனிடம் நான் நிரந்தரமாக இருக்கிறேனோ, அவன் கனித்தரும் கிளையாக இருப்பான். ஆனால் அவன் நான் இல்லாமல் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இல்லாத எவனும் செடியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட கிளை போல் ஆகிவிடுகிறான். அது காய்ந்து போகும். மக்கள் அவற்றை பொறுக்கி நெருப்பிலே போட்டு எரித்து விடுகிறார்கள். என்னில் நிரந்தரமாக இருங்கள். என் உபதேசங்களை கடைப்பிடியுங்கள். நீங்கள் இவற்றை செய்தால் நீங்கள் விரும்புகிற எவற்றையும் என்னிடம் கேட்கலாம். அவை உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அதிக கனிகளை தந்து நீங்களே என் சீஷர்கள் என்பதை காட்ட வேண்டும். இது என் பிதாவுக்கும் மகிமையை கொண்டு வரும். பிதா என்னை நேசிப்பது போன்று நான் உங்களை நேசிக்கிறேன். இப்பொழுது எனது அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேன். நான் அவரது அன்பில் நிலைத்திருக்கிறேன். இதைப்போலவே நீங்களும் எனது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் எனது அன்பில் நிலைத்திருப்பீர்கள். நான் இவற்றையெல்லாம் உங்களுக்கு கூறுகிறேன். எனவே நான் பெற்ற மகிழ்ச்சியை நீங்களும் பெறலாம். உங்கள் மகிழ்ச்சி முழுமையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதைத்தான் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். நான் உங்களை நேசிப்பது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். ஒருவன் தன் நண்பனுக்காக இருப்பதை விட சிறந்த அன்பு வேறு எதுவும் இல்லை. நான் சொன்னபடி செய்தால் நீங்களும் எனது சிறந்த நண்பர்களாவீர்கள். இனி நான் உங்களை வேலைக்காரன் என்று அழைப்பதில்லை. ஏனெனில் வேலைக்காரன் தன் எஜமானன் செய்வதை அறிய மாட்டான். நான் இப்பொழுது உங்களை நண்பர்கள் என்றே அழைக்கிறேன். ஏனென்றால் என் பிதா எனக்கு சொன்னவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நானே உங்களை தேர்ந்தெடுத்தேன். நானே உங்களை கனி கொடுக்குமாறு ஏற்படுத்தினேன். உங்கள் வாழ்வில் இந்த கனி நிரந்தரமாக இருக்க வேண்டும். பிறகு என் பிதா என் பேரில் நீங்கள் கேட்கிற எதையும் உங்களுக்கு தருவார். இதுவே எனது கட்டளை. ஒருவரோடு ஒருவர் அன்பாயிருங்கள். இந்த உலகம் உங்களை பகைத்தால் அது என்னைத்தான் முதலில் பகைக்கிறது என்பதை நினைவு கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அது தன் மனிதர்களை நேசிப்பது போன்று உங்களையும் நேசிக்கும். ஆனால் நான் உங்களை உலகத்திலிருந்து தேர்ந்து எடுத்துவிட்டேன். அதனால்தான் உலகம் உங்களை பகைக்கிறது. ஒரு வேலைக்காரன் தன் எஜமானனை விட பெரியவன் அல்லன் என்று நான் சொன்ன கருத்தை நினைத்து பாருங்கள். மக்கள் என்னை துன்புறுத்தினால் அவர்கள் உங்களையும் துன்புறுத்துவார்கள். மக்கள் என் உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்தால் உங்கள் உபதேசத்திற்கும் கீழ்ப்படிவார்கள். மக்கள் இவற்றையெல்லாம் என் பொருட்டே உங்களுக்கு செய்வார்கள். அவர்கள் என்னை அனுப்பியவரை பற்றி அறிய மாட்டார்கள். நான் உலகத்துக்கு வந்து மக்களிடம் பேசாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு பாவம் பற்றிய எண்ணம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது நான் அவர்களிடம் பேசிவிட்டேன். எனவே அவர்கள் தம் பாவங்களுக்கு சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. என்னை வெறுக்கிற எவனும் என் பிதாவையும் வெறுக்கிறான். நான் இதுவரை எவரும் செய்யாதவற்றை மக்கள் மத்தியில் செய்திருக்கிறேன். நான் அவற்றை செய்யாமல் இருந்திருந்தால் மக்களுக்கு தம் பாவத்தை பற்றிய குற்ற உணர்வு இல்லாமல் போயிருக்கும். ஆனால் நான் செய்தவற்றையெல்லாம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். எனினும் அவர்கள் என்னையும் என் பிதாவையும் வெறுக்கிறார்கள். அவர்கள் காரணம் இல்லாமல் என்னை வெறுக்கிறார்கள் என்னும் வாக்கியம் உண்மையாகும்படி இது நடந்தது. நான் என் பிதாவிடமிருந்து அந்த உதவியாளரை உங்களிடம் அனுப்புவேன். என் பிதாவிடமிருந்து வருகிற அவர் உண்மையின் ஆவியாக இருப்பார். அவர் வரும்போது என்னை பற்றி கூறுவார். நீங்கள் தொடக்க கால முதலே என்னோடு இருப்பதால் நீங்களும் என்னை பற்றி மக்களிடம் சாட்சி கூறுவீர்கள்.
யோவான் அதிகாரம் 16.
நீங்கள் உங்கள் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக இவைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மக்கள் தங்கள் ஆலயங்களில் இருந்து உங்களை வெளியேற்றுவர். மேலும் உங்களை கொல்பவன் தேவனுக்கு சேவை செய்கிறவன் என்று மக்கள் எண்ணும்படியான காலம் வரும். அவர்கள் பிதாவை பற்றியும் என்னை பற்றியும் அறிந்து கொள்ளாததால் இப்படி செய்வார்கள். நான் இப்பொழுது இவற்றை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டேன். எனவே இவை நிகழும் காலம் வரும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு எச்சரித்திருக்கிறேன் என்பதை நினைவுபடுத்திக் கொள்வீர்கள். நான் உங்களோடு இருந்தேன். எனவே தொடக்கத்தில் இவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடம் செல்லப் போகிறேன். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று யாரும் என்னை இதுவரை கேட்கவில்லை. எனினும் நான் இவற்றை சொன்னதால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிரம்பிவிட்டது. ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் போவது உங்களுக்கு நன்மையை தரும். ஏனென்றால் நான் போனால் உதவியாளரை அனுப்புவேன். நான் போகாவிட்டால் அந்த உதவியாளர் வரமாட்டார். அவர் வரும்போது இவற்றை பற்றிய உண்மைகளையெல்லாம் உலகிலுள்ள மக்களுக்கு நிரூபிப்பார். அதோடு பாவத்தின் குற்றம் பற்றியும் தேவனோடு உள்ள சரியான உறவு பற்றியும் நியாய தீர்ப்பு பற்றியும் விளக்குவார். அந்த உதவியாளர், மக்கள் என்னை நம்பாததால் அவர்கள் பாவம் செய்தவர்கள் என்பதை நிரூபிப்பார். அவர் தேவனிடம் எனக்கிருக்கிற நல்ல உறவு பற்றியும் நிரூபிப்பார். ஏனென்றால் நான் பிதாவிடம் செல்கிறேன், அப்பொழுது நீங்கள் என்னை காணமாட்டீர்கள். நியாயத்தீர்ப்பு பற்றிய உண்மையை அவர் உலகத்திற்கு நிரூபிப்பார். ஏனென்றால் இந்த உலகை ஆளுகிற சாத்தான் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறான். உங்களிடம் சொல்வதற்கு என்னிடம் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாதபடி அந்த செய்திகள் அதிகப்படியானவை. ஆனால் உண்மையின் ஆவியானவர் வரும்போது அனைத்து உண்மைகளிலும் உங்களை வழிநடத்தி செல்வார். ஆவியானவர் அவரது சொந்த வார்த்தைகளை கூறுவதில்லை. அவர் என்ன கேட்டிருக்கிறாரோ அவற்றையே பேசுவார். நடக்கப் போகிறவற்றை பற்றி மட்டுமே அவர் பேசுவார். உண்மையின் ஆவியானவர் எனக்கு மகிமையை கொண்டு வருவார். எப்படியென்றால் அவர் என்னிடம் கருத்துக்களை பெற்று உங்களுக்கு சொல்வார். பிதாவினுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். அதனால்தான் ஆவியானவர் என்னிடமிருந்து கருத்துக்களை பெற்று உங்களுக்கு சொல்வார் என்றேன்.
பின்னும் ஏசு,
இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பின் என்னை நீங்கள் பார்க்க முடியாது. அதற்கு கொஞ்ச காலத்திற்கு பின் நீங்கள் என்னை மீண்டும் பார்க்கலாம்
என்றார். இயேசுவின் சீஷர்களில் சிலர் ஒருவருக்கொருவர்,
கொஞ்ச காலத்திற்கு பின் பார்க்க முடியாது, கொஞ்ச காலத்திற்கு பிறகு நீங்கள் என்னை மீண்டும் பார்க்கலாம் என்றாரே, இயேசு எதை கருதியவாறு கூறுகிறார்? நான் பிதாவிடம் போகிறேன் என்று ஏன் கூறுகிறார்?
கொஞ்ச காலம் என்று கூறினாரே, அதன் பொருள் என்ன? அவர் என்ன சொல்கிறார் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே
என்று பேசிக்கொண்டனர். சீஷர்கள் தன்னிடம் அதை பற்றி கேட்க விரும்புவதை இயேசு கவனித்தார். ஆகையால் இயேசு அவர்களிடம்,
நீங்கள் உங்களுக்குள் என்ன பேசிக்கொள்கிறீர்கள்? நான் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்னை பார்க்க முடியாது, அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பின்பு மீண்டும் என்னை பார்ப்பீர்கள் என்று சொன்னேனே, அதை பற்றியா? நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். நீங்கள் அழுது துக்கப்படுவீர்கள், ஆனால் உலகம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது அவளுக்கு வலி ஏற்படும். ஏனென்றால் அவளுக்கு குறிப்பிட்ட வேலை நெருங்கி இருக்கும். ஆனால் குழந்தை பிறந்ததும் அவள் தன் வழியை மறந்துவிடுவாள். குழந்தை இந்த உலகுக்கு வந்துவிட்டது என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாள். உங்களுக்கும் இதை போலத்தான். இப்பொழுது நீங்கள் துயரமாக இருக்கிறீர்கள், ஆனால் நான் மீண்டும் உங்களை பார்ப்பேன், அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எவராலும் உங்கள் மகிழ்ச்சியை பறிக்க முடியாது. அந்த நாளில் நீங்கள் என்னிடம் எதை பற்றியும் கேட்க மாட்டீர்கள். நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், என் பேரில் நீங்கள் எதை கேட்டாலும் என் பிதா உங்களுக்கு தருவார். இதுவரை நீங்கள் என் பேரால் எதையும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் மகிழ்ச்சி முழுமையான மகிழ்ச்சியாக இருக்கும். நான் இவற்றையெல்லாம் உங்களுக்கு மறைப்பொருளில் கூறியிருக்கிறேன். ஆனால் காலம் வரும், அப்போது நான் இவ்வாறு மறைப்பொருளில் பேசாமல் வெளிப்படையாக செய்திகளை அந்த பிதாவை பற்றி கூறுவேன். அந்த நாளில் நீங்கள் பிதாவிடம் என் பேரில் உங்களுக்கானதை கேட்பீர்கள். நான் உங்களுக்காக என் பிதாவிடம் கேட்டுக்கொள்ளும் தேவை இருக்காது என்று சொல்கிறேன். என் பிதா அவராகவே உங்களை நேசிக்கிறார். ஏனென்றால் நீங்கள் என்னிடம் அன்பாக இருந்தீர்கள். நான் தேவனிடம் இருந்து வந்ததாக நீங்கள் நம்பியிருந்தீர்கள். நான் இந்த உலகத்துக்கு என் பிதாவிடம் இருந்து வந்தேன். இப்பொழுது நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், என் பிதாவிடம் திரும்பி போகிறேன்
என்றார். பிறகு இயேசுவின் சீஷர்கள் அவரிடம்,
நீர் இப்பொழுது எங்களிடம் தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறீர், புரிந்து கொள்வதற்கு கடினமான வார்த்தைகளை நீர் பயன்படுத்தவில்லை, உமக்கு எல்லாம் தெரியும் என்பதை நாங்கள் இப்போது தெரிந்து கொண்டோம். உம்மிடம் ஒருவன் ஒரு கேள்வியை கேட்பதற்கு முன்னரே அக்கேள்விக்கு உம்மால் பதில் கூற முடியும், இவை நீர் தேவனிடம் இருந்து வந்தவர் என்பதை எங்களை நம்ப வைக்கிறது
என்றனர். இயேசு அவர்களிடம்,
எனவே நீங்கள் இப்போது நம்புகிறீர்கள், என்னை கவனியுங்கள், நீங்கள் சிதறிப்போகிற வேளை இதோ நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வீட்டிற்கு போய் என்னை விட்டு விலகி போவீர்கள். அந்த நேரம் இதோ வந்துவிட்டது, நீங்கள் என்னை விட்டு போவீர்கள், நான் தனியே இருப்பேன். எனினும் நான் உண்மையில் தனித்திருக்க மாட்டேன், ஏனென்றால் என்னோடு என் பிதா இருக்கிறார். என்னில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொருட்டு இவற்றை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும், ஆனால் தைரியமாக இருங்கள், நான் உலகத்தை வென்றுவிட்டேன்
என்றார். யோவான் அதிகாரம் 17. இவற்றையெல்லாம் இயேசு சொன்ன பிறகு அவர் தனது கண்களால் வானத்தை அண்ணாந்து பார்த்தார்.
பிதாவே, நேரம் வந்துவிட்டது, உமது குமாரனுக்கு மகிமையை தாரும், அதனால் உமது குமாரனும் உமக்கு மகிமையை தருவார். உமது குமாரன் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நிரந்தர வாழ்வை கொடுக்கும்படியாக அனைத்து மக்கள் மீதும் அவருக்கு அதிகாரம் கொடுத்தீர். அந்த மனிதர்கள் நீர்தான் உண்மையான தேவன் என்பதையும் உம்மால் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து என்பதையும் தெரிந்து கொள்வார்கள். இவ்வாறு தெரிந்து கொள்வதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. நான் செய்யுமாறு நீர் கொடுத்த வேலைகளை நான் முடித்துவிட்டேன். நான் பூமியில் உம்மை மகிமைப்படுத்தினேன். இப்பொழுது உம்மோடு இருக்கும் மகிமையை தாரும். உலகம் உண்டாவதற்கு முன்பிருந்தே உம்மோடு நான் கொண்டிருந்த மகிமையை தாரும். உலகத்திலிருந்து சில ஆட்களை நீர் எனக்கு கொடுத்தீர், நான் அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உமது போதனைக்கு கீழ்ப்படிந்தார்கள். நீர் எனக்கு தந்தவையெல்லாம் உம்மிடமிருந்து வந்தவை என்று அவர்கள் இப்போது தெரிந்து கொண்டனர். நீர் எனக்கு கொடுத்த போதனைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவற்றை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். உண்மையாகவே நான் உம்மிடமிருந்து வந்திருக்கிறேன் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். நீர் என்னை அனுப்பி வைத்ததையும் அவர்கள் நம்புகிறார்கள். நான் அவர்களுக்காக இப்பொழுது வேண்டுகிறேன். நான் உலகில் உள்ள மக்களுக்காக வேண்டிக் கொள்ளவில்லை, ஆனால் நீர் எனக்கு கொடுத்த மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஏனென்றால் அவர்கள் உம்முடையவர்கள், என்னுடையவை எல்லாம் உம்முடையவை, உம்முடையவை எல்லாம் என்னுடையவை. அவர்களில் நான் மகிமை அடைந்திருக்கிறேன். இப்பொழுது நான் உம்மிடத்தில் வந்து கொண்டிருக்கிறேன். நான் இனிமேல் உலகத்தில் இருக்க மாட்டேன், ஆனால் இவர்கள் இப்பொழுதும் உலகத்தில்தான் இருக்கிறார்கள். பரிசுத்த பிதாவே, உமது பெயரின் வல்லமையினால் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க செய்யும். இதன் மூலம் நீரும் நானும் ஒன்றாக இருப்பது போலவே அவர்களும் ஒன்றாயிருப்பார்கள். நான் அவர்களோடு இருந்தபோது அவர்களை பாதுகாத்து வந்தேன். நீர் எனக்கு தந்த உமது பெயரின் வல்லமையினால் அவர்களை பாதுகாத்தேன். அவர்களில் ஒருவன் மட்டும் இழக்கப்பட்டான். அவன் இழக்கப்படுவதற்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஏற்கனவே வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டவை நிறைவேறும்படியே அவன் இழக்கப்பட்டான். நான் இப்பொழுது உம்மிடம் வருகிறேன். ஆனால் இவற்றையெல்லாம் நான் உலகில் இருக்கும்போதே வேண்டிக் கொள்கிறேன். நான் இவற்றையெல்லாம் கூறுகிறேன். ஆதலால் அவர்கள் எனது மகிழ்ச்சியை பெற முடியும். அவர்கள் எனது முழுமையான மகிழ்ச்சியையும் பெற வேண்டும் என நான் விரும்புகிறேன். உமது போதனைகளை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உலகம் அவர்களை வெறுக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்லர். நானும் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்லன். அவர்களை உலகத்திலிருந்து வெளியே எடுக்கும்படி நான் உம்மை வேண்டிக் கொள்ளவில்லை. அவர்களை நீர் தீமையிலிருந்து பாதுகாத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் இந்த உலகத்தை சாராதது போலவே அவர்களும் இந்த உலகத்தை சாராதவர்களாக இருக்கிறார்கள். உம்முடைய உண்மையின் மூலம் உமது சேவைக்கு அவர்களை தயார்படுத்தும். உமது போதனையே உண்மை. நீர் என்னை உலகத்துக்கு அனுப்பி வைத்தீர். அதுபோலவே நானும் அவர்களை உலகத்துக்குள் அனுப்புகிறேன். நான் சேவைக்காக என்னை தயார் செய்து கொண்டேன். நான் இதனை அவர்களுக்காகவே செய்கிறேன். எனவே அவர்களும் உமது சேவைக்காக உண்மையில் தம்மை தயார் செய்து கொள்வார்கள். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இவர்களுக்காக மட்டுமல்ல, இவர்களுடைய உபதேசங்களால் என் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, என்னில் நம்பிக்கை வைக்கிற அனைவரும் ஒன்றாய் இருப்பதற்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். நீர் என்னில் இருக்கிறீர், நான் உம்மில் இருக்கிறேன். அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படிக்கும் நான் உம்மை வேண்டிக் கொள்கிறேன். ஆகையால் இவ்வுலகம் நீர் என்னை அனுப்பினதில் நம்பிக்கை கொள்ளும். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் தருவதால் அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். நானும் நீரும் ஒன்றாக இருப்பது போல நான் அவர்களில் இருப்பேன். நீர் என்னில் இருப்பீர். ஆக அனைவரும் ஒன்றாக இருப்பார்கள். பிறகு இந்த உலகம் நீர் என்னை அனுப்பினதை தெரிந்து கொள்ளும். நீர் என்னிடம் அன்பாக இருப்பது போலவே நீர் அவர்களிடமும் அன்பாக இருக்கிறீர் என்பதையும் உலகம் தெரிந்து கொள்ளும். பிதாவே, நீர் எனக்கு தந்த இவர்கள் நான் எங்கே இருந்தாலும் என்னுடனே இருக்குமாறு விரும்புகிறேன். அவர்கள் என் மகிமையை காண வேண்டும் எனவும் விரும்புகிறேன். உலகம் உண்டாவதற்கு முன்னரே நீர் என்னுடன் அன்பாக இருந்தீர். இதனால் எனக்கு நீர் மகிமை தந்தீர். பிதாவே, நீர் நல்லவராக இருக்கிறீர். இந்த உலகம் உம்மை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் உம்மை நான் அறிந்து கொண்டுள்ளேன். இந்த மக்கள் நீர் என்னை அனுப்பினதை தெரிந்து கொண்டுள்ளனர். உம்மை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், இன்னும் வெளிப்படுத்துவேன். பிறகு நீர் என்னிடம் அன்பாக இருப்பது போன்று அவர்களும் அன்பாக இருப்பார்கள். நானும் அவர்களுக்குள் வாழ்வேன்
என்றார். யோவான் அதிகாரம் 18. இயேசு தன் பிரார்த்தனையை முடித்து கொண்டதும் தன் சீஷர்களுடன் போனார். அவர்கள் கீதரோன் என்னும் பள்ளத்தாக்குக்கு அப்பால் தாண்டி போனார்கள். ஒளிவ மரங்கள் நிறைந்த தோட்டம் இருந்தது. இயேசுவும் சீஷர்களும்
அங்கே போனார்கள். யூதாசுக்கு இந்த இடம் எங்கே இருக்கிறது என்று தெரியும். ஏனென்றால் இயேசு அடிக்கடி அவ்விடத்தில் தம் சீஷர்களோடு சந்தித்திருக்கிறார். யூதாஸ் இயேசுவுக்கு எதிராக மாறிப்போனவன். எனவே அவன் ஒரு சேவகர் குழுவை கூப்பிட்டு கொண்டு தோட்டத்திற்கு வந்தான். அவன் தலைமை ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட காவல்காரரையும் அழைத்து வந்தான். அவர்கள் தம்மோடு பந்தங்களையும் தீவட்டிகளையும் ஆயுதங்களையும் கொண்டு வந்தனர். இயேசு அவருக்கு நடக்கவிருக்கும் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். அவர் வெளியே வந்து,
நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்
என்று கேட்டார். அதற்கு அவர்கள்,
நாசரேத்திலிருந்து வந்த இயேசுவை
என்றனர். இயேசுவோ,
நானே இயேசு
என்றார். அவருக்கு எதிராக மாறின யூதாசும் அவர்களோடு நின்றிருந்தான். இயேசு அவர்களிடம், நான்தான் இயேசு என்று சொன்னபொழுது அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். இயேசு மீண்டும் அவர்களிடம்,
யாரை தேடுகிறீர்கள்
என்று கேட்டார். அவர்கள் அதற்கு,
நாசரேத்திலிருந்து வந்த இயேசுவை
என்றனர். இயேசு அதற்கு,
நான்தான் இயேசு என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஆகையால் நீங்கள் என்னை தேடுவதனால் இவர்களை போகவிடுங்கள்
என்றார்.
நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழக்கவில்லை
என்று அவர் சொன்னது நிறைவேறும்படி இவ்வாறு நிகழ்ந்தது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவன் அதை வெளியே எடுத்து தலைமை ஆசாரியனின் வேலைக்காரனின் வலது காதை வெட்டி போட்டான். அந்த வேலைக்காரனின் பெயர் மல்கோஸ். இயேசு பேதுருவிடம்,
உனது வாளை அதனுடைய உரையிலே போடு. என் பிதா எனக்கு கொடுத்திருக்கிற துன்பமாகிய கோப்பையில் நான் குடிக்க வேண்டும்
என்றார். பிறகு போர்ச்சேவகரும் அவர்கள் தலைவனும் யூத காவலர்களும் இயேசுவை கைது செய்தனர். அவர்கள் இயேசுவை கட்டி அண்ணாவிடம் கொண்டு வந்தனர். இவன் காய்பாவின் மாமனார். காய்பா அந்த ஆண்டின் தலைமை ஆசாரியன். இந்த காய்பாதான் ஏற்கனவே யூதர்களிடம்,
எல்லா மக்களுக்காகவும் ஒரு மனிதன் மரிப்பது நல்லது
என்று சொன்னவன். சீமோன் பேதுருவும் இயேசுவின் இன்னொரு சீஷனும் இயேசுவை பின்தொடர்ந்து போனார்கள். அந்த சீஷன் தலைமை ஆசாரியனை அறிந்திருந்தான். அதனால் அவன் இயேசுவை பின்தொடர்ந்து தலைமை ஆசாரியனின் முற்றம் போனான். ஆனால் பேதுரு வாசலுக்கு வெளியே காத்திருந்தான். தலைமை ஆசாரியனை தெரிந்த சீஷன் வெளியே வந்தான். அவன் கதவை திறந்த பெண்ணோடு பேசினான். பிறகு அவன் பேதுருவையும் உள்ளே அழைத்து கொண்டு போனான். வாசலுக்கு காவலாக இருந்த அந்த பெண் பேதுருவிடம்,
நீயும் இந்த மனிதனின் சீஷர்களுள் ஒருவன் தானே
என்று கேட்டாள். அதற்கு பேதுரு,
இல்லை நானல்ல
என்றான். அது குளிர்காலம். எனவே வேலைக்காரர்களும் சேவகர்களும் நெருப்பை உண்டாக்கினர். அவர்கள் அதை சுற்றி நின்று கொண்டு குளிர்காய்ந்தனர். பேதுருவும் அவர்களோடு குளிர்காய நின்று கொண்டான். தலைமை ஆசாரியன் இயேசுவிடம் அவரது சீஷர்களை குறித்து விசாரித்தான். அதோடு அவரது போதனைகளை குறித்து விசாரித்தான். அதற்கு இயேசு,
நான் மக்களிடம் எப்பொழுதும் வெளிப்படையாகவே பேசி வந்தேன். நான் எப்பொழுதும் யூதர்கள் கூடும் அரங்கங்களிலும் ஆலயங்களிலுமே உபதேசித்து இருக்கிறேன். யூதர்கள் எல்லோரும் அங்கு வந்திருக்கிறார்கள். நான் எதையும் ரகசியமாக பேசவில்லை. அப்படியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசாரிக்கிறீர்கள்? என் போதனைகளை கேட்டவர்களை விசாரித்து பாருங்கள். நான் என்ன சொன்னேன் என்பது அவர்களுக்கு தெரியும்
என்றார். இயேசு இவ்வாறு சொன்னபோது அவர் அருகில் நின்றிருந்த சேவகரில் ஒருவன் அவரை ஓர் அறை அறைந்தான். அவன்,
நீ தலைமை ஆசாரியனிடம் அந்த முறையில் பதில் சொல்லக்கூடாது
என்று எச்சரித்தான். அதற்கு இயேசு,
நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் எது தப்பு என்று இங்கிருக்கிற எல்லாருக்கும் சொல். ஆனால் நான் சொன்னவை சரி என்றால் பிறகு ஏன் என்னை அடிக்கிறாய்
என்று கேட்டார். ஆகையால் அண்ணா இயேசுவை தலைமை ஆசாரியனாகிய காய்பாவிடம் அனுப்பி வைத்தான். இயேசு அப்பொழுது கட்டப்பட்ட நிலையிலேயே இருந்தார். சீமோன் பேதுரு நெருப்பருகில் நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அருகில் இருந்தவர்கள்,
அந்த மனிதனின் சீஷர்களுள் நீயும் ஒருவன்தானே
என்று கேட்டார்கள். பேதுரு அதனை மறுத்தான். அவன்,
இல்லை, நான் அல்ல
என்றான். தலைமை ஆசாரியனின் வேலைக்காரர்களுள் ஒருவன் அங்கு இருந்தான். அவன் பேதுருவால் காது அறுபட்டவனின் உறவினன். அவன்,
அந்த தோட்டத்தில் நான் உன்னையும் அந்த மனிதனோடு பார்த்தேன் என்று நினைக்கிறேன்
என்றான். ஆனால் பேதுரு மீண்டும்,
இல்லை, நான் அவரோடு இருக்கவில்லை
என்று கூறினான். அப்பொழுது சேவல் கூவிற்று. பிறகு யூதர்கள் இயேசுவை காய்பாவிடம் இருந்து ரோம ஆளுநரின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்போது அதிகாலை நேரம். யூதர்கள் அரண்மனைக்கு உள்ளே போக விரும்பவில்லை. போனால் அவர்களின் தூய்மை கெட்டு தீட்டுப்படும். ஏனென்றால் அவர்கள் பஸ்கா பண்டிகையின் விருந்தை உண்ண விரும்பினர். எனவே பிலாத்து வெளியே வந்தான். அவன் அவர்களிடம்,
இந்த மனிதன் மீது என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள்
என்று கேட்டான். அதற்கு யூதர்கள்,
அவன் ஒரு கெட்ட மனிதன், அதனால் தான் அவனை உம்மிடம் அழைத்து வந்தோம்
என்றனர். பிலாத்து யூதர்களிடம்,
யூதர்களாகிய நீங்கள் இவனை அழைத்து கொண்டு போய் உங்கள் விதிமுறைகளின்படி நியாயம் தீருங்கள்
என்றான். அதற்கு யூதர்கள்,
எவரையும் மரண தண்டனைக்கு உட்படுத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லையே
என்றனர். தான் எவ்வாறு மரிக்கப் போகிறேன் என்று ஏற்கனவே இயேசு சொல்லியிருந்தது உண்மையாகும்படி இவ்வாறு நிகழ்ந்தது. பிறகு பிலாத்து அரண்மனைக்குள் திரும்பிச் சென்றான். அவன் இயேசுவை தன்னிடம் அழைத்தான்.
நீ யூதர்களின் ராஜாவா
என்று அவரிடம் கேட்டான். இயேசு அவனிடம்,
இது உமது சொந்த கேள்வியா அல்லது என்னை பற்றி பிறர் உம்மிடம் சொன்னதா
என்று கேட்டார். பிலாத்து அதற்கு,
நான் யூதனல்ல, உனது சொந்த மக்களும் அவர்களின் தலைமை ஆசாரியனும் உன்னை என்னிடம் கொண்டு வந்திருக்கிறார்கள், நீ என்ன தவறு செய்தாய்
என்று கேட்டான்.
எனது ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதன்று. அது இந்த உலகத்தோடு தொடர்புடையது எனில் என் சேவகர்கள் எனக்காக போரிட்டிருப்பார்கள். நான் யூதர்களின் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்க மாட்டேன். எனவே என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியதன்று
என்று இயேசு சொன்னார். பிலாத்து அவரிடம்,
அப்படியானால் நீ ராஜாதானோ
என்று கேட்டான். அதற்கு இயேசு,
நான் ராஜா என்று நீ சொல்கிறாய், அது உண்மைதான். இந்த நோக்கத்துக்காகத்தான் நான் இந்த உலகத்தில் பிறந்தேன். உண்மையை சொல்வதற்காக வந்தேன். உண்மையுடையவன் எவனும் என் பேச்சை கேட்கிறான்
என்றார். பிலாத்து,
உண்மை என்பது என்ன
என்று கேட்டான். கேட்டுக்கொண்டே மறுபடியும் அவன் யூதர்களிடம் போனான்.
நான் அவனுக்கு எதிராக குற்றம் சாட்ட முடியவில்லை. பஸ்கா பண்டிகையில் உங்களுக்காக எவனாவது ஒருவனை நான் விடுதலை செய்யலாமே. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை செய்யலாமா
என்று கேட்டான். அதற்கு யூதர்கள்,
இவனை அல்ல, பரபாசை விடுதலை செய்யுங்கள்
என்று சத்தமிட்டார்கள். பரபாஸ் என்பவன் ஒரு திருடன். யோவான் அதிகாரம் 19. பிறகு பிலாத்து இயேசுவை அழைத்து போய் சவுக்கால் அடிக்குமாறு கட்டளையிட்டான். போர்ச்சேவகர்கள் முள்ளினால் ஒரு முடியை பின்னினர். அவர்கள் அதை இயேசுவின் தலைமீது அணிவித்தனர். பிறகு சிவப்பான அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள்.
யூதருடைய ராஜாவே, வாழ்க
என்று அடிக்கடி பல தடவை அவரிடம் வந்து சொன்னார்கள். அவர்கள் இயேசுவை முகத்தில் அறைந்தார்கள். மீண்டும் பிலாத்து யூதர்களிடம் போய்,
பாருங்கள், நான் உங்களுக்காக இயேசுவை வெளியே கொண்டு வருகிறேன். நான் இவனிடம் ஒரு குற்றமும் காணவில்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்
என்றான். பிறகு இயேசு வெளியே வந்தார். அவர் தலையில் முள்முடியும் சரீரத்தில் சிவப்பு அங்கியும் அணிந்திருந்தார்.
இதோ அந்த மனிதன்
என்று யூதர்களிடம் பிலாத்து சொன்னான். பிரதான ஆசாரியரும் யூத காவலர்களும் இயேசுவை கண்டவுடன்,
அவனை சிலுவையில் அறையுங்கள்
என்று சத்தமிட்டனர். ஆனால் பிலாத்துவோ,
நீங்கள் அவனை அழைத்து போய் நீங்களாகவே அவனை சிலுவையில் அறையுங்கள். நான் தண்டனை தரும்படியாக இவனுக்கு எதிராக எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்கவில்லை
என்று கூறிவிட்டான். யூதர்களோ,
எங்களுக்கென்று ஒரு சட்டம் உண்டு, அதன்படி இவன் சாக வேண்டும். ஏனென்றால் அவன் தன்னை தேவனின் குமாரன் என்று கூறியிருக்கிறான்
என்றனர். பிலாத்து இவற்றை கேட்டதும் மேலும் பயந்தான். பிலாத்து மீண்டும் அரண்மனைக்குள் போனான். அவன் இயேசுவிடம்,
நீ எங்கே இருந்து வருகிறாய்
எனக் கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து,
நீ என்னோடு பேச மறுக்கவா செய்கிறாய்? நான் உன்னை விடுதலை செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவன். இதனை நினைத்துக்கொள், உன்னை சிலுவையில் அறைந்து கொள்ளும் அதிகாரமும் எனக்கு இருக்கிறது
என்றான்.
தேவனிடமிருந்து அதிகாரம் வந்தால் ஒளியே, நீர் என் மீது எவ்வித அதிகாரமும் செலுத்த முடியாது. எனவே என்னை உம்மிடம் ஒப்படைத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு
என்று இயேசு பதிலுரைத்தார். இதற்கு பிறகு இயேசுவை விடுதலை செய்ய பிலாத்து முயற்சி செய்தான். ஆனால் யூதர்களோ,
எவன் ஒருவன் தன்னை ராஜா என்று கூறுகிறானோ அவன் ராயனின் பகைவன். எனவே நீங்கள் இயேசுவை விடுதலை செய்தால் நீங்கள் ராயனின் நண்பன் இல்லை என்று பொருள்
என சத்தமிட்டார்கள். யூதர்கள் சொன்னவற்றை பிலாத்து கேட்டான். எனவே அவன் இயேசுவை அரண்மனையை விட்டு வெளியே இழுத்து வந்தான். யூதர்களின் மொழியில் கபத்தா என்று அழைக்கப்பெறும் கல்தல வரிசை அமைக்கப்பட்ட மேடைக்கு வந்தான். அங்கே இருந்த நீதிபதியின் இருக்கையில் அமர்ந்தான். அப்பொழுது அது பஸ்காவுக்கு தயாராகும் நாளாகவும் மதிய வேளையாகவும் இருந்தது. பிலாத்து யூதர்களிடம்,
இதோ உங்கள் ராஜா
என்றான். அதற்கு யூதர்கள்,
அவனை அப்புறப்படுத்துங்கள், அவனை அப்புறப்படுத்துங்கள், அவனை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள்
என்று சத்தமிட்டனர். அவர்களிடம் பிலாத்து,
உங்களது ராஜாவை நான் சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா
என்று கேட்டான். அதற்கு தலைமை ஆசாரியன்,
எங்களது ஒரே ராஜா ராயன் மட்டுமே
என்று பதில் சொன்னான். அதனால் பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்ளும்படி அவரை அவர்களிடம் ஒப்படைத்தான். சேவகர்கள் இயேசுவை இழுத்து கொண்டு போனார்கள். இயேசு தனது சிலுவையை தானே சுமந்து கொண்டு போனார். அவர் மண்டை ஓடுகளின் இடம் என்னும் கபாலஸ்தலம் என்று அழைக்கப்படும் இடத்துக்கு போனார். இதனை யூத மொழியில் கொல்காதா என்று அழைப்பர். கொல்கதாவில் சிலுவையில் இயேசுவை யானைகளால் அறைந்தார்கள். அவர்கள் வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தனர். இயேசுவை நடுவிலும் ஏனைய இருவரை இரு பக்கத்திலும் நட்டு வைத்தனர். பிலாத்து ஓர் அறிவிப்பு எழுதி அதனை இயேசுவின் சிலுவையின் மேல் பொருத்தி வைத்தான். அந்த அறிவிப்பில், நசரேனாகிய இயேசு யூதர்களின் ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பு யூத மொழியிலும் லத்தீன் கிரேக்க மொழிகளிலும் இருந்தது. ஏராளமான யூதர்கள் இந்த அறிவிப்பை வாசித்தனர். ஏனென்றால் இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த இடம் நகரத்தின் அருகில் இருந்தது. யூதர்களின் தலைமை ஆசாரியன் பிலாத்துவிடம்,
யூதருடைய ராஜா என்று எழுதக்கூடாது,
அவன் தன்னை யூதருடைய ராஜா என்று சொன்னதாக எழுத வேண்டும்
என்றான். அதற்கு பிலாத்து,
நான் எழுதினதை மாற்றி எழுத மாட்டேன்
என்று கூறிவிட்டான். ஆணிகளால் இயேசுவை சிலுவையில் அறைந்த பிற்பாடு சேவகர்கள் அவரது ஆடையை எடுத்து கொண்டனர். அவர்கள் அதனை நான்கு பாகங்களாக பங்கு வைத்தனர். ஒவ்வொரு சேவகனும் ஒரு பாகத்தை பெற்றான். அவர்கள் அவரது அங்கியையும் எடுத்தனர். அது தையல் இல்லாமல் ஒரே துணியாக நெய்யப்பட்டிருந்தது. எனவே சேவகர்கள் தங்களுக்குள்,
இதனை நாம் கிழித்து பங்கு போட வேண்டாம், அதைவிட இது யாருக்கு என்று சீட்டு போட்டு எடுத்துக்கொள்வோம்
என சொல்லிக் கொண்டனர்.
அவர்கள் என் ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டனர், என் அங்கியின் மேல் சீட்டு போட்டார்கள்
என்று வேதவாக்கியம் கூறியது நிறைவேறும்படிக்கு இவ்வாறு நிகழ்ந்தது. இயேசுவின் தாயார் சிலுவையின் அருகில் நின்றிருந்தார். அவரது தாயின் சகோதரியும் கிளையோப்பா மரியாலும் மகதலேனா மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவருடைய தாயை பார்த்தார். அவரால் பெரிதும் நேசிக்கப்பட்ட சீஷனையும் அங்கே பார்த்தார். அவர் தன் தாயிடம்,
அன்பான பெண்ணே, அதோ உன் குமாரன்
என்றார். பிறகு இயேசு தன் சீஷனிடம்,
இதோ உன்னுடைய தாய்
என்றார். அதற்கு பின் அந்த சீஷன் இயேசுவின் தாயை தன் வீட்டிற்கு தன்னோடு அழைத்துச் சென்றான். பின்பு எல்லாம் முடிந்தது என்பதை இயேசு அறிந்தார். வேத வாக்கியம் நிறைவேறும் பொருட்டு அவர்,
நான் தாகமாயிருக்கிறேன்
என்றார். காடி நிறைந்த பாத்திரம் ஒன்று அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அங்கே நின்ற சேவகர்கள் கடற்பஞ்சை காடியிலே தோய்த்தார்கள். அதனை ஈசோப்பு தண்டில் மாட்டினார்கள். பிறகு அதனை இயேசுவின் வாயருகே நீட்டினார்கள். இயேசு காடியை சுவைத்தார். பிறகு அவர்,
எல்லாம் முடிந்தது
என்றார். இயேசு தன் தலையை சாய்த்து இறந்து போனார். அது ஆயத்த நாளாக இருந்தது. மறுநாள் சிறப்பான ஓய்வு நாள். ஓய்வு நாளில் சரீரங்கள் உயிரோடு சிலுவையில் இருப்பதை யூதர்கள் விரும்பவில்லை. எனவே அவர்களை சாகடிக்க கால்களை முறித்து கொள்ள வேண்டும் என இதற்கான உத்தரவை யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டார்கள். அதோடு அவர்களின் பிணங்களை சிலுவையிலிருந்து அப்புறப்படுத்தவும் அனுமதி பெற்றனர். எனவே சேவகர்கள் இயேசுவின் ஒரு புறத்தில் சிலுவையில் அறையப்பட்டவனிடம் வந்து அவன் கால்களை முறித்தனர். பிறகு அவர்கள் இயேசுவின் மறுபுறத்தில் சிலுவையில் அறையப்பட்டவனிடம் வந்து அவன் கால்களையும் முறித்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது அவர் ஏற்கனவே இறந்திருந்தார். எனவே அவரது கால்களை அவர்கள் முறிக்கவில்லை. ஆனால் ஒரு சேவகன் தனது ஈட்டியால் இயேசுவின் விலாவில் குத்தினான். அதிலிருந்து இரத்தமும் நீரும் வெளியே வந்தது. இவ்வாறு நிகழ்வதை பார்த்தவன் அதை பற்றி கூறுகிறான். அவனே அதை கூறுவதால் அதனை நீங்களும் நம்ப முடியும். அவன் சொல்கின்றவை எல்லாம் உண்மை. அவன் சொல்வது உண்மை என்று அவன் அறிந்திருக்கிறான்.
அவரது எலும்புகள் எதுவும் முறிக்கப்படுவதில்லை
என்று வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டவை நிறைவேறும்படி இவ்வாறு நிகழ்ந்தது. அத்துடன்,
மக்கள் தாங்கள் ஈட்டியால் குத்தினவரை பார்ப்பார்கள்
என்றும் வேத வாக்கியத்தில் இன்னொரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அரிமத்தியா ஊரானான யோசேப்பு எனப்படும் மனிதன் பிலாத்துவிடம் வந்து இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இவன் இயேசுவை பின்பற்றினவர்களில் ஒருவன். ஆனால் அவன் யூதர்களுக்கு பயந்து இதை பற்றி இதுவரை மக்களிடம் சொல்லவில்லை. யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து செல்ல பிலாத்து அனுமதி தந்தான். ஆகையால் யோசேப்பு வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து போனான். நிக்கோதேமு யோசேப்போடு சென்றான். இவன் ஏற்கனவே ஒரு நாள் இரவு இயேசுவிடம் வந்து அவரோடு பேசியிருக்கிறான். அவன் 100 ராத்தல் வாசனை மிக்க கரிய போளமும் வெள்ளை போளமும் கலந்து கொண்டு வந்தான். அவர்கள் இருவரும் இயேசுவின் சரீரத்தை எடுத்து போனார்கள். அவர்கள் அந்த சரீரத்தை வாசனை திரவியங்களோடு கூட துணிகளினால் சுற்றினார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கு ஒரு கல்லறை இருந்தது. அதில் இதுவரை எந்த சரீரமும் வைக்கப்படவில்லை. அந்த கல்லறையில் இயேசுவை வைத்தார்கள். அன்று யூதருடைய ஆயத்த நாளாக இருந்தது. அத்துடன் அந்த இடம் நகரத்தின் அருகில் இருந்தது. யோவான் அதிகாரம் 20. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் மகதலேனா மரியாள் இயேசுவின் சரீரம் இருந்த கல்லறைக்குச் சென்றாள். அது அப்பொழுதும் இருளாக இருந்தது. கல்லறை வாசலை மூடியிருந்த பெரிய கல் விலக்கி வைக்கப்பட்டிருப்பதை அவள் கண்டாள். எனவே மரியாள் சீமோன் பேதுருவிடமும் இன்னொரு சீஷனிடமும் ஓடிச் சென்று,
அவர்கள் கர்த்தரது சரீரத்தை கல்லறையை விட்டு அப்புறப்படுத்திவிட்டனர். அவரை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை
என்றால், உடனே பேதுருவும் இன்னொரு சீஷனும் கல்லறையை நோக்கி போனார்கள். இருவரும் ஓடினாலும் பேதுருவை விட அடுத்தவன் வேகமாக ஓடிப்போனான். எனவே அந்த சீஷன் முதலில் கல்லறையை அடைந்தான். அவன் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தான். துண்டு துணிகள் அங்கே கிடப்பதைக் கண்டான். ஆனால் உள்ளே அவன் போகவில்லை. பிறகு சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னால் வந்தான். பேதுரு கல்லறைக்குள்ளே போனான். அங்கே துணிகள் கிடப்பதை பார்த்தான். தலையில் சுற்றப்பட்ட துணி தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பிறகு அடுத்த சீஷனும் உள்ளே போனான். இந்த சீஷன்தான் கல்லறையை முதலாவது ஓடி வந்து சேர்ந்தவன். அவன் நிகழ்ந்ததையெல்லாம் பார்த்து நம்பிக்கை கொண்டான். இந்த சீஷர்கள் வேத வாக்கியங்களின்படி இயேசு மரணத்தில் இருந்து உயிர்த்தெழ வேண்டும் என்று இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருந்தனர். பிறகு அவரது சீஷர்கள் வீட்டிற்கு திரும்பி போனார்கள். ஆனால் மரியாள் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அவ்வாறு அழும்போதே அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள். வெள்ளை உடைகள் அணிந்த இரு தேவ தூதர்களை பார்த்தாள். இயேசுவின் சரீரம் இருந்த இடத்தில் அவர்கள் இருந்தனர். இயேசுவின் தலை இருந்த இடத்தில் ஒரு தேவ தூதனும், அவரது பாதங்கள் இருந்த இடத்தில் இன்னொரு தேவ தூதனும் இருப்பதைக் கண்டாள். அந்த தேவதூதர்கள் மரியாளிடம்,
பெண்ணே, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்
என்று கேட்டனர்.
சிலரின் ஆண்டவரின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை
என்றாள் மரியாள். அவள் இவ்வாறு சொல்லிவிட்டு திரும்பிய போது இயேசு நின்று கொண்டிருப்பதைக் கண்டாள். ஆனால் அவர்தான் இயேசு என்பதை அவள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவளிடம்,
பெண்ணே, ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய்
என்று கேட்டார். மரியாள் அவரை அந்த தோட்டத்தின் காவல்காரனாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். எனவே அவள் அவரிடம்,
ஐயா, நீங்களா இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனீர்கள்? அவரை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கொள்ள வேண்டும்
என்றால் இயேசு,
மரியாளே
என்று அழைத்தார். மரியாள் திரும்பி இயேசுவை பார்த்து,
ரபூனி
என்று யூத மொழியில் கூப்பிட்டால் இதற்கு போதகரே என்று பொருள். இயேசு அவளிடம்,
என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடம் திரும்பி செல்லவில்லை. ஆனால் போய் என் சகோதரர்களிடம் நான் என் பிதாவிடமும் உங்களின் பிதாவிடமும் செல்கிறேன். நான் என் தேவனிடமும் உங்களின் தேவனிடமும் திரும்பி போகிறேன் என்று சொல்
என்றார். மகதலேனா மரியாள் சீஷர்களிடம் சென்று,
நான் ஆண்டவரை பார்த்தேன்
என்று சொன்னால், அதோடு அவர் சொன்னவற்றையும் சொன்னால். அன்று வாரத்தின் முதல் நாள் அன்று மாலையில் சீஷர்கள் கூடினர். கதவுகள் அடைக்கப்பட்டன. ஏனென்றால் அவர்கள் யூதர்களுக்கு பயந்தனர். அப்பொழுது இயேசு வந்து அவர்களின் நடுவில் நின்றார்.
சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்
என்றார். அவர் இதனை சொன்ன பிறகு தனது சீஷர்களிடம் தனது கைகளையும் விலாவையும் காட்டினார். அவர்கள் கர்த்தரை பார்த்ததும் பெரிதும் மகிழ்ந்தனர். பிறகு மீண்டும் அவர்களிடம் இயேசு,
சமாதானம் உங்களோடு இருக்கட்டும், பிதா என்னை அனுப்பினார், அதேவிதமாக நான் இப்பொழுது உங்களை அனுப்புகிறேன்
என்றார். இயேசு அதை சொன்ன பிறகு அவர் சீஷர்கள் மேல் ஊதினார்.
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மக்களது பாவங்களை மன்னித்தால் அவை மன்னிக்கப்படும். நீங்கள் மக்களது பாவங்களை மன்னிக்காவிட்டால் அவை மன்னிக்கப்படாது
என்று கூறினார். இயேசு அங்கு தோன்றியபோது தோமா சீஷர்களுடன் இல்லை. அவரது 12 சீஷர்களுள் தோமாவும் ஒருவன். ஏனைய சீஷர்கள்,
நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம்
என்று தோமாவிடம் சொன்னார்கள். அதற்கு தோமா,
நான் அவரது கைகளில் ஆணிகளின் துவாரங்களை காணும் வரை நீங்கள் சொல்வதை நம்பமாட்டேன். அப்படி பார்த்தாலும் அந்த ஆணி துவாரங்களில் எனது விரல்களையும் விலாக்காயத்தில் எனது கைகளையும் வைத்து பார்ப்பேன். இல்லாவிட்டால் நான் நம்பமாட்டேன்
என்றான். ஒரு வாரத்திற்கு பின் சீஷர்கள் முன்பு போல் அந்த வீட்டில் மீண்டும் கூடினர். தோமா அவர்களோடு இருந்தான். கதவுகள் மூடப்பட்டிருந்தன. ஆனால் இயேசு வந்து அவர்களின் நடுவில் நின்றார்.
சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்
என்றார். பிறகு இயேசு தோமாவிடம்,
உனது விரல்களை இங்கே வை, எனது கைகளை பார், எனது விலாவிலே உன் கையை வைத்து பார், சந்தேகத்தை விட்டுவிடு, விசுவாசி
என்றார். அதற்கு தோமா இயேசுவிடம்,
என் ஆண்டவரே, என் தேவனே
என்று பதில் சொன்னான். இயேசு அவனிடம்,
நீ என்னை பார்த்ததால் விசுவாசிக்கிறாய். என்னை பாராமலேயே எவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள்
என்றார். இயேசு அவரது சீஷர்களுக்கு முன்பு அநேக வேறு அற்புதங்களை செய்து காட்டினார். அவை இந்நூலில் எழுதப்படவில்லை. ஆனால் இயேசுவே கிறிஸ்து என்றும் தேவனின் குமாரன் என்றும் நீங்கள் நம்பும்படிக்கும், அதோடு நம்பிக்கையின் மூலம் அவரது பெயரால் நித்திய வாழ்வை பெறவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. யோவான் அதிகாரம் 21. இதற்கு பின்பு இயேசு மறுபடியும் தன்னை சீஷர்களுக்கு காண்பித்தார். அது திபேரியா கடற்கரையில் நிகழ்ந்தது. அதை பற்றிய விவரமாவது, அங்கே சில சீஷர்கள் கூடியிருந்தனர். அவர்களில் சீமோன் பேதுரு, தோமா, செபதேயுவின் இரு குமாரர்கள், கலிலேயா நாட்டின் கானா ஓரானாகிய நாத்தான்வேல், மேலும் 2 சீஷர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். சீமோன் பேதுரு மற்றவர்களிடம்,
நான் மீன்பிடிக்கப் போகிறேன்
என்று சொன்னான். அதற்கு மற்ற சீஷர்களும்,
நாங்களும் உம்மோடு வருகிறோம்
என்றனர். எனவே அனைவரும் படகில் ஏறிச் சென்றனர். அன்று இரவு அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. மறுநாள் அதிகாலையில் இயேசு கரையில் நின்றிருந்தார். ஆனால் சீஷர்கள் அவரை இயேசு என்று அறிந்து கொள்ளவில்லை. பிறகு இயேசு தன் சீஷர்களிடம்,
நண்பர்களே, நீங்கள் ஏதாவது மீன் பிடித்தீர்களா
என்று கேட்டார். அதற்கு
இல்லை
என்று சீஷர்கள் சொன்னார்கள். இயேசு அவர்களிடம்,
நீங்கள் உங்கள் வலைகளை படகுக்கு வலதுபுறமாக போடுங்கள், அப்பொழுது நீங்கள் மீன்களை பிடிப்பீர்கள்
என்றார். அதன்படி சீஷர்களும் செய்தனர். அவர்கள் வலையை படகுக்குள் இழுக்க முடியாத அளவுக்கு ஏராளமான மீன்களை பிடித்தனர். எனவே இயேசுவிடம் அன்பாயிருந்த சேஷன் பேதுருவிடம்,
இவர் ஆண்டவர்
என்றான்.
அவர் இயேசு
என்று சொல்ல கேட்டவுடன் பேதுரு இதுவரை மூடப்படாத தன் சரீரத்தை ஆடையால் மூடினான். பிறகு அவன் கடலுக்குள் குதித்து விட்டான். மற்ற சீஷர்கள் படகின் மூலம் கரைக்குச் சென்றனர். அவர்கள் மீன் நிறைந்த வலையை இழுத்தனர். அவர்கள் கரையிலிருந்து வெகு தூரத்தில் கடலுக்குள் இருக்கவில்லை, ஏறக்குறைய 200 முழம் தூரத்துக்குள்ளேயே இருந்தனர். அவர்கள் படகிலிருந்து இறங்கி கரைக்கு வந்தனர். அங்கே கரி அடுப்பு பற்ற வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டனர். அதில் மீன்களும் அப்பமும் சுடப்பட்டிருந்தன. இயேசு அவர்களிடம்,
நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள்
என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தான். அது பெரிய மீன்களால் நிறைந்திருந்தது. அதில் 153 மீன்கள் இருந்தன. மீன்கள் மிகவும் கனமுடையனவாயிருந்தன. எனினும் வலை கிழியாமல் இருந்தது. இயேசு அவர்களிடம்,
வாருங்கள், சாப்பிடுங்கள்
என்றார். அவர்களில் எவரும் நீங்கள் யார் என்று தைரியமாக கேட்கவில்லை. அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் தெரிந்திருந்தனர். இயேசு உணவின் அருகில் சென்றார். அவர் அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். அத்துடன் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு இவ்வாறு 3வது முறையாக தம் சீஷர்களுக்கு காட்சி தந்தார். உண்டு முடித்ததும் இயேசு பேதுருவிடம்,
யோவானின் குமாரனான சீமோனே, மற்றவர்கள் நேசிப்பதை விட என்னை நீ மிகுதியாக நேசிக்கிறாயா
என்று கேட்டார். அதற்கு பேதுரு,
ஆமாண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும்
என்றான். பிறகு இயேசு அவனிடம்,
எனது ஆட்டுக்குட்டிகளை கவனித்துக்கொள்
என்றார். மீண்டும் பேதுருவிடம் இயேசு,
யோவானின் குமாரனான சீமோனே, என்னை நீ நேசிக்கிறாயா
என்று கேட்டார்.
ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிப்பது உமக்கு தெரியும்
என்று பேதுரு சொன்னான். பிறகு பேதுருவிடம் இயேசு,
எனது மந்தையை கவனித்துக்கொள்
என்று சொன்னார். 3வது முறையாக இயேசு,
யோவானின் குமாரனான சீமோனே, என்னை நீ நேசிக்கிறாயா
என்று கேட்டார். இயேசு 3 முறை இவ்வாறு கேட்டதால் பேதுருவுக்கு வருத்தமாக இருந்தது. பேதுரு அவரிடம்,
ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், நான் உம்மை நேசிப்பதும் உமக்கு தெரியும்
என்றான். பேதுருவிடம் இயேசு,
எனது மந்தையை கவனித்துக்கொள், நான் உனக்கு உண்மையை சொல்லுகிறேன். நீ இளைஞனாக இருந்தபோது உனது இடுப்பு வாரை நீயே கட்டிக்கொண்டு விரும்பும் இடங்களுக்கு சென்றாய். ஆனால் நீ முதியவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் இடுப்புவாரை கட்டிவிடுவான், அதோடு உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கும் உன்னை இழுத்து கொண்டு போவான்
என்றார். எவ்வாறு பேதுரு மரணமடைந்து தேவனுக்கு மகிமை சேர்க்கப் போகிறான் என்பதை குறிப்பிட்டு இயேசு இவ்வாறு கூறினார். பிறகு இயேசு பேதுருவிடம்,
என்னை பின்தொடர்ந்து வா
என்று கூறினார். பேதுரு திரும்பி பார்த்தபோது தன்னோடு இயேசுவிடம் அன்பாயிருந்த சீஷன் வருவதை பார்த்தான். இந்த சீஷன்தான் முன்பு இரவு விருந்தின்போது இயேசுவிடம், உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று அவர் மீது சாய்ந்து இருந்து கேட்டவன். பேதுரு அவன் பின்தொடர்ந்து வருவதை பார்த்து,
ஆண்டவரே, இவனை பற்றி என்ன கூறுகிறீர்
என்று கேட்டான். அதற்கு இயேசு,
நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு விருப்பம் உண்டு. அது உனக்கு அவ்வளவு முக்கியமில்லை. நீ என்னை பின்தொடர்ந்து வா
என்றார். ஆகையால் சீஷர்களிடம் ஒரு கதை பரவிற்று. அதாவது, இயேசு அன்பாயிருக்கும் அந்த சீஷன் மரணம் அடைவதில்லை என்று சீஷர்கள் பேசிக்கொண்டனர். ஆனால் அவன் மரணம் அடைவதில்லை என்று இயேசு கூறவில்லை. அவர், நான் வரும் வரைக்கும் இவன் இருக்க எனக்கு விருப்பம், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் என்றே கூறினார். அந்த சீஷனே இவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவன்தான் இவற்றையெல்லாம் இப்பொழுது எழுதியுள்ளான். அவன் சொன்னது எல்லாம் உண்மை என்று நமக்கு தெரியும். இயேசு செய்த வேறு பல செயல்களும் உள்ளன. இவை அனைத்தும் எழுதி வைக்கப்பட்டிருந்தால் அந்த புத்தகங்களையெல்லாம் வைக்கிற அளவிற்கு இந்த உலகம் அவ்வளவு பெரியதாக இல்லை என்று எண்ணுகிறேன்.